Krishna Hare Hare
Krishna Hare Krishna 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 Hare Hare
Hare Rama Hare Rama 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 Hare Krishna, Krishna, Hare, Hare.
Hare Krishna, Hare Krishna, 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 Hare, Hare.
Ramanuja Gaya Patram Jnana Vairagya Bhushanam Srimad Venkatanatharyam Vande Vedanta Desikam Lakshminatha Samarambham Natayamuna Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Parampara Yo Nityam Achyuta Padam Bhuja Yugma Rugma Vyamohada Sarivarani Vinayamene Asmad Gurur Bhagavadogya Dayaita Sindhom Ramanujasya Charanam Charanam Prabhadye Budham Charasya Mahadavaya Bhaktanada Sri Bhakti Jara Kulasetara Yonivaham Bhaktan Rirenu Parakala Yatindra Mishram Srimat Parangusa Munim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Shamanah Tam Namami Harim Param Vasudeva Sudam Devam Kamsa Chanura Mardhanam
Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum
Akhilanda Kodi Brahmanda Nayaka ஸ்ரீஹப்பதியான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எல்லோருக்குள்ளேயும் இருக்கான். அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரபிரம்மம். கடவுளே இல்லை அப்படின்னு நாஸ்திகன் சொல்றான். அவனுக்குள்ளேயும் கிருஷ்ணர் இருக்கார். பகவான் உண்டு அப்படின்னு ஆஸ்திகன் சொல்றான். அவனுக்குள்ளேயும் சுவாமி உண்டு. பகவானுக்கு எல்லார் மேலையும் பிரியம் உண்டு. எல்லாரும் சமம் பகவானை பொறுத்த வரைக்கும். அந்த பகவானிடத்துல நம்பிக்கை வச்சு நாம நம்முடைய வாழ்க்கையை வாழும் பொழுது அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு. வாழ்க்கையில சாதாரணமா தன்னம்பிக்கை இருக்கிறவாளே ஜெயிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பகவான் மேல நம்பிக்கை வைக்கிறவர்கள் தோத்து போக மாட்டார்கள். எந்த வந்தாலும் என்ன நடந்தாலும் இந்த நம்பிக்கை மாறப்படாது. மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் பெரியாழ்வார் தேவகி மாதாவை இப்படித்தான் சொல்றார். ஆறு குழந்தைகளை அவ கண்ணதற்க கம்சன் அடிச்சு கொலை பண்றான். சாதாரணமா இந்த மாதிரி சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்னா உடனே தெய்வத்து மேல அவநம்பிக்கை வந்துடும், தெய்வத்து மேல கோபம் வரும், ஏன் போட்டு கஷ்டப்படுத்தலாய் அப்படின்னு தோணுது. ஆனா தேவகிக்கு இன்னும் 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 தெய்வத்து மேல நம்பிக்கை அதிகமாச்சு, குறையல. அதனாலதான் பகவான் அவளுக்கு அவ்வளவு அழகா காட்சி கொடுத்து, நான் மூணு ஜென்மாவா உனக்கு குழந்தையாத்தாமா இருக்கேன் அப்படின்னு பிரபு சொல்றார். வாழ்க்கையில எல்லாருக்கும் பலவிதமான நிகழ்ச்சிகள் நடக்கிறது. துவந்தம் அப்படிங்களா, துவந்தங்கள் அப்படின்னா இரட்டைகள். இந்த உலகத்தை எல்லாமே ரெண்டுதான் இருக்கு, சுகம் துக்கம், பகல் ராத்திரி, மானம் அவமானம், லாபம் நஷ்டம், ஆரோக்கியம் வியாதி, பிரியம் துவேஷம். இந்த இரட்டைகள் வாழ்க்கையில பொதுவான ஒண்ணு. சீதம் உஷ்ணம், சுகம் துக்கம். பகவான் சொல்றான் கீதைய, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாஹ ஆகமாபாயினோ அனித்யாஹ தாம் திதிக்ஷஸ்வ பாரத. அர்ஜுனா பொறுத்துக்கோ, இதுக்காக மனச போட்டு அழட்டிக்காது, இதை யோசனை பண்ணி ஆனந்தத்தை இழக்காது. நமக்கு நிறைய ஆனந்தம் இருக்கு. பகவான் நம்மளை படைச்சது ஆனந்தமா இருக்கிறதுக்காக மட்டும்தான். ஆனா நம்ம துக்கத்தை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்கோம். சரியா சொன்னோம்னா சந்தோஷமா இருக்கிறதுக்கே நேரம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. அவ்வளவு சந்தோஷம் இருக்கு, நம்ம ஆயுஷம் ரொம்ப குறைச்சல். இந்த ஆயுஷுக்குள்ள எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும், கொட்டி கிடக்கு சந்தோஷம். ஒரு பெரிய மாந்தோப்புக்குள்ள நம்மளை கொண்டு விட்டுட்டா எவ்வளவு பழமான நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னா எவ்வளவு சாப்பிட முடியும்? ஒண்ணு நாக்கு போதும் சொன்னி, வயிறு போதும் சொன்ன, அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஆனந்தம் கொட்டி கிடக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சாறு ஆனந்தம் தான், ஒரு ஏழு எட்டு ஆனந்தம், கிடையவே கிடையாது. வாழ்க்கையில காத்தால எழுந்துக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஆனந்தம் கொட்டி கிடக்கிறது. இப்படி காற்று வீசிண்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆனந்தம் நம்மளை சுத்திண்டே இருக்கு. நம்ம தலைக்கு மேல ஆனந்தம், கால் கீழ் ஆனந்தம், சுத்தி வர ஆனந்தம் அப்படின்னு பேக் பண்ணி வச்சிருக்கு. ஆனா நம்ம இந்த ஆனந்தத்தை தாண்டி எங்கேயோ இருக்கிற துக்கத்தை ரொம்ப அழகா போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப அழகா, ரொம்ப யோசனை பண்ணி, ரொம்ப பிளான் பண்ணி, ரொம்ப கிளீனா போக்கஸ் பண்றோம். அங்கதான் கஷ்டமே, அங்கதான் பெரிய கஷ்டம், ரொம்பவே சமம். இதுதான் ஆனந்தத்தை நன்னா அனுபவிக்கணும். ஒரு கடைக்கு போயிருந்தோம், அப்ப அவன் கேட்டா குழந்தை ஐசிண்ட் வரலையா சார் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், நீ ஏசி நம்மள உட்கார்ந்து இருக்காரு, வெளியே வந்து பாரு, இந்த வெயில்ல குழந்தை ஐசிண்ட் வரலாமா, நீ வந்து பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு. உடனே திருச்சிண்டே சொன்ன, எங்களுக்கு தான் சார் கஷ்டம், காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ஏசி ரூம்ல உட்காந்துருக்கோம், அப்புறம் வீட்டுக்கு போனாவே இருக்கிறது. காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பண்ற இடத்துல ஃப்ரீயா ஏசி கிடைக்கிறதுன்னு சந்தோஷப்பட முடியல. வீட்டுக்கு போனோம்னா சுடுமேனு உட்காந்து ஏசி ரூம்ல உட்காந்து வருத்தப்பட்டு இருக்கான். மற்றவெல்லாம் ஏசி போடணும்னா அது ஏசி மிஷின் வாங்கணும், மாட்டணும், மாசம் இவ்வளவு தூரம் பைசா எல்லாம் கட்டணும். அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அவன் வேலை பண்ற இடம் ஒரு குழந்தைகள் டாய் ஷாப், அது நல்லா ஏசி போட்டு விட்டுருக்கா. காத்திர எட்டு மணிக்கு வந்தா ராத்திரி எட்டரை மணிக்கு போன, 12 மணி நேரம் ஒரு பைசா செலவு இல்லாம ஏசிய சுகமா உட்கார்ந்து. ஆனா அதை அனுபவிக்க தெரியல, வீட்டுக்கு போனா வேர்க்கும். இதுதான் நம்ம வாழ்க்கையில பண்ற தப்பு. பைசா செலவு இல்லாம சம்பளமும் வாங்கிட்டு ஏசியில உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா எவ்வளவு பெரிய விஷயம். இதை விட்டுட்டு ராத்திரிக்கு போனா வீட்டுல போனா வேர்க்குமே அப்படின்னா இப்படிதான் நம்ம சந்தோஷத்தை இழக்கணும். நமக்கு சந்தோஷம் பல விதத்துல வந்துட்டு இருக்கு. நம்ம எதையோ நினைச்சுண்டு இப்ப இருக்கிற சந்தோஷத்தை அவமதிக்கிறோம், அனுபவிக்க மாட்டேங்கிறோம். இந்த சமயத்துல இது இருக்கா, இது அனுபவிக்க பழகிக்கொண்டு. ஏதான ஒரு சிச்சுவேஷன் இருக்கா, சரி பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்லாட்டி ரயில்வே ஸ்டேஷன்லயோ ஏதோ லேட்டு, ஒரு மணி நேரம் உட்காந்துன்னா ஒரு மணி நேரம் லேட் ஆயிடுது அப்படின்னு ஒரு மணி நேரம் புலம்பவும் புலம்பலாம். இந்த ஒரு மணி நேரம் நாமஜபமும் பண்ணலாம், ஒரு மணி நேரம் சந்தோஷமா இருக்கலாம், ஒரு மணி நேரம் பாசிட்டிவா யோசிக்கலாம், ஒரு மணி நேரம் தூங்கலாம், நிறைய பண்ணலாம். ரொம்ப மோசம் எதுன்னா ஒரு மணி நேரம் ட்ரெயின் லேட் புலம்புறது. எப்படின்னா புலம்புறதுனால சில பேர் இந்த ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சிக்னல் நிக்கிறதுக்கு அந்த புலம்பு புலம்புவோம், சிக்னல் போட்டுட்டான் ரெண்டு நிமிஷம் ஷோ அப்பா பெங்களூர்ல கேட்கவே வேண்டாம், சிக்னலை புலம்பாம ஆடுறது அதிசயம். ஆனா ஒரு சிக்னலை மாட்டோம், எல்லா சிக்னல்லையும் மாட்டும். சரி ரெண்டு ரெண்டு நிமிஷம் கிடைக்கும், நம்மளே அழகா பகவான் டைம் கொடுத்துருக்கோம், ஃபோர்த்து ரெஸ்ட், அழகா ரெண்டு நிமிஷம் நாமஜபம் பண்ணலாம்னு தோண மாட்டேங்கிறது. ரெண்டு நிமிஷம் சும்மா உலகத்தை படி பார்க்கலாம், உலகத்தை தான் பகவான் எனக்கு சொல்லி தரானா, நமக்கு காரணம் இல்லாம எந்த இடத்துலயும் பகவான் நம்மளை நிக்க வைக்க மாட்டோம். வச்சுக்கோங்க, நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காது. நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கான பதில், நம்முடைய கேள்விக்கான தேடல், நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு. நல்லா அதை புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தெல்லாம் ஜோசியர்கள்லாம் ஜாதக பொருத்தம் பார்த்தா, சில சந்தர்ப்பங்கள்ல இது ஜாதகம் எடுக்கலாமா வேண்டாமான் அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்து, எப்படி எடுக்கிற மாதிரி இருந்தது, மதில் மேல் பூனை மாதிரி பொசிஷன், எடுக்கலாம் எடுக்க வேண்டாம் அப்படி இருக்கும். அப்போ ஜோசியர்லாம் என்ன பண்ணுவோம், ரெண்டு ஜாதகத்தையும் வச்சு நாமஜபம் ஜெபிச்சுன்னு அப்படியே ரோட்ல நடப்பார். அப்ப யாராவது பேசிட்டு இருப்பார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்கு, இந்த மாதிரி அமையவே அமையாதுன்னா சரி இந்த ஜாதகத்தை எடுக்கலாம் பகவத் சங்கல்பம்னு வந்துருவா. இது ஒன்னும் ஒத்து வரா மாதிரி எனக்கு தெரியல, யாரோ யார்கிட்டயோ பேசும், ஆனா அது பகவான் தனக்கு சொல்ற ஒரு வாக்கியம் எடுத்துன்னு விடும், அப்படியே நடக்கும் கரெக்டா. சில பேர் நம்ம அந்த பூ போட்டு பாக்குறது இதெல்லாம் உண்மை, சத்தியம் சத்தியம். எப்ப நமக்கு முடியலையோ தெரியலையோ அப்ப பகவான தப்படைச்சிட்டோம்னா வழி கிடைக்கும். நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விதமான சம்பவங்களும் நம்ம வாழ்க்கையில என்னைக்கோ ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்கான பதில், ஒரு ரகசியம், ஒரு தீர்வு அவரை ஒளிஞ்சிருக்கு. நன்னா ஞாபகம், அவரை துளி கூட சந்தேகமே வேண்டாம். ஏதோ ஒரு காரண காலத்துக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம கோரிலேட் பண்ணி பாக்கிறது இல்லை, இது எதுக்கு அது எதுக்கு, நம்ம அதுக்கெல்லாம் அக்கறை கொடுக்காம போயிட்டு இருக்கோம். நிஜமாவே நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில அனுபவத்தை நான் சொல்றேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப விசேஷமா இருக்கும். அழகா யார் மூலமாகவோ பகவான் நமக்கு பதில் சொல்றான், யார் மூலமா நமக்கு வழிகாட்டுற எல்லா சமயத்தையும் பகவான் நேர வரணும்னு அவசியமே கிடையாது. துரியோதனன் அவமானப்படுத்திட்டான், குதிரை பார்த்தா பகவான் என்ன குருக்ஷேத்திர யுத்தத்துல பங்கெடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டான்னு சொல்லி அவனுடைய அவமானமே கிருஷ்ண சங்கல்பம்னு அழகா வில்லையும் அம்பையும் வச்சுட்டு க்ஷேத்ராடனம் கிளம்பிட்டான். நாம இருந்தா அழுது புலம்பி பத்து பேர்கிட்ட சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டான், அவளை அவமானப்படுத்திட்டான். நியாயமா நீங்களே சொல்லுங்கோ, ஒரு சின்ன பைய நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை என்ன என்ன அவமானப்படுத்திட்டுதான் உலகத்தை நடக்கிறது இன்னைக்கு. ஆனா புத்திரர் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல, என்னடா அது இப்படி நடக்கிறது, இவ்வளவு அவமானப்படுத்தலையே, ரோஷம் உள்ளுக்குள்ள அப்படியே சுரீர்ன்றதான். கிருஷ்ணா அப்படி நினைச்சா உள்ளுக்குள்ளேயே பகவான் அழகா சொல்லிட்டான், புரிய வச்சுட்டான். இவன் கூட எதுக்கு மாறடிக்கிற, கிளம்பி போயிட்டே இரு, அழகா வச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருந்தான். இது பாசிட்டிவ் அப்ரோச், அவமானம் தான் ஆனா பாசிட்டிவ் அப்ரோச். நம்ம நெகட்டிவ் அப்ரோச் பண்ணோம், அதுதான் கிருஷ்ணமே. எல்லா சம்பவங்களையும் நெகட்டிவாவே பாக்கிறோம், நெகட்டிவாவே யோசிக்கிறோம், நெகட்டிவாவே அதை அணுகிறோம். அதனாலதான் வாழ்க்கையில ஆனந்தம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம அனுபவிக்க மாட்டேங்கிறோம், அனுபவிக்க மாட்டேங்கிற நிறைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நிஜமாவே கொட்டி கிடக்கு. எல்லாத்தையும் பொறுத்துக்கணும், வரதை எல்லாம் ஏற்றுக்கணும். வாழ்க்கையில ஆனந்தத்தின் எல்லையை பார்க்கணும்னா என்னெல்லாம் வரதோ அப்படியே ஏத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஏத்துக்கிற பக்குவம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா எல்லாத்துக்குள்ளயும் கிருஷ்ணன் தெரியும், உண்மை அதுதான். அதனாலதான் பிரகலாதன் எல்லாத்திலையும் நாராயண அனுகிரகம் தெரிஞ்சு, நமக்கு அப்படி தெரியறதா அந்த ஒவ்வொன்றத்திலயா புரிஞ்சுட்டே வந்தா. அதனாலதான் ஸ்தம்பேன திருஷ்யதே, தூண்ல நாராயணன் இருக்கான் அப்படின்ற அந்த பக்குவம் எப்ப வந்ததுன்னா என்ன வரதோ அத்தனையும் பிரகலாதன் ஏத்துட்டான். அதை ஏத்துக்கணும், நமக்கு அது வரமாட்டேங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி வந்தா ஏத்துக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா ஒத்துக்கொள்றோம். கிளைமேட் முதற்கொண்டு எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா அப்பா ஆடா அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு பிடிக்கல அப்படின்னா இது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும். ஆனா ஏதோ ஒரு நல்லதுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாமே நடக்க, பகவான் மட்டும் காரணம் இல்லாம ஒரு காரியம் பண்ண மாட்டான். நமக்கு காரணமே வேண்டாம், கண்ணாபின்னு காரியம் பண்ணுவோம். இதுக்குதான் காரணமே அவசியமே கிடையாது. நமக்கு பகவானுக்கு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் பண்ண மாட்டோம். அதை புரிஞ்சுட்டோம்னா ஜெயிச்சுடலாம். மீரா அப்படிதான் இருந்தா வர்றத அப்படியே ஏத்துக்கலாம். சின்ன வயசுல அப்பா அம்மா விழுந்துட்டா ஏத்துனுட்டா, கல்யாணம் வேண்டாம் அக்ஷன் பண்ணிக்கணும் சரின்னு ஏத்துனுட்டா, கும்பராணாவுடைய அரண்மனைக்கு வந்தா மற்றவெல்லாம் கிண்டல் பண்றா சரின்னு ஏத்துனா, எல்லாத்தையும் ஏத்துக்கிறா. அதே ராணா ரொம்ப பிரியமா இருக்கான் அதையும் ஏத்துக்கிறா, அழகா கோவில் கட்டி கொடுக்கணும் அதையும் ஏத்துக்கிறா, வரதெல்லாம் அப்படியே ஏத்துக்கிறா. மீரா நமக்கு இப்படிதான் வரணும்னு நம்ம எதிர்பார்த்தோம் நடக்காது, என்ன வேணா நடக்கட்டும், அதுல நம்ம எப்படி நடக்கணும் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்படி எல்லாம் எனக்கு வந்தா நன்னா இருக்கும்னு நீங்க ஆசைப்படலாம், ஆனா வரணும்னு கட்டாயம் கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்தை தந்தாருதான் என்ன கடவுள் ஒண்ணும் சரியே இல்லை, திடீர்னு மழை பெய்யறது, திடீர்னு வெயில் அடிக்கிறது, திடீர்னு குளிர்காயிரம் முட்டாள்தனமா இருக்கு, ஒரே மாதிரி கிளைமேட் ஒரே மாதிரி இருந்தா எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னுட்டா. உடனே பெருமாள் சரிப்பா உன் இஷ்டப்படி எல்லாம் பண்ணிக்கொண்டு கொஞ்ச நாள் அவருக்கு அந்த பவரை கொடுத்துட்டான். உடனே அவன் வருஷம் எல்லாம் ஒரே மாதிரி கிளைமேட்டா கொடுத்துட்டான். அவ்வளவுதான் என்ன ஆச்சுன்னா மரங்களுக்கெல்லாம் பலம் போயிடுச்சு. மரங்கள்லாம் எல்லா கிளைமேட்லயும் தாண்டி வளர்றதுனாலதான் அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்குள்ள அந்த புரோட்டீன் விட்டமின்ஸ் எல்லாமே சேர்றது. காய்கறிகள் முதற்கொண்டு பூ முதற்கொண்டு இவ்வளவு கிளைமேட் இத்தனை வெரைட்டி இருந்தா தான் அது பக்குவப்படும், எல்லாத்துலேருந்து எனர்ஜி எடுத்துக்கும். எனர்ஜி இல்லாம உலகத்துல எதுவுமே கிடையாது. சூரிய வெளிச்சத்துல அவ்வளவு சுட்டரிக்கிற சூரிய வெளிச்சத்துல எனர்ஜி இருக்கு, அடிக்கிற குளிர்ல எனர்ஜி இருக்கு, கொற்ற மழையில எனர்ஜி இருக்கு, வீசுற காத்துல எனர்ஜி இருக்கு. சக்தி இல்லாத வஸ்து உலகத்துல எதுவுமே கிடையாது. நம்ம நினைச்சுக்கணும் இப்பெல்லாம் குப்பையில கூட அவ்வளவு சக்தி. நம்ம சொன்ன எல்லாம் குப்பை வேண்டாம்னு வெளில போகும், ஆனா அந்த குப்பையை வாங்கி கொண்டு போட்டு ஒருத்தன் பணம் சம்பாதிச்சு தன் குடும்பத்தை நடத்துறான், தன் குடும்பத்தை குழந்தைய படிக்க வைக்கிறான்னா அந்த குப்பை வேஸ்ட்லயும் ஒரு எனர்ஜி இருக்கா இல்லையா? எனர்ஜி இல்லாம உலகத்துல எதுவுமே கிடையாது. நம்ம நினைச்சுக்கணும் சாக்கடையில கூட எனர்ஜி, அதுலயும் புழு பூச்சி எல்லாம் ஜீவிக்கிறது இல்லையா? சக்தி இல்லாமல் உலகத்தை எதுவுமே எல்லாத்திலையும் ஒரு ஆச்சரியமான பாசிட்டிவ் எனர்ஜி சூழ்ந்து கிடக்கிறது. அப்படியே சீகரிக்க, ஆனா நம்ம மனசு நெகட்டிவா இருக்கிறதுனால சக்தியை சீகரிக்க மாட்டேங்குது. அதுதான் உண்மை. நம்ம மனசுல அந்த நெகட்டிவ் உள்ளுக்கு அப்படியே உட்கார்ந்து மழை பெய்யறதா நினைஞ்சா ஜலதோஷம், அவ்வளவுதான், பார்த்தாலே வந்துடும் ஜலதோஷம் நமக்கு. ஆனா உபநிஷதம் வேதம் எல்லாம் சொல்றது அது அமிர்தம் வர்ஷிக்கிறது. அவ்வளவு நாள் 8 மாசம் ஜலத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு இருந்த சூரியன் 4 மாசத்தை சேர்த்து கொடுக்கிறான். பேங்க் டெபாசிட் பண்ண வட்டி சேர்ந்து வரும். அந்த மாதிரி 8 மாசம் எல்லா ஜலத்தையும் எடுத்து அழகா பியூரிஃபை பண்ணி பில்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பியூர் வாட்டரா இறங்குறது. பரிசுத்தமான ஜலம்னா மழை ஜலம் தான். ஆனா எத்தனை பேர் அனுபவிக்கிறோம் எல்லாமே நம்முடைய புத்தியில நெகட்டிவ் நல்லா உட்கார்ந்து இருக்கு. அதுதான் கஷ்டமே. எல்லாத்துலயுமே அழகா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு தான் பக்தி. நல்லா ஞாபகம், பக்தி எதுக்குன்னா எல்லாத்திலையும் நிறைஞ்சு கிடக்கிற ஈஸ்வர சக்தி, எல்லையில்லாத சக்திய அனுபவிச்சு நம்ம வாழ்க்கையில உபயோகப்படுத்திட்டு ஆனந்தமா இருக்கிறதுக்காகத்தான் பக்தி. பக்தின்றது ஆச்சாரம் இல்ல, வெறும கற்பூர ஆரத்தி காட்டுறது மட்டும் இல்லை, இதெல்லாம் பக்தியுடைய ஒவ்வொரு நிலைகள். பகவான அனுபவிக்கிற முறைகள், இந்த அனுபவிக்கிற முறையை நம்ம ருட்டீனா பண்ண ஆரம்பிச்சுக்கோம், அதுதான் கஷ்டம். இது அனுபவிக்க எழுதி பல் தேய்க்கிறது குளிக்கிறதுலாம் ருட்டீனா பண்றோம், நிறைய நாள் ரசிக்கிறதே கிடையாது. எழுந்தோன்னா பல் தேய்ச்சா ஒரு வேலையாயிடும், பாத்ரூம் போயிட்டா ஒரு ஆளையாயிடும், குளிச்சாச்சு அப்பாலும் நாளைக்கு குளிச்சா போதும். இப்படிதான் நிறைய விஷயங்கள் ரசிக்கிறதே கிடையாது. குளிக்கிறதுன்ற ஒரு சுகமா, ஆனா குளிச்சுட்டா ஒரு வேலையாச்சு, அபாரா துணி துவச்சா ஒரு எல்லாமே ஒரு வேலையாச்சு 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 வேலையாச்சு, கடைசியில நாளும் ஆச்சு அவ்வளவுதான், தூங்கியாச்சு அவ்வளவுதான், நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாள் அப்புறம் வயசாயாச்சு போயாச்சு வாழ்க்கை. எவ்வளவு எல்லாத்துலயும் அந்த சக்தி அப்படியே கூடுறது, நமக்கு வர சக்தி எல்லாம் அப்படியே விட்டுடுறோம், அப்படியே சீகரிக்க மாட்டேங்கிறது. எல்லாத்திலையும் சக்தி நிறைஞ்சு கிடக்கு. மீரா எல்லாத்தையும் ஏத்துக்கிறா, சரி இது கிருஷ்ணன் இஷ்டம், என் வாழ்க்கையில எது நடந்தா நான் பக்தி பண்றேனோ அந்த மாதிரி விஷயங்கள் என் வாழ்க்கையில நடக்கிறதுன்னு மீரா தீர்மானமா நம்பின. நன்னா ஞாபகம், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சகல விதமான விஷயங்களும் நம்ம பகவானிடத்துல நெருங்கணம் அப்படின்னு நடக்கிறது. டேக் டைவர்ஷன் இல்லையா, இந்த பக்கம் இல்ல அப்படி திரும்ப அப்படி திரும்ப அப்படி திரும்ப, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை எப்பொழுதெல்லாம் பகவான் விட்டு விலகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை ஒரு கவலை ஒரு வியாதி வந்து பகவானிடத்துல நம்மளை இப்படி திருப்பி விடும். நம்ம கவனிக்க மாட்டேங்க, நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மளை பகவானிடத்துல கொண்டு போய் சேர்த்திக்கிறதுக்காக நடக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பகவானத்தை கொண்டு போய் சேர்ப்பிக்கிறதுக்காக அத்தனையும் அவ்வளவு அழகா நடக்கிறது. இந்த மாதிரி மீரா ஏத்துட்டா நம்ம ஏத்துக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் ஏத்துண்டா என் கிருஷ்ணன் என்னை காப்பாத்துறான், என் பகவான் என்னை கைவிட மாட்டான், என் பகவான் என்னை கைவிட முடியாது. கைவிட மாட்டான்றது வேற, கைவிட முடியாதுன்றது. இவளுக்கு அந்த ஒரு நம்பிக்கை, என் பகவானால என்ன கைவிட முடியாது. அச்சுதன் ஒரு திருநாமம் உண்டு பகவானுக்கு. அச்சுதா அப்படின்னா தன் நிலையிலிருந்து நழுவாதவன், மாறாதவன், தன் பக்தர்களையும் நழுவ விடாதவன் அப்படின்னு அர்த்தம். அச்சுதா அப்படின்ற திருநாமத்துக்கு மீரா தீர்மானமா நம்பினா என்ன ஆனாலும் என் கிருஷ்ணன் என்ன கைவிட முடியாது, அவன் எனக்கு அனுகிரகம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு புத்தி. மயர்வர மதிநலம் அருளினன் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வர். இதுதான் மயர்வர, சந்தேகமே இல்லாத ஒரு அறிவு, தெளிந்த நல்லறிவு அப்படின்றார் பாரதியார். அந்த மாதிரி தெளிந்த நல்லறிவு வந்துடுத்து, அதனாலதான் ராணாவோட குடும்பம் நடத்திட்டு இருக்கா. அழகா ராணா கோவில் எல்லாம் கட்டி கொடுத்துட்டான், கோவில்ல பஜனை எல்லாம் நடக்கிறது. ஜெயமல் ஊதா இவர்கள்லாம் விதவிதமா கிரிட்டிசைஸ் பண்றா மீராவை, ஆனாலும் அவள் பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கா. மீராவுடைய கீர்த்தனையில் தான்சேன் அக்பர் பாதுஷாவுடைய அரண்மனையில பாட அவருக்கு மீரா மாதாவை தரிசனம் பண்ணணும்னு ஆசை வந்துடுச்சு. உடனே தான்சேனும் அக்பர் பாதுஷாவும் இந்து சன்னியாசி வேஷங்கள் போட்டு ஜோரா சித்தோடு வந்து மீராவுடைய கீர்த்தனை எல்லாம் கேட்டார். அழகா மீராவுக்கு இவர் ஒரு முத்து மாலையை சன்மானமா பரிசா கொடுக்கிறார். மீரா வாங்க மாட்டேன், நான் சன்மானத்துக்காக பாடுறவள் இல்லை, கிருஷ்ணனுக்காக பாடுறவள், உங்களுடைய சன்மானத்துக்கு நன்றி சுவாமி அப்படின்னு. ரொம்ப வருத்தமா போயிடுது அக்பர் பாதுஷாவுக்கு. தான்சேனுக்கு சந்தோஷம், மீராவுடைய அந்த ரோஷம், ரோஷம் விடவே பிராது. சுயமரியாதை இருக்கு பாருங்க, ரெண்டு இடத்துல விட்டு கொடுக்கலாம், பகவான் இடத்துல பாகவதார இடத்துல, மற்ற எந்த இடத்துலயும் எந்த காரணத்து கொண்டும் சுயமரியாதையை விட்டு கொடுக்காதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றேன். சுயமரியாதை எங்க எவ்வளவு தூரம் விடலாம் அப்படின்னு இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவு விசேஷம் இந்த சுயமரியாதைன்ற ஒரு விஷயம், நம்ம எதுவுமே ஒழுங்கா புரிஞ்சுக்கிறது சாஸ்திரத்திலேருந்து, அதுதான் கஷ்டம். நன்னா புரிஞ்சுடுவோம் அப்படின்னா கிளீனா சுகமா இருக்கும் வாழ்க்கை. மீரா அந்த சுயமரியாதை இருக்கு, நல்ல ரோஷம், அந்த ரோஷத்துல அவ்வளவு அழகா வாங்க மாட்டேன்னு விட்டார். உடனேயே அக்பர் பாதுஷா போய் சொல்லிட்டார், மா மீரா இதுல ஒரு தேவ ரகசியம் இருக்கு அப்படின்ட்டார். உடனே மீரா பார்த்தா என்ன தேவ ரகசியம் சொல்லுங்கோ அப்படின்னு. உடனே அக்பர் பாதுஷா சொன்னா, அம்மா நான் பிருந்தாவனத்திலேருந்து வரேன் அப்படின்ட்டு போய், இவர் டெல்லியில இருந்து வந்திருக்கார், அப்பட்டமான போய் பிருந்தாவனத்திலேருந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டார். உடனே மீரா, பிருந்தாவனமா, ஹா பிருந்தாவனம், பிருந்தாவனம் சொன்னாவே பிருந்தாவனத்துக்கு சமமான ஒரு பிரதேசம் பூமியில உண்டான ஒரு இதுவுமே கிடையாது, அவ்வளவு வசதி ஸ்ரீ பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனம்ன்ற சப்தம் கேட்டவுடனே மீரா கைய கூப்பிண்டா, கண்கள்ல கண்ணீர் வழியறது, மைக்கால்கள் குத்திண்டு நிக்கிறது, அக்பர் பாதுஷாவ அழகா சேவிச்சுட்டான். பிருந்தாவனத்திலேருந்து வரான, எவ்வளோ பெரிய மகாத்மாவா இருக்கணும், நான் பிருந்தாவன வாசம் எல்லாருக்கும் கிடைச்சுடுறது. எல்லா ஊர்லயும் இடம் கிடைச்சிடும், டெல்லி ஆக்ரா பாம்பே, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிலேயோ ஒரு சிட்டி எங்க வேணா எழுந்துடலாம். எனக்கு போஸ்டிங் பிருந்தாவனம்னு யாராவது சொல்ல முடியாது, ரொம்ப துர்லபமா. யாரோ சில பேருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கும், எல்லாருக்கும் அந்த பாக்கியம் வாய்க்கிறதே கிடையாது. அதனால பிருந்தாவனம்ன்ற சப்தம் கேட்ட உடனேயே மீரா பரம சந்தோஷப்படுறா. பரமானந்தத்தை அப்படியே தடைக்கிறா, சேவிச்சுட்டே இருக்கா. சப்பர் பாபுஷ் அசந்து போயிட்டான், பிருந்தாவனம் சொன்ன பொய்யிக்கா மீரா என் காலில் இவ்வளவு அழகா நமஸ்காரம் பண்றா, அப்பா பேர்பட்டவள் இவள் அப்படி அசந்து போக. மீரா கைவும், பிருந்தாவனத்திலேருந்து வரையலா, பிருந்தாவனத்திலேருந்து வரையலா, பிருந்தாவனத்திலேருந்து வரையலா, பாங்கே பிஹாரி நின்னா இருக்கானா, முகம் அப்படியே சூரியனை கண்ட தாமரம் மாதிரி அப்படி மலர்றது, அசந்து போறார் தான். பொய்ய சொல்றாரு இந்த மனுஷன், மீராவுக்கு அது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனேயே அக்பர் பாதுஷா சொன்னார், அம்மா இந்த முத்து மாலை கிருஷ்ணன் என்னிடத்துல கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னான், இது கிருஷ்ணன் உனக்கு கொடுத்த சன்மானம் அப்படின்னு சொன்ன. உடனே மீரா கை நீங்க இருக்கான், அதுக்கு முன்னாடி ரோஷமா வாங்க மாட்டேன்னு சொன்னது கிருஷ்ணன் கொடுத்திருக்கான்னு அவரு கையை நீட்டிட்டான். கோவில்லயே பகவான பிரசாதம்னா கை நீட்டுறமா இல்லையா, எல்லார்கிட்டையும் போய் கை நீட்ட மாட்டான். பட்டர்கிட்ட போய் நம்ம எல்லாம் கை நீட்டுவோம், பட்டர் பண்ற அக்கிரமத்துக்கு அவங்கெல்லாம் கை நீட்டுதான் நமக்கு யோசனையா இருக்கு சில பட்டரை பார்த்தாலே. ஆனால் அவன் பகவத் பிரசாதம் கொடுக்கறா அப்படின்னா நம்ம கை நீட்டுறோமா இல்லையா, கீழே வாங்குறோமா இல்லையா, அவ்வளவு வசதி. இது கிருஷ்ண பிரசாதம் அப்படின்ற வார்த்தைக்கு உடனே மீரா கைய நீட்டினா அக்பர் பாதுஷா அந்த முத்து மாலை அப்படி கொடுத்தா. திரும்பி மீரா சேவிச்சா அடியாளுக்கு கிருஷ்ண தரிசனத்துக்கு அனுகிரகம் பண்ணுங்க, பிருந்தாவனம் போய் கிருஷ்ணனிடத்துல மீரான்னு ஒருத்தி அவனுக்காக ஏங்கின்னு இருக்கான்னு சொல்லுங்க. அடியாளுக்கு எப்ப பிருந்தாவன வாசம்னு அவன் கிட்ட கேளுங்க. அடியாளுக்கு இந்த ஜென்மாவில பிருந்தாவனத்துல கிருஷ்ணனோட இருக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அவ பாட்டுக்கு புலம்பின் இருக்கா. அக்பர் பாபுஷா கண்கள்ல கண்ணீர் வந்துடுச்சு, எத்தனை ஒரு பிரீத்தி விடு பிருந்தாவனத்து மேல. சுமாரி பிருந்தாவனம் மட்டும் நம்ம ஆசைப்பட்டு போக முடியாது. ராதிகாராணி உத்தரவு கொடுத்தால் உரிய ஒரு ஈ காக்கா கூட பிருந்தாவனத்தை நுழைய முடியும். இவ்வளவு வசதியான ஒரு ஸ்தலம் ஸ்ரீ பிருந்தாவன். ஜெய் போலோ பிருந்தாவன் தாம கி ஜெய். இவ்வளவு வசதி பிருந்தாவன். அழகா இவர் மாலை எல்லாம் கொடுத்துட்டார், கிளம்பிட்டார்கள். மீரா ரொம்ப சந்தோஷமா கண்ணில் ஒத்தி அப்படியே பார்த்தேன், கிருஷ்ணா நீ எனக்கு கொடுத்தியா, இந்த அடியாள ஞாபகம் வச்சுட்டு முத்து மாலை கொடுத்தியா, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ நம் கோபின்னு எழுத்துனுட்டியா, நான் உன்னுடைய தாசியா அச்சோ, நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணலையே, நீ எனக்கு முத்து மாலையை கொடுத்திருக்கிய. இவ்வளவு தூரம் கிருஷ்ணனை தெரிஞ்சவள். இது தெரியலையா, குழந்தைகள் மாதிரி விகல்பம் இல்லாத மனசு பத்தாளுக்கு. என் குழந்தைகள் என்ன வேணா சொல்லுவோம் அப்படியே நம்பு. சமயத்துல குழந்தைகள் அப்பா எனக்கு யானை வாங்கிட்டா, சரி குழந்தை நாளைக்கு வாங்கி தரேன் அப்படிங்க அப்பா. அத்தனா கேட்டா யானை காய்ச்சி தூங்கிட்டு இருக்கு அப்படிங்க, யானை இன்னைக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் ஆத்துக்கு போயிருக்குங்க, யானை பக்கத்து ஊருக்கு போயிருக்கு அப்புறம் வரும், யானைக்கு ஸ்கூல் போயிருக்கு, எதை வேணா சொல்லுவ குழந்தை. அப்படியா, அப்பா அம்மா சொன்னா சத்திய வாக்கு நம்புறது இல்ல, அப்பா அம்மா அப்பட்டமா பொய் சொல்றா நம்மள ஏமாத்தான்னு குழந்தைக்கு யோசனை வர. ஏன் கேட்டா அப்பா அம்மா மேல அப்படி ஒரு அபரிமிதமான நம்பிக்கை குழந்தைகளுக்கு. அதனால எதையான ஒன்று சொல்லி 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 அதை சமாதானப்படுத்தும். பக்கத்து ஆத்துக்கு போன வாத்தல தாச்சு தூங்கியாச்சு அப்படி எதெல்லாமோ சொல்றோம் இல்லையா, என்னென்னமோ சொல்றமே. அந்த மாதிரி பக்தாளுடைய ஹதயம் அவ்வளவு மிருது. ஒருத்தர் இடத்துல வந்து இவ பொய் சொல்லுவாளா அப்படின்னு யோசிக்க கூட மாட்டான். நம்ம எல்லாம் ஒருத்தர் வந்து பார்த்தோம் ஸ்கேன் பண்ணுவோம், உண்மையான இருக்கவாளை கூட என்ன கொஞ்சம் ஏதோ சரி கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும். மனசுக்குள்ள எல்லாரை பத்தியும் ஒரு சந்தேகம் உட்கார்ந்துட்டே இருக்கும், நமக்கு நம்பிக்கை வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே வந்தாலும் மோசமான இடம் ரொம்ப ஈஸியா வந்துடும், நல்லவாத இடத்துல நல்ல நம்பிக்கை வரவே வராது. நல்லா பாருங்க அது மனுஷாளுடைய. ஆனா குழந்தைகள் சாதாரணமா எல்லாரையும் நம்பும், எல்லாரிடத்திலையும் பேசும், எல்லாரிடத்திலையும் பழகும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும். ஹிருதயத்துல விகல்பம் இல்லாத ஒரு ஹிருதயம், கல்மஷம் இல்லாத ஒரு ஹிருதயம் குழந்தைகளுக்கு. மீராவுக்கு கிருஷ்ணனையே பிரத்யக்ஷமா தெரியும், ஆனா இந்த மனுஷாளுடைய கபடம் புரியறது இல்ல, அது புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். தர்மராவ துரியோதனுடைய கபடம் புரிஞ்சுக்க முடிஞ்சுதா, முடியாது. ஒரே உலகத்தை அழகா ஒரு நாள் கிருஷ்ணன் துரியோதனை பார்த்து, துரியோதனை உலகத்தை பார்த்துட்டு வந்து உலகம் எப்படி இருக்கு எல்லாரும் எப்படி இருக்கான சொல்லிடான்ட்டு. உடனே ஆச்சரியமா துரியோதனை பார்த்துட்டு வந்து பகவான் சொன்ன, எல்லாம் மகாபாவிகள் வெட்டி போட்டா தேவை, அத்தனை பேர் ஒருத்தவங்களும் உருப்படி இல்லை, எல்லாம் பயங்கரமான கேடிகள் ரவுடிகள் மகாபாவிகள். பகவான் சிரிச்சா உடனே யுதிஷ்டரை பார்த்து நீ பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, யுதிஷ்டர உலகத்தை எல்லாருமே உத்தமர்கள், இவ்வளவு அழகா இருக்கு உலகம். அதே உலகத்துல ரெண்டு பேரும் பார்த்திருக்கா, இவனுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி அந்த உலகம், அவருடைய புத்திக்கு தகுந்த மாதிரி அதே உலகம். நம்முடைய புத்திக்கு தகுந்த மாதிரி நம்ம உலகத்தை பார்க்கிறோம், ஒரே உலகம். அதே வெயில் தான், கத்திரி வெயில் தான். குழந்தைகளுக்கு அது பெருசா தெரியும், அவளுக்கு டயர்ட்லாம் வருது, வெயில ஓடினா ஆடினா. ஆனா உள்ளுக்குள்ள அந்த உத்வேகம் இருக்கு பாருங்க, என்தூசியாசத்துல ஒண்ணுமே தெரியல குழந்தைகளுக்கு. நம்ம கத்திரி வெயில் கத்திரி வெயில் நினைச்சு நினைச்சு டயர்ட் ஆகிடும், வெளில போகவே வேண்டாம். ஏன்னா அந்த மனசு அவ்வளவுதான், ஒண்ணு வித்தியாசம் இல்லை. மனசு பார்க்கிற பார்வையில தான் கோளா. மீராவுக்கு அந்த ஒரு குதர்க்க புத்தி இல்லை, எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கான்னு அனுபவிக்கிறதுனால நல்லதுதான் பண்ணுவார்கள் அப்படி ஒரு தீர்மான அபிப்பிராயம். அதனால அக்பர் பாதுஷாவுடைய பொய்ய கூட சத்தியம்னு குழந்தை நம்பிட்டான். ரொம்ப விசேஷம் அது பக்தாவுடைய கதை. சந்துக்காலம் நிறைய பேர் அப்படிதான் ஏமாத்துறார், ஒவ்வொருத்தரும் ஏமாத்திரி போயிடுவோம், ஆனா கிருஷ்ணன் வந்து அவரை காப்பாற்றுவான். கதறி கதறி அழுவார், நான் அப்படி தண்டமா இருக்கேனே. ஒரு நாள் பாண்டவன் கேட்டான், ஏன் தான் அழற, நான் தான் உன்னை காப்பாத்திட்டேனே. இல்ல பிரபு, நான் கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா உனக்கு கஷ்டம் இல்லாம இருக்குமே அவரேன்ற. அப்ப கூட பகவானுக்கு ஒரு கஷ்டம், நான் கொஞ்சம் முட்டாள இருக்கிறதுனால அவளை ஏமாத்திட்டு போயிடுறான். கடைசியில கிருஷ்ணன் வந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு. பகவான் சொன்னா, எனக்கு உன்னை காப்பாத்துறத வேற என்ன வேலை எனக்கு, யோக கஷேமம் வகாமியம், எனக்கு வேற வேலை கிடையாது அப்பா. என் பக்தாளுடைய சுக துக்கங்களை பார்த்து நிர்வாகம் பண்றதை தவிர எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன. கை குழந்தைய பாக்குறத தவிர தாயாருக்கு வேற எந்த பெரிய வேலை இருக்கு ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி மீராவுக்கு தெரியல, அவள் பாட்டுக்கு கிருஷ்ணன் அனுபவிச்சுன்னு அப்படி ஆனந்தமா இருக்க. அக்பர் பாதுஷாவும் தான் செய்யணும் அந்த புறத்தை விட்டுட்டு வெளியில வரா, இப்படி பரஸ்பரம் பேசிட்டு இருக்கா. இப்ப சுவாமிஜி எல்லாம் மாறி எடுத்து அழகா அக்பர் தான்சேனாவே பேசிட்டு இருக்க. வேஷம் என்னமோ சன்னியாசி வேஷம். அவ அக்பர் பாதுஷா தான்சேன் நிஜமாவே ராணாவை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு, எனக்கு அவன் மேல முன்னாடி எல்லாம் கோபம் வரும், இன்னைக்கு அவன் மேல எனக்கு பொறாம வந்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு உத்தமையான பக்தை பட்ட மகிழ்ச்சியா இருக்கான்னா எவ்வளவு பாக்கியம். எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் இல்லாம போயிடுத்து அப்படின்னு ஒரு கோபம் வந்துடுது ராணா தான்சேனுக்கு. என்ன சொல்ற, என்ன சொல்ற அப்பா, தப்பா சொல்ல நினைச்சுக்காதே. மீரா மாதாவுடைய பக்தி, மீரா மாதா யார் பக்கத்துல வச்சிருக்காளோ அவளுக்கு நிஜமாகவே அந்த கிருஷ்ண பக்தி வந்துடும், கிருஷ்ணன் கிடைப்பான் அப்படிதான் சொன்னேன்ப்பா. விரசமா எதையும் நான் சொல்லலே அப்படின்ட்டேன். இப்ப ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது யாராவது அப்படின்னு பின்னாடி துரத்திட்டு வந்தா அதுக்குள்ள அவ சண்டை போட்டுட்டு குதிரை மேல ஏறி வேகமா போயிட்டான். இவளை துரத்திட்டு வந்து சண்டை போட்டது யாருன்னா ஜெயமத், அவன் கண்டுபிடிச்சுட்டான் இது அக்பர் இது தான் சேன் அப்படின்னு. உடனே அவ தப்பிச்சு போயிட்டா, உடனே அவனுக்கு கோபம் தாங்கல, நேர வந்தான். கும்பராணாவுடைய அந்தப்புற கடலை இட்டி இட்டி இடிச்சான், வெள்ள வந்தான். அவன் என்ன நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியோ வெக்கம் இல்லாம அப்படின்னு. உடனே ஜெயமலை பார்த்து ராணா சொன்னா, பார்த்த ரொம்ப நீள்றதப்பா, உன்னுடைய அண்ணா நான் சகோதரன் ஞாபகம், அது இல்லாதபடிக்கு இந்த ராஜ்யத்தினுடைய ராஜன் எதுவாக இருந்தாலும் அந்த சொல்ற முறப்படி மரியாதையா சொன்னா நல்லது. ஏதோ வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு பேசப்படாது. என்ன ஆச்சு, என்ன நினைச்சுட்டு இருக்காய் நீ, எதுக்கு இப்படி அர்த்தராத்திர வந்து கதவை தட்டுறா, என்னமோ வந்தபடி எல்லாம் பேசுறா, என்ன விஷயம் சொல் அப்படின்னு. உடனே ஜெயமல் சிரிச்சா, ராஜ்யத்தை ஒழுங்கா நிர்வாகம் பண்ண முடியல, உனக்கு ஒரு மரியாதை ஒரு கேடோ. உடனே சட்டைய பிடிச்சான் ராணா, என்ன பேசிட்டு இருக்கா. உடனே சொன்ன கையை அப்படி தட்டி விட்டான், என் சட்டைய பிடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல, உன் பட்ட மகிழ்ச்சி மீரா அக்பரோட கள்ளக்காதல் பண்ணிட்டு இருக்கா, போய் என்னன்னு விசாரிக்கிற வழியப்பா. என்னமோ உத்தமி பகவத்கீதை வாசிக்கிறா, பாகவதம் வாசிக்கிறா, கோவில்ல பஜனை பண்ணான்னு சொல்றியே, போ போ போய் பாரு. அழகா கள்ளக்காதல் இந்து சன்னியாசி வேஷத்துல வந்துட்டு அவளுக்கு முத்துமாலைய வேற சன்மானமா கொடுத்துட்டு போயிருக்கான். என் மேலதான் உனக்கு அவ்வளவு சந்தேகமாச்சு, சொந்த சகோதரன் கூட ஒரு இது இல்ல, இந்த ராஜ்யத்துல எனக்கும் பங்கு உண்டு உனக்கு தோணல, நான் உனக்கு சகாயம் பண்ணக்கூடியவன் தோணல. நேற்று வந்த அந்த மீரா மேல அவ்வளவு நம்பிக்கை, ராஜ்யத்து மேல அக்கறை இல்ல, உன்னோட இருக்கிறத விட நான் எங்கேயாவது போறேன், போ போ போய் பாரு. ஓ மீராவுடைய கள்ளக்காதல் அழகெல்லாம் போய் நின்னா பார்த்து இப்படியே கடை ராஜஸ்தான் உருப்பிடம்னு சொல்லிட்டு கோச்சுட்டு போயிட்டான் ஜெயமன். கோபம் வந்துடுத்து ராணாவுக்கு, க்ஷத்ரியாவுக்கு சுவாவமாவே கோபம் வந்து ரோஷம் அவளுக்கு தானாவும். அதுவும் பட்ட மகிழ்ச்சி ரஜபுத்திர வீரர்களுக்கு அந்த ஸ்திரீகள்னா அவ்வளவு ஒரு ஏற்றம் ஜாஸ்தி. கோபம் வந்துடுத்து, ஏற்கனவே மீராவோட லௌகீகமா வாழ முடியலேன்னு ஒரு ஆதங்கம். இவாள் சொல்லி 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 வேற அப்பப்ப ஊதா வந்து சொல்லுவாங்க, நீ பாவம் என்னமோ மீராவை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிண்டார், என்னமோ அவ பாட்டு கோவில் போறா பஜனை பண்றா பாகவதம் வாசிக்கிறா பகவத்கீதை வாசிக்கிறா, எனக்கு என்னமோ ஒன்னு அவ கவனிக்கிற மாதிரியே தெரியல. என்ன நீ எப்பொழுதும் என்ன ரொம்ப தீர்மானமா தைரியமா இருப்பியே, என்ன ஆச்சுன்னா இப்பெல்லாம் மீரா விடத்துல கொஞ்சம் நீ கடினமா இருந்தா நல்லதுன்னு என் அபிப்பிராயம். அதோ உன் மேல அக்கறை இருக்கிறதுனால சொல்றேன், என்ன தப்பா எடுத்துக்க, எப்படி சொன்னாலே போதுங்க, இதுக்கு மேல வேற என்ன போதும், தூபம் போட இந்த ஒரு நாலஞ்சு வாரத்தை போதுங்க. மனுஷனுடைய மனசு எப்பொழுதுமே அவளுக்கு ஒரு வஸ்து கிடைக்கல, அனுபவிக்க முடியலன்னா அது மேல தானாகவே ஒரு கோபம், ஒரு விருப்பு வரும், சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி தூபம் போடுறது ஏற்கனவே மீரா மேல ஒரு விருப்பு வர ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. மீரா மேல மரியாதை இருக்கு, ஆனா தனக்கு உபயோகம் இல்லை அப்படின்னா அந்த மனுஷால் இடத்துலயோ அந்த வஸ்துவின் இடத்துலயோ நமக்கு தானா ஒரு விருப்பு வந்துருக்கு. இது லோக ஸ்வபாவம் தானே. ராஜா சாதாரண மனுஷன் தானே, நம்ம தெய்வ பிறவி கிடையாது. தெய்வ பிறவினா பரவாயில்ல. அந்த கோபத்துல போன இப்ப அக்பர் பாதுஷா பரம விரோதி தன்னுடைய அந்த புறத்துல வந்துட்டு போயிருக்கான்னு பொழுது அது ஜீரணிக்க முடியல, ஒத்துக்கொள்ள முடியல. உடனே வேகமா போனா மீரா ஆனந்தமா பஜனை பண்ணிட்டு இருக்கா. பஜனை எல்லாம் முடிஞ்சு அவாத்துக்கு போயாச்சு. மீரா ஜோரா பஜனை பண்ணிட்டு இருக்கா. அங்கேந்து ராணா வந்தான், நீங்க கோபம் எல்லாம் மீறி போயிடுச்சு. ஆச்சரியமா இப்ப மீரா வர கையில மாலையை வச்சிருந்து, ஆஹா கண்ணா எனக்கு நீ மாலை அந்த முத்து மாலையை கொடுத்துட்டு போயினாரு, அத கையில வச்சுன, ஆஹா என்ன ஞாபகம் வச்சுண்டு உன் காதல் பறிச்சு அதை வர கொடுத்துட்டு போயிடு. அவ சாதாரணமா சொன்னான், மனுஷால் கேட்கறது கேட்ட மாதிரி தானே அர்த்தம் பண்ணிப்பவா, முன்னாடி என்ன சொல்றா பின்னாடி என்ன சொல்றா அதெல்லாம் தோணாது. அதனாலதான் பெரியவா சொல்றா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே நீ. இந்த காலத்தை தீர விசாரிப்பதும் பொய்யாத்தான். பெருமாளை தவிர யாருக்குமே உண்மை தெரியவே தெரியாது. அவள் நிஜமாவே கண்ணன் கொடுத்திருக்கான்ற பாவத்துல காதல் பரிசா கொடுத்திருக்கிய, என்ன உன் காதலியா ஏத்துனுட்டியா, அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா கிருஷ்ணா. நீ கருணாசாகரன்டா, நீ உத்தமமானவன்டா, நீ விசேஷமானவன்டா, ஏ பிரபு அப்படின்னு சொல்லி இவள் பாட்டுக்கு ஆனந்தமா பஜனை பாடிட்டு
கண்ணா வந்து வீடு கண்ணா வாவா கண்ணா வந்து வீடு கண்ணா வந்து நீயும் உன்னை தந்து வீடு கண்ணா வந்து நீயும் உன்னை தந்து வீடு கண்ணா
இப்படிலாம் பாட்டுல சந்தேகம் வர முன்னாங்க. அவ பாட்டுக்கு இந்த பாய் கையில வேற முத்து மாலை வச்சு நான் வேற சொல்லிட்டு போயிருக்கேன். அக்பர் பாஷா கொடுத்துருக்கேன். இவ பாடுற பாட்டு காதல் பரிசு அவ்வளவுதான், கட கட கடன்னு ஒரு அர்த்தம் பண்ணிட்டு ஒண்ணு கஷ்டம் இல்லையே. உடனே ராணா கத்தினா மீரா அப்படின்னு ஒரு கத்து கத்தினு மீரா அப்படி தூக்கி வாரி திரும்பி பார்த்தா சொல்லுங்க அப்படின்னு. ஹோ உடனே மீரா டக்குன்னு கைய கூப்பிண்டா, கைய கூப்பினவோ அவ சாதாரண உன பார்த்து கைய கூப்பின மரியாதையா. ஓ குட்டு உடஞ்சுடுத்தேன்னு பரிச மறைக்கிறியும் அவ கை கிட்ட வச்சு மூடி அவ்வளவுதான். கையில வச்சுட்டு வாடிட்டு இருந்தா வந்தோன்னு வாங்கும் இப்படி கைய கூப்பினா உடனே நினைச்சுட்டா கையில வச்சு மறைச்சிக்கிறான் அவ்வளவுதானே. இப்படி வச்சு மறைச்சா நமக்கு இப்படிதானே தோணும், நமக்கு 99% இப்படிதான் தோன்றது. சரியா தோணித்துனா ரொம்ப அதிசயம். இங்கேயா உட்காந்துருப்போம், யாராவது நம்மளை திடீர்னு பாப்பா டக்குன்னு சிரிப்பா, நம்மள பார்த்து எதுவும் சொல்லிதான் சிரிக்கிறோம். அவ எதையோ பார்த்து சிரிப்பா, அவ எதையோ நினைச்சு சிரிப்பா, எதிர்ச்சியா அப்ப நம்மள பாத்துருப்பா. அப்ப உடனே நம்ம டிரெஸ் சரியில்லையோ, இந்த கலர் நன்னா இல்லையோ, தலை உடனே இப்படி எல்லாம் சரியா பண்ணிக்கும். அவ நம்மள பாத்திருக்கவே மாட்டோம், நம்மள பார்த்து சிரிச்சிருக்கவே மாட்டான். ஆனா நம்மளுடைய மனசுல அந்த ஒரு புத்தி வந்துடும், இந்த சந்தேகம். ஏன்னா நம்மள பத்தி ஒரு பெரிய அபிப்பிராயம் வச்சிருக்கோம், உலகத்தை மத்தவா நம்மள அவமானப்படுத்துறாளோ அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். அந்த மாதிரி இவனோ மறைக்கிறியோ அப்படின்னு நீரா அப்படி பார்த்தா, என்ன சுவாமி என்னாச்சு, நான் எதையும் மறைக்கலையே. எதையும் மறைக்கலைன்னா கைக்குள்ள என்ன, இதுவா முத்து மாலை, நானே உங்க இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன். ஓ இத சொல்ற அளவுக்கு வந்து கொடுத்தா அவன் இப்படி கேட்டு அவன் நினைச்சா அவன் சாதாரணமா சொன்ன, ஓ சொல்ற அளவுக்கு தைரியம் வந்து கொடுத்தா உனக்கு. நீரா பார்த்தா, என்ன சுவாமி வித்தியாசமா எதுவும் பேசுறேன். ஆமா நீ பண்றதெல்லாம் சரி, நான் பேசுறது வித்தியாசமா தோன்றது இல்லையா. சரி சரி, இந்த மாதிரி எத்தனை பரிசு வந்திருக்கு, இதுதான் முதல் பரிசா, இல்லாட்டி இந்த மாதிரி நிறைய பரிசு வந்திருக்கு அப்படி ஒரு குதர்க்கமா அப்படி கேட்கிறான். மீரா உடனே அவன் கண்ணனை பத்தி கேட்கிறான், அது கண்ணன் நிறைய பரிசு கொடுத்திருக்கான், இந்த மாதிரி நிறைய பரிசு கொடுத்திருக்கான், கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பரிசு கொடுத்திருக்கான், அதுக்கப்புறமும் நிறைய பரிசு. அவ கிருஷ்ணானுபவங்களை பரிசுன்னு சொல்றேன், நிஜமாவே அதுதான் பரிசு வாழ்க்கையில். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு ராத்திரி தூங்குற வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு என்ன கிருஷ்ணானுபவம் கிடைச்சதுன்னு யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஏதான ஒரு கிருஷ்ணானுபவம் கிடைச்சிருந்தா வசக்தி. அந்த கிருஷ்ணானுபவம் சரியா கற்பனை, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் குருவிடத்துல. ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம கற்பனையில சில அனுபவங்கள்னு நினைச்சுப்போம், சில அனுபவங்களை இது பைத்திகாரத்தனம்னு ஒதுக்கி தள்ளுவோம். அது குருவிடத்தை சொல்லி குரு அழகா இது சரி தப்புன்னு சொன்னாதான் அனுபவமா இல்லையா அப்படின்னு ஏற்றுக்கலாம். சில பேர் பக்குவப்பட்டவா உண்டு, நீரா அவளுக்குலாம் தானாவே தெரியும், நீரா ஆண்டாள் அவளுக்குலாம் பிரத்யட்சமா தெரியும். உடனே ராணாவுக்கு கோபம் வந்தது, ஓஹோ அப்ப எப்படி அவனே வரானா, எப்படி ஆள் மூலமா கொடுத்து விடுறானா அப்படின்னு. உடனே நீரா சொன்னா, சில சமயம் அவனே வருவான், சில சமயம் ஆள் மூலமா கொடுத்து விடுவான், அவ சாதாரணமா சொல்லிட்டான். ஓஹோ அப்படி வேற நடக்கிறதோ, இப்ப எப்படி அவனே வந்தானா ஆள் மூலமா கொடுத்து விட்டானா? அப்புறம் நீரா ஒரு சுவாமிஜி மூலமா கொடுத்துட, ஓ சுவாமிஜி வேஷத்தெல்லாம் வருவாரோ. இப்ப நீரா கொஞ்சம் எங்கேயோ புரித்தட்டு இல்லை, இது ஏதோ அவர் ஏதோ கேட்கிற, நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், நான் சொல்ற அர்த்தத்தை அவர் விபரீதமா அர்த்தம் பண்ணிட்டு இருக்கா, அவர் கேட்கிற கேள்வியை நான் வேற மாதிரி அர்த்தம் பண்ணிட்டு இருக்கேன். ஒண்ணும் புரியல, என்ன சுவாமி? சரி நேரடியா கேட்கிற, அக்பர் பாதுஷாவுக்கும் உனக்கு எத்தனை நாள் தொடர்பு, திருப்பி எப்ப வரேன்னு சொல்லியிருக்கான் இந்த முகம்மதியன் அப்படின்னு. நீரா காத குத்தினேன்னா, அவளுக்கு இந்த மாதிரி உலகமே அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நியாயமான உலகம், அழகான உலகம், கிருஷ்ண சம்பந்தப்பட்ட உலகம். நிஜமாவே உங்களுக்கெல்லாம் உலகத்தோட இன்னொரு பக்கம் தெரியவே தெரியாது. தெரியாத வரைக்கும் நீங்கெல்லாம் பாக்யவான்கள், பாக்யவதிகள், எங்களுக்கெல்லாம் தெரியும், பயங்கரமா இருக்கும். அதை பார்த்துட்டோம்னா என்னடா அது வெறுத்து போயிடும். நிஜமாவே உலகத்தின் மறுபக்கம் ரொம்ப கோரமா இருக்கும், வர்ணிக்கவே முடியாது, சொல்லவே வேண்டாம். விட்டுடும் அழகு, நீங்க அழகான விஷயத்தை மட்டும் பாருங்க. பகவான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கேன். நல்ல விஷயங்களை மட்டும் பாருங்க, நல்லதை மட்டும் உங்களுக்கு தெரியட்டும், ஆனந்த விஷயங்களை மட்டும் கண்ணில் பண்ணட்டும். அதனால பெரிய ஆசீர்வாதம். உலகத்துடைய கோரம், மனுஷாருடைய பயங்கரங்கள்லாம் தெரியவே வேண்டாம். அழகான கிருஷ்ணன் நீர் அந்த உலகத்தை பார்த்தவள், அவளுக்கு உலகத்துடைய நம்பிக்கை துரோகமான உலகம், பயங்கரமான உலகம் அவளுக்கு, பழக்கமே இல்லை, வெளிவேஷ போடுற உலகம் அவளுக்கு தெரியாது. மீரா காத குத்திண்டா, அப்படி கிருஷ்ணனை பார்த்தா சிரிச்சா. இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியும் பகவான் வடகிரிதர கோபால் அப்படி நிற்கிற ராணா கோபம் வந்து வேகமா அந்த கையில இருந்து மாலையை பிடுங்கி, என்னடி நான் கேட்டு இருக்கு, அங்க என்ன பேச்சு, என்ன பக்தி வேஷம் போட்டு ஏமாத்திரிய லோகத்தை கண்ணனுடைய காதல்னு சொல்லி கள்ளக்காதல் அரங்கேற்றம் ஆயிட்டு இருக்கோ, அதுக்குதான் கோவில் கட்டி கொடுத்துருக்கேனோ, அதுக்குதான் ராப்பகலா இங்கேயே கடற்கரையோ, தமமா கடற்கரையோ, பக்கத்துல புருஷன் வந்தா பிடிக்கல, எவனோ வந்தா பிடிக்கிறதா. மீரா நடுங்கரா மூர்ச்சி அழைக்கிற விழுந்துட்டான். ஏன்னா இவ்வளவு மோசமான வார்த்தைகள்லாம் அவளுக்கு பழக்கமே கிடையாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவளுக்கு தெரியவும் தெரியாது. மூர்ச்சியா விழுந்துட்டா ராணா அந்த மாலையை திருப்பி பார்த்தா அக்பர் பாதுஷா முத்திர வேற இருக்கு, சந்திரன் நட்சத்திரம் முஸ்லீம்ஸோட சிம்பிள் இருக்கு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். என்ன ஏதுன்னு விசாரிக்கவே இல்லை. மீரா மயங்கி விழுந்துட்டா, ஓ மயங்கி விழுந்த மாதிரி நடிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ரொம்ப நேரம் கழிச்சு மீரா கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரே இருட்டா இருக்கு, என்னடா ஒரே இருட்டா இருக்குன்னு பார்த்தா மீராவை கொண்டு ஜெயில அடைச்சிட்டான். விசாரிக்கவே இல்லை. ஜெயமல் சொன்னா இவன் வந்தான், இவனா கத்தினா, இவனா கற்பனை பண்ணிண்டா, இந்த முத்து மாலையில அந்த சந்திரன் நட்சத்திரம் சிம்பிளை பார்த்தா முடிவு பண்ணிட்டான். அவ்வளவுதான், அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சுட்டான். மீரா பார்த்தா விரக்தியா சிரிச்சா, என்ன பண்ண முடியும், ஒரு கேட்கவே இல்லை. அவளிடம் ஏதான உள்ளபடி எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த மாதிரி மாதிரி கேட்டிருந்தா பரவாயில்ல, உலகத்தில் நம்ம யார் மேலே சந்தேகப்பட்டுட்டோம்னு அவளை பேசவே விட மாட்டோம், அவளுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டோம். அப்படியே கொடுத்தாலும் அவ சொல்றத பொய்யுமே ஒரு தீர்மானம் பண்ணிட்டு தான் கேட்போம். நிறைய இடங்கள்ல நிறைய சந்தர்ப்பங்கள்ல நான் பாக்கிறேன், சில சந்தர்ப்பங்கள்ல சத்தியம் அடுபடுறதில்லை. நிஜமாவே அது ஏன்னா சொல்லவே முடியறத, காரணமே சத்தியமேவ ஜெயதே. ஆனா அது ஜெயிக்கிற காலம் வரைக்கும் அந்த சத்தியம் மயங்கி உள்ள ஒழிஞ்சிட்டு கிடக்கும் பாருங்க, அந்த காலம் இருக்கு பாருங்க, ரொம்பவே கஷ்டம். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கம்பும், நம்மளகான வாக்கியம் பாரதியார், சத்தியமா தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதிக்கவும், ஆனால் இறுதியில் தர்மமே வரும், அது ஜெயிக்கிற வரைக்கும் சத்தியமே ஜெயதே தான். இன்னைக்கு எப்ப எந்த சந்தர்ப்பத்துல இன்னைக்கு நம்ம குற்றவாளி கூண்டுல உட்காந்து இருக்கோம், இன்னைக்கோ ஜெயிச்சு என்ன ஆக போடுறது, காலம் போயிடுறது, நாள் போயிடுறது, அவமானம். உலகத்துல கொலை கூட பெரிய வழி கிடையாது. யாராவது நம்மளை கொலை பண்ற அந்த கத்தி எடுத்து குத்து குத்த போறா ஒரு பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ துடிச்சு 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 சாக போகும். நான் சொல்ல பகவான் கீதையில சொன்ன அகீர்த்தி மரணா அதிருச்சியத்தை, அவமானம் இருக்கு பாருங்க, மரணத்தை காட்டிலும் கொடுமை எது வலி எதுன்னா நிஜமாவே அவமானம் தான். ஒருத்தரால் ஒருத்தரை பத்தி தப்பு தப்பா பேசுறத போல இருக்கும் கேரக்டர் அசாசினேஷன் பயங்கரம். ஒருத்தருடைய குணத்தை பத்தி அவளுடைய சுவாவத்தை பத்தி தப்பு தப்பா பேசுற மாதிரி ஒரு பயங்கரம் எதுவும் இல்லை. ரொம்ப கஷ்டம் இது. எப்படின்னா சாகர வரைக்கும் உள்ளுக்கு அப்படியே அறுத்துட்டே இருக்கும், நினைச்சு 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 நினைச்சு. எங்கேயோ டிவியிலயோ சினிமாலயோ ஏதோ ப்ரோக்ராம் பார்க்கும்பொழுது கூட அங்க யாரோ அவமானப்படுத்தா, நம்மளும் இப்படிதானே சொன்னான், நம்ம கூட மாதிரி தப்பே பண்ண, நம்மள இப்படிதானே சொன்னான். உயிர் போகிற வரைக்கும் உள்ள இருந்து உசுர வாங்கி தொலையும் அகீர்த்தி மரணாத் அதிருச்சது. நீரா அப்படி பார்த்தா என்ன இது, நான் பாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கேன், நாமஜபம் பண்ணிருக்கேன், அவளுக்கு ஒன்னும் புரியல. இப்படிலாம் உலகத்தை இருப்பாளான அவளுக்கு தெரியல. உலகத்தினுடைய உண்மையான முகத்தை பாக்குற எவ்வளவு நாள் ராணா பேசிட்டு இருந்த வேற ராணா வேற, இன்னைக்கு அவள் இடத்துல பேசின ராணா அவளுடைய உள்ளுக்குள்ள இருக்க சுவாவம் அன்னைக்குதான் வெளில வந்திருக்கு. உள்ளுக்குள்ள இருக்க அந்த கோரம், நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு கோரம் இருக்கு, ஒரு பயங்கரமான ஒரு மிருகம் உட்கார்ந்து இருக்கு. அது எப்ப தெரியுமா வருது, நம்ம டெம்பர் போகும்போது பாருங்க, அப்பதான் வெளில வருது. அந்த சமயத்துல ரொம்ப ஜாகிரதையா மூடி மழுக்கி அழகா வேஷம் போட்டு அடுத்த வாளுக்கு தெரியாதபடி ரொம்ப சமர்த்தா மூவ் பண்ணிட்டு இருக்கோம். என்னைக்கு நம்மளுடையதான அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பொறுமை எல்லாம் எல்லை மீறதோ அன்னைக்கு நம்ம சுவாவம் வெளிப்பட்டுடுறோம். மறைச்சு வச்சிருக்கோம், ஒரு நாள் விம்பி வெடிச்சு வெள்ளம் வந்துடுறோம். மீரா அப்படியே பார்த்தா துக்கம் வந்துடுச்சு. அப்ப கூட கிருஷ்ணா என்னடா இது, என்ன வாழ்க்கை அது, எத்தனை அவமானம், எவ்வளவு கஷ்டம், இப்படி எல்லாம் பார்த்தா எப்படி ஜெயில எப்படி பார்த்துட்டு இருக்கா கிருஷ்ணா அப்படின்னு உட்காந்து இருந்தா என்னமோ வாழ்க்கை அப்படின்னு இப்படி ஜெயில பார்த்தா, அப்படி கம்பிகள் எல்லாம் பார்த்தா, அப்படி ஜெயில் கம்பி வழியா வெளில உலகத்தை பார்த்தா கிருஷ்ணா 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 ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா டக்குன்னு சந்தோஷம் வந்துருக்கு அவளுக்கு. என்னடா ஓ தேவகி மாதா இப்படிதானே ஜெயில இருந்தா, மீரா ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்துதான் தேவகி மாதா ஜெயில இருந்து எப்படி பக்தி பண்ணான்னு ஒரு கேள்வி இருந்துதான். மீரா பார்த்தா பகவான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டான். எப்படி பாக்கிறா பாருங்க மனசு, நிச்சயமாவே இதுதான் விசேஷம். நம்ம எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவாதான், மதுரா போனவங்க அத்தனை பேருமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவாதான். ஏன்னா மதுராவில் கிருஷ்ணனை பார்க்கணும்னா ஜெயிலுக்குள்ள போய் தான் பார்க்கணும். நிஜமாவே அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கிறதே ஒரு சிறைவாசம் தான். உலகத்துல ரொம்ப கஷ்டமான சிறைவாசம் எதுன்னா தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கிறது தான். அதனால புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்ச்சார் ஆதிசங்கர் பகவத்பாதர். மீரா ஹே கிருஷ்ணா அவளுக்கு ஒரே குதூகலம், அப்ப நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன்னா பிரத்யட்சமா கிருஷ்ணன் தெரியுவான். ஏன்னா ஜெயிலுக்குள்ளதான வசுதேவர் தேவகிக்கு கிருஷ்ண தரிசனம். உடனே குஷியா பதில் பண்ண ஆரம்பிச்சுட்டா, அவளுக்கு எப்படி கடுப்பா இருக்கும் ராணாவுக்கு, ஜெயில போட்டு அடங்குவான்னு பார்த்தா ஜெயில சந்தோஷமா பாட்டு பாட்டு. உடனே வேலை செய்யறவாள் வந்து ரிப்போர்ட் பண்ணா, என்ன எப்படி இருக்கா, அடங்கினாளா, அகராளா, புலம்பலாளா, ஓரத்துல மீரா மேல ஒரு ஆசை காதல் எல்லாம் இருக்கு அவனுக்கு, இருந்தாலும் தன் இஷ்டத்துக்கு வசப்படலையேன்னு ஒரு கோபம். அது புருஷாளுடைய ஒரு புத்தி, தன்னுடைய மனைவி அப்படின்னா தன் இஷ்டத்தை தான் அவள் பெருசா வச்சுக்கணும். அது உலகத்து எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே உண்டு. அது ஏன் சொல்றது, புருஷாளுடைய சரீரத்துடைய சுவாவமா தெரியல. ராமச்சந்திரமூர்த்தி வரைக்கும் அப்படிதான் இருக்கு, நான் கட்டுக்கு வர வேண்டாம் சொல்றேன், நீ இங்க இருன்ற சீதை தான் ஒத்த காலில் நின்று நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணி போறான். ராமன் வேண்டாம் இருப்ப வேற வழி இல்லாமல் அழிச்சுட்டு போற ஹாஸ்பிட்டல் அழிச்சுட்டு போவே இல்லை, அவ்வளவு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறார், வேண்டாம் வேண்டாம். கடைசியில சரி அழகா சீதா ஒரு வாக்கியம் போட்டா, ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம், எங்க அப்பா ஏமாந்து போயிட்டார், ஒரு வில்ல உடச்சதுக்கு எங்க அப்பாவுக்கு தெரியல, நீங்க ஆம்பளை வேஷம் போட்ட பொம்பளைன்னு தெரிஞ்சு போயிடல தெரியல, பாவம் எங்க அப்பா ஏமாந்து போயிட்டார். அதுல ரோஷம் வந்து கூட்டிட்டு போனார், கூட்டு போயிட்டு மறக்கலையாம். 13 வருஷம் வனவாசத்தை, மொத்தம் 14 வருஷம், 13 வருஷம் முடிஞ்சு இந்த 14வது வருஷம் ஆரம்பத்துல தான் சூர்பனகெல்லாம் வரா. இந்த சூர்பனக வரா மூக்கு காதெல்லாம் அடுத்து அனுப்பிடுறா. அப்ப கரதூஷணர்கள்லாம் சண்டை போட வரா. அந்த சமயத்துல லக்ஷ்மண அண்ணா நீங்க ஓர்த்தணும், நான் சண்டை போடுறேன், இல்லடா சீதைக்கும் எனக்கும் ஒரு வழக்கு பாக்கி இருக்கு, அதை பைசல் பண்ணணும். நீ அவளை அழைச்சிட்டு போய் அப்படி ஓரத்துல எங்கேயாவது பாறை மேல மலை மேல எங்க இருந்து நின்னா இந்த யுத்தத்தை அவள் வியூ பண்ண முடியும், அங்க கொண்டு நிக்கவை அங்கேயே அவள் பார்க்கட்டும். சீதா பிராட்டி சிரிக்கிறார், என்ன சுவாமி வழக்கு, நமக்குள்ள என்ன வழக்கு இருக்கு, ஒரு நாளும் ஒரு வழக்கும் இல்லையே. பகவான் சிரிச்சா, நீ மறந்துட்ட, நான் மறக்கிற ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம் சொன்னல்ல காட்டு வரும்பொழுது, இன்னைக்கு நான் காட்டுறேன், நான் ஆம்பள வேஷம் போட்ட பொம்பளையா இல்லாட்டி நிஜமாவே புருஷோத்தமான் இன்னைக்கு காட்டுறேன். சீதா நெடுங்கரா, 13 வருஷம் உள்ளுக்குள்ள வச்சுட்டு என்கிட்ட சிரிச்சுட்டு இருக்காரு மனுஷன், 13 வருஷம் ஆயிருக்கு காட்டுக்கு வந்தாச்சு, அதுக்கப்புறம் எவ்வளவோ நான் சந்தோஷமா இருந்திருக்கா, மலை மேல ஏறிக்கா, புஷ்பம் பிரிச்சு கொடுத்துருக்காரு, பழம் வாங்கி கொடுத்துருக்காரு, இவளுக்காக மானெல்லாம் துரத்திட்டு போயிருக்காரு, இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு. இத்தனைக்கு நடுவில் அப்பப்ப சிரிப்பாரு, சீதை நினைச்சா அப்பப்ப சிரிச்சுதான், இதை நினைச்சுதான் சிரிச்சா, ஒரு பயம் வந்துட்டு அவளுக்கு, எப்பெல்லாம் என்னெல்லாம் சொன்னோம் தெரியலையே, இதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்துருக்காது இல்லை, இப்ப எதுவும் சொல்றாரு. புருஷன் வந்துட்டு ரொம்ப சமத்து, அப்ப ஒண்ணுமே வாயை திறக்க மாட்டா, சேர்த்து வச்சு பின்னாடி வாயை திறப்பான். ஸ்திரீகள் மறந்து போயிடுறான், ஸ்திரீகள் ஒன்னும் குறவில்லை வச்சுக்கோங்க, அதுல ஒருத்தர் ஒருத்தர் அடுத்தவாள போட்டு வாங்க ரொம்ப சமத்து, எப்படாப்பா நேரம் கிடைக்கும் பாயலான்னு காத்து கிடப்போம், ஏதோ தாம்பத்திய மரியாதைக்காக விட்டு போக்குன்னு ஓடிட்டு இருக்கும். சில சமயத்தை சிரிச்சுட்டு சொல்லிடுறோம், சமயத்தை கோபமா சொல்றோம், சில சமயத்தை சொல்ல முடியல, முணுமுணுத்துட்டு போயிருக்கும். இவ்வளவுதான் அது மொத்தத்தில் அந்த இது இருக்கத்தான் சொல்லுங்க. பிராணாவுக்கு கோபம் வந்து எடுத்து நீரா சந்தோஷமா பஜனை பண்ணிட்டு இருக்கான்னு வெட்டி போட்டா தேவலா வரும், என்ன அநியாயம், சரி ராணாவை ராஜா என்ன மன்னிச்சுடுக்கோ, தப்பு பண்ணிட்டேன் எனக்கு தெரியல, அப்படி ஏதாவது சொன்னா கூட மன்னிச்சுடலான்னு பார்த்தா இவருடைய கோபத்தை கலர மாதிரி பஜனை பாடிட்டு இருக்கான். இந்த பஜனை தான் அவனுக்கு வெறுப்பு, அது ஜெயில போட்டா ஜெயிலையும் சந்தோஷமா பஜனை பாடுறான, கோபம் வரத்தான் செய்யும், அண்ணாதானே வரும், இது நியாயம் தானே. அதுக்கு நடுவில் ஊர்ல ஜனங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்து மீரா அரஸ்ட் பண்ணி ஜெயில வச்சுட்டாங்க, ஜனங்களுக்கு தாங்கவே முடியல, எல்லாம் புரட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டா, மீரா மாதாவை விடுதலை செய் அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்க, பர்சனல் விஷயம் தலையிடப்படாது அப்படின்ட்டு. உடனே ராணாவை சின்ன வயசுல வளர்த்த ஒருத்தர் இருந்த ஜனங்கள்லாம் அவரிடத்துல போய் முறையிட்ட, மீரா மாதா என்ன குத்தம் பண்ண, நாங்கள்லாம் ஆனா யாருமே கோவிலுக்கு வரல, ஒருவேளை நாங்க மீரா மாதாவோட பேசினது குத்தம், நாங்க யாரும் கோவிலுக்கு வரல, மீரா மாதா சந்தோஷமா இருந்தா. உடனே அவர் வந்து அட்வைஸ் பண்ணார், ஆனா அப்படிலாம் பண்ணாதேப்பா, இது நியாயம் இல்லை, என்ன எதுவும் விசாரிக்கலாம், நான் சொன்ன விஷயத்தெல்லாம் அவர் சொன்னார், ஒழுங்கா விசாரிக்கலாம், அப்ப அவசரப்படாது, மீரா அவ பார்த்தா அப்படி தெரியலப்பா, அந்த அவ குடும்பம் அப்படி இல்லப்பா, அவளுடைய புத்தி அப்படி கிடையாதுறாங்க, ஒரு ஸ்திதிக்கு மேல ராணாவுக்கு பொறுமை இல்லை, இது என் குடும்ப விஷயம், நீங்க தலையிட வேண்டாம் அப்படின்ட்டு. இவர் தூக்கி எடுத்து வளர்த்த பையன், அவருக்கு ரோஷம் வந்துருக்கு, ஆமாண்டா நீ சின்னவனா இருக்கும்பொழுது உங்க அப்பா எல்லாம் எல்லாருமே வளர்க்கறதுக்கு நான் வேண்டி இருக்கு, இப்ப தப்புன்னு சொன்னா மட்டும் வேண்டான்றியோ, சரி உனக்கு என்ன பண்றதோ, அவரு கோச்சிட்டு போயிட்டான், ராணாவுக்கு கோபம், ஏற்கனவே ஜெயமல் கோச்சிட்டு போயிட்டான், இப்ப இவரும் கோச்சிட்டு போயிட்டான், போதா குறைக்கு ஊதாதர அண்ணா எவ்வளவு நிம்மதியான இருந்த, எவ்வளவு சந்தோஷமா இருந்த, நீ அந்த காம்பீரியமா நடந்த அந்த அழகெல்லாம் போயிடுச்சுன்ன, என்னைக்கு இந்த மீராவை கட்டிண்டியோ அண்ணிலே நீ படுற பாடு காண சகிக்கலன்னு எல்லாம் கோபம் வந்து மீரான்னு ஒரு கத்து கத்தினான், கத்திட்டு அவள் கொண்டு போடுறேன் ஆளை உருவினான். அப்ப உடனே ஊதா அது கையை பிடிச்சான்னா அவசரப்படாது, நீ கொண்டு போட்டா இன்னும் ஜனங்கள்லாம் அக்கிரமம் பண்ணி போயிருந்தா, யாருக்கும் உன் கஷ்டம் புரியாது, எல்லாம் முட்டாள் ஜனங்கள், ஏன்னா எல்லாரையும் பாடி 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 மயக்கி ஏமாத்தி வச்சிருக்கா இல்லையா, அக்பர் பாபுஷா வரைக்கும் மயக்கி வச்சிருக்கான்னா தெரிய வேண்டாமா அப்படின்ட்டா, அதுதான் கடுப்பே அவனுக்கு, அக்பர் பாபுஷா வரைக்கும் இவ பாடி மயக்கி வச்சிருக்கான ஜனங்கள் கேட்க போற முட்டாள் ஜனங்கள், அவனை சொல்றேன் கேளுன்னு அவளே இறந்து போன மாதிரி பண்ணிடலாம், என்னெல்லாம் ஐடியா வரும். உடனே எதையான பண்ணி தொடடி அவ அவ செத்துட்டா என் காதல சொல்லு, அப்பதான் எனக்கு சமாதானம் தான், இவன் தான் ஆசைப்பட்டவளை கல்யாணம் பண்ணிட்டான், இவதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சமம் பண்ணான், அவ பாட்டுக்கு ஜெயமின்னு தான் இருந்தான். உடனே ஊதாவுக்கு அவ்வளவு சந்தோஷம், அவளுக்கு ஏற்கனவே பிடிக்கல, உடனே ஒன்னும் கவலைப்படாத என்ன நான் பாத்துக்கிறேன்னா, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் அப்படி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அக்கறை இருக்க மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். ஒரு பாம்பு பிடாரனை கூப்பிட்டான், காட்டுல போய் நல்ல ஒரு கருணாகத்தை பிடிச்சு கொண்டு வா அப்படின்ட்டு, கடிச்ச உடனே உசுறு போகணும், உன அழகா பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டான், உடனே அழகா அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு இந்த பாம்பு பெட்டி எடுத்துட்டு வரா இந்த ஊதா, நீரா புலம்பின்றே இருக்கா, என்னடா கிரிதர கோபாலன் சாப்பிட்டானான்னு தெரியலையே, கிரிதர கோபாலன் தூங்கினானான்னு தெரியலையே, கிரிதாரிக்கு யாரா அலங்காரம் பண்ண, அவளுக்கு இதே தான் கவலை, தான் ஜெயில இருக்கோமோன்னு கவலை இல்லை, கிருஷ்ணனுக்கு ஒழுங்காதாளா, வேலைக்கு சாப்பாடு கொடுத்தாளா, இல்லாட்டி கோவில பூட்டிட்டாளா, இல்ல கண்ணன் எங்கேயா தூக்கி போட்டாலும் அந்த பயம், அதனால கீதல கோபாலன் குடும்ப 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 குடும்பம்னு கெஞ்சின்னு இருக்கா. அப்ப அழகா ஊதா வந்தா, வந்துட்டு மீரா பாத்தியே மீரா அப்படின்னா, என்ன வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு கிரிதர கோபாலனை கொடுங்க, எதுவுமே வேண்டாம் போதும் அப்படின்ட்டு. அப்ப உடனே ஊதா சொன்ன, கோவில பிரதிஷ்ட பண்ண மூர்த்தி எல்லாம் எடுக்கப்படாதுன்னு தெரியவா சொல்லியிருக்கா, போனா போறது மேல அக்கறை கொண்டு நான் சால கிராம மூர்த்தியை கொண்டு வந்திருக்கேன், போனா போறது அதை தர அதை வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு புரிஞ்சுதா அப்படின்ட்டா. அதுக்குள்ள இருக்கிறது பாம்பு, கருணாக பாம்பு, திறந்தவரை காட்டுல அலைஞ்சுட்டு இருந்த பாம்பு, அதை அடக்கி வச்ச ரொம்ப கோபத்துல இருக்கும், திறந்தவரை சீரின் இருந்து கடிக்கும். உடனே அழகா அந்த பாம்பு பெட்டி அவர்கிட்ட கொடுத்தாரு, ஆஹா சால கிராம மூர்த்தி வந்துட்டாரா, சால கிராமமுடைய நம்பி சாய்ந்து போந்து சாய்ந்து பருகிட்டு நின்றான் அப்படின்னு. சால கிராமம் பிரத்யக்ஷ கிருஷ்ணன், எந்த இடத்துல சால கிராமம் இருக்கோ அங்க சகல விதமான சுபிக்ஷமும் இருக்கும்னு தெரியவா சொல்றார். சால கிராமமுடைய நம்பி இங்கே போதராய் அப்படின்னு. சால கிராமம் நல்ல கனமா இருப்பார் சுவாமி, நிறைய மூர்த்தங்கள் வெரைட்டி உண்டு, இவ்வளவு பெரிய சால கிராமம் எல்லாம் உண்டு, இத்தனை உண்டு சால கிராமம் உண்டு. அழகா சால கிராம மாளிக பெருமாள் போட்டுருப்பார், அவ்வளவு வசதி இந்த சால கிராமம். அந்த மாதிரி அந்த சால கிராமம்னு சொல்லி அந்த பாம்பு பெட்டியை கொடுத்துட்டாள் ஊதா. மீரா வாங்கிண்டா அப்படி கண்ணில் அப்படி வச்சிருந்தா, கொடுத்துட்டு ஊதா ஓடிட்டா, பாம்பு இந்த பக்கம் வந்து விடுத்துனா பயம். உடனே மீரா அழகா அந்த பெட்டியை திறக்கிறா, ஆச்சரியம், உள்ளுக்குள்ள நிஜமாகவே சால கிராமம் இருக்கு. பக்தியுடைய பலம் அது, மேஜிக் இல்லை, திருட விசுவாசம் இருந்தா எத்பாவம் தத்பவதி. என்ன ஒரு பாவ சுத்தி இருக்கணும், அந்த பாவத்தினாலதான் ஸ்தம்பத்துல நரசிம்மன் இருக்கான்னு சொன்னான் பிரகல்லாதன். பெருமாள் நிரூபணம் பண்ணி காட்டினான் அந்த சுத்தமான பாவம் வேணும், அந்த பாவம் இருந்து கொடுத்தா நடக்கும். அது நம்மள சின்ன வயசு எவ்வளவோ இது அடையணும், இது ஒரு ஸ்டேட்டஸ். இன்னைக்கு அதெல்லாம் அடைஞ்சுட்டோமா இல்லையா, சொந்த வீடு ஏதோ ஒன்று இருக்கும், அவளுக்கு ஒரு கார், ஒரு கார் இல்லாட்டி ஒரு வீடு வாசல், ஒரு போஸ்ட், இந்த மாதிரி லொக்காலிட்டியில வாழணும், ஏதோ ஒரு ஆசைகள் இருக்கும். அதை நினைச்சு 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 இன்னைக்கு அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அடைஞ்சிட்டோமா இல்லையா. இந்த பாவம், இந்த பாவம் நிஜமாவே அதை நடத்தி கொடுத்துடும். மீராவுடைய பாவ சுத்திக்கு அது ஒரு க்ஷணம், சால கிராமமாகவே காட்சி கொடுத்த பாம்பு சுருண்டிருக்கு, இந்த சுருண்டிருக்கு நல்ல கருணாக பாம்பு வேற கரெக்டா பெரிய சால கிராமத்தை விட சொன்னா உள்ளுக்குள்ள வரி 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 வரியா அந்த சக்கரம் மாதிரியே இருக்கும், சுரசன சக்கரம் மாதிரிலாம். பாம்பு சுருண்டு இருக்கிறது சால கிராமம் மாதிரி அவளுக்கு காட்சி கொடுக்கும். எடுத்தா கண்ணை ஊத்திக்கிறா, கருணாக பாம்பு எடுத்து கண்ணை ஊத்திக்க, ஆனா அவ கையில் சால கிராமமாகவே காட்சி கொடுக்க, அடுத்த கஷணம் அது பாம்பா மாறுது, அடுத்த கஷணம் காணாம போயிடுச்சு. தூரத்துல இத்தனையும் ஊதா பார்த்துட்டு இருக்கா, நடுங்கரா, என்ன மந்திரவாதியா, பாம்பு என்ன தேமே நம்ம கையில இருக்கு, அது சால கிராமம் ஆச்சு, அடுத்த கஷணம் மறைஞ்சு போயிடுச்சு. அவளுக்கு பயம் வந்துடுத்து ஓடினான், என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இவளை கொண்டுட்டா நிம்மதினு பார்த்தா உடனேயே திரும்பியும் அழகா நல்ல விஷத்தை வாங்கி நன்னா பால்ல கலந்து ஜோரா கொண்டு மீரா இடத்துல கொடுக்கிறான். கொடுத்துட்டு மீரா, இது கிரிதர கோபாலனுக்கு நானே நிவேதனம் பண்ண பால் அப்படின்னு சொல்ல, மீராவுக்கு கண்கள்ல சந்தோஷம் ஆனந்தம், நீங்களே கிரிதர கோபாலனுக்கு பால் கொடுத்தேடா, ஹா கிரிதாரி, இவாளுக்கும் உன்னிடத்துல பக்தி வந்துடுத்தா, எப்படிரா அது பொய் சொல்றான், அவளுக்கு பக்தி எல்லாம் கிடையாது, பொய்யா, இது கிரிதர கோபால் நிவேதனம் பண்ணப்பால் நானே நிவேதனம் பண்ணேன். உடனே நம்பிட்டா, கையில வாங்குறா, மீராவுக்கு தெரியறது பால்ல நீர நிறத்துல விஷம் மிதக்கிறது, கன்ஃபார்மா தெரியறது விஷப்பால் அப்படின்னு நன்னா தெரியறது. பாக்கறா அப்படி சிரிக்கடா, ஊதா ஒரு பார்வை பார்த்தா, ஊதா என்ன அப்படி பாக்குறாய், குடி குடி, ஓ நீலமா இருக்கேன்னு பாத்தியா, அது உன் கிரிதர கோபாலனுடைய நீல வண்ணம் அப்படின்னு. உடனே மீரா உடனே அந்த பாவம் வந்து எடுத்து உடனே திருப்பார்கடல்ல பெருமாள் படுத்துருக்காள் அப்படி பார்த்துட்டார். பாவ சுத்தி நிஜமாவே ஆச்சரியம், மகாத்மாக்களுடைய ஹிருதயம் அவ்வளவு அழகா இருக்கு. மகாராஜ சுவாமி திருநாளுக்கு அப்படித்தான் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில்ல நரசிம்ம சன்னதியில விஷம் கலந்த தீர்த்தத்தை அங்க பூஜை பண்ற போத்தியே கொடுக்கற, கையில வாங்கிட்டார், நின்னா தெரியறது சுவாதித்திரனார் மகாராஜாவுக்கள் ரசம் கலந்த தீர்த்தம் அப்படியே குடிக்கிறது. ஏன்னா பெருமாளுக்கே நிவேதனம் பண்ணிருக்க, அப்ப நானும் சாப்பிடுவேன்னு சாப்பிடுறேன். ரொம்ப தைரியம், வீடு அளவசத்தை குடிச்சு சாப்பிடுவோம்னா சாப்பிடுவோமா? அவா வாயில குடிக்க ஓடி போயிருந்த அந்த தேகாத்ம அபிமானி வீர அழகா பார்த்தா, ஜெய் போலோ கிரிதர கோபால் கி ஜெய், ஜெய் போலோ மீரா பிரபு கிரிதாரி கி ஜெய் அப்படின்னு அவள் வாடு நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சா. ஜோர் செ போலோ ராதே ராதே, பிரேம் செ போலோ ராதே ராதே, பியார் செ போலோ ராதே ராதே, பாஸ் செ போலோ ராதே ராதே, பிருந்தாவன் மே ராதே ராதே, பர்சானா மே ராதே ராதே, ராதே ராதே ஷாம் மிலாதே, ஷாம் மிலாதே, ராதே 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 வேகமா அப்படி ராதே 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 ராதேன்னு சொன்னா கட கடகடன் பாட குடிச்சுட்டா. என்ன கடைசியா சொல்றது நாமஜபம், கடைசியா குடிச்சது கிருஷ்ண பிரசாதம், உசுறு போனாலும் பரவாயில்ல, என் கண்ணன் சரணாரவிந்தங்கள்ல எனக்கு இடம் கிடைச்சா போது குடிச்சுட்டேன். என்ன தைரியம் வேணும், விஷம்னு தெரியாம குடிக்கிற வேற தெரிஞ்சே குடிக்கிறாரோ. ராதே ராதே, ஏன்னா ராதிகா நாமத்தை சொன்னா பிருந்தாவனத்துல ஒரு புல்லாய் திரவி கிடைச்சுடுத்தனா போது ரொம்ப அழகுது. ஒரு புல்லாய் திரவி தர வேணும், இல்லாட்டி ஒரு சிறு கல்லாய் திரவி தர வேணும்னு ஊத்துக்காடு கேட்டாருன்னா, பிருந்தாவனத்துல ஏதானு ஒன்னா இருந்தா அவ்வளவு வசதி. துளசிகராஜர் கேட்கிறார் இல்லையா, எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே, திருவேங்கடம் பதியில திருவேங்கட மலையில திருவேங்கட திவ்ய தேசத்துல ஏதானு ஒன்னா இருந்தா போதும். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, செம்பகமாய் நிற்கும் தவமுடையேனாவேனே. நிஜமாவே எனக்கு இங்க வந்து தங்கும்போது செம்பகத்தெல்லாம் பார்ப்போம், குலசீராஜா ஞாபகம் பெரிய குலசீராஜா நிக்கிறாள்னு நினைச்சுக்கணும். சத்தியமா இவ்வளோ பிடிச்சி திருவிழெல்லாம் செண்பக மரம், நான் ஊர்ல போய் புலம்பின போன தடவை வந்து திருவிழெல்லாம் செண்பக மரம் இருக்கிடி அப்படின்னு. ஆனா நிஜமாவே நிஜமாவே செண்பக மரத்தை பார்த்தாலே குலசீராஜர் திருவேங்கட மலை தான். பூரி ஜெகநாதன் ரொம்ப பிடிச்ச பூ செண்பகம். ஜெகநாதனுக்கு செண்பகம்னா கொள்ள ஆசை, ரத்த செண்பகத்தை கொடுத்தா மோசமே கொடுத்துருவோம், அவ்வளவு பிரீத்தி பூரி ஜெகநாத சுவாமிக்கு செண்பக பூ. நிஜமாவே செண்பக பூ சூட்டவாராய் அப்படின்னு அந்த மனமும் அந்த குணமும் அசாத்தியம். அதனாலே இந்த மாயாபூர்ல சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடம், அவர் வாழ்ந்த இடம் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் நிறைய செண்பக மரமானிட்டு இருக்கா, பூத்து குலுங்கு அப்படி கீழே விழுந்து கிடக்கும் செண்பகம். அந்த வெள்ள செண்பகம் தங்க செண்பகம் ரெண்டுமே உண்டு, அப்படியே பூத்து குலுங்கு அந்த மாயாபூர் அசந்து போயிருக்கு. அதே மாதிரி இப்ப குலசேகராஜர் தரம் பதிச்ச மன்னார் கோவில்னு ஒரு இடம், அந்த இடத்த குலசேகரோட சமாதி அங்கதான் பக்கத்துல லைனா செண்பகம் நட்டு வச்சிருக்கா. கொச்சை 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 நல்லா ஜோல வளர்ந்து விடுத்து விருதுக்கு செண்பக காடே வச்சிருக்காதான். சொல்லிட்டு அதுல செண்பகம் செண்பகம் செண்பகமாய் அப்படின்னு அவ்வளவு வசத்தி பாவம். மீராவுக்கு அந்த மாதிரி பிருந்தாவனத்துல ஒரு புல்லாகவோ ஒரு பூச்சியாகவோ ஒரு புழுவாகவோ ஒரு மரமாகவோ இருந்தா போதும்னு ஒரு தவிப்பு. ஆனா ஒவ்வொருத்தரும் ரிஷி, ஒவ்வொரு ஜந்துவும் மகாத்மா, ஒவ்வொருத்தரும் நித்திய சூரி, ஒவ்வொருத்தரும் கோபி. அங்க இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன கல்லும் வேத வாக்கியம், அங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு பக்ஷியுடைய சப்தமும் பாகவத ஸ்லோகம், அங்க பார்க்கும் இடங்கள் எல்லாம் நந்தலாவா. நிஜமாவே பார்க்கும் இடங்கள் எல்லாம் கண்ணுக்குட்டி மாடுலேருந்து அங்க பார்க்கக்கூடிய மாட்டுக்கார பசங்கள்லேருந்து யமுனையில் இருக்கக்கூடிய ஜலஜந்து வரைக்கும் சர்வம் கிருஷ்ணமயம். அதான் பிருந்தாவனம். கிருஷ்ணனுடைய கிருபை இல்லாம கிருஷ்ணனுடைய கிருபா கடாட்சத்தை அனுபவிக்காத ஒரு ஜந்தன கிடையாது. அவ்வளவு வசத்தி ஸ்ரீ பிருந்தாவனம். மீராவுக்கு அந்த பிருந்தாவனத்துல ஜென்மா கிடைக்கணும்ன்ற ஆசையில ராதே 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 ராதே. அப்படி சொல்லிட்டு அழகா பால குடிச்ச ஜாமனு பதனப்பட ஆரம்பிச்சு ஆறிந்து பயந்து போயிட்டா. பூதா பாம்பு கொடுத்தா பாம்பு காணாம போயிடுது, பாலை கொடுத்தா செம்பு வந்துடுது, பயந்து போயிட்டா. ஊதா விஷத்தை குடிச்சுட்டு ஆனந்தமா ஆடி பாடா சப்ளா கட்டையை வச்சுட்டு தம்பூரா வச்சுட்டு ஜோரா ஒரு கிருஷ்ண பஜனை பண்றான். ஊதா ஓடினான், அண்ணா அவளை ஊருக்குள்ள வச்சுட்டு இருந்தா கஷ்டம், பெரிய ஜகஜால கில்லாடியா இருக்காது, ஏதோ மந்திரம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா, பாம்பசால கிராமமா மாத்திரம் ரசத்தை குடிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னா அவளுக்கு ஏதோ பேய் பிசாசு பூதம் எல்லாம் பிடிச்சிருக்கு, அவளுக்கு பிடிச்சிருக்கு ஒன்னே கிருஷ்ண சுவாமி பிடிச்சிருக்கு, மகத்பூதம் பூத்த பிரித்து எல்லாம் சொல்றோம் இல்லையா, விஷ்ணு சேத்தனாமத்தை உலகத்தில் பெரிய பூதம் இதுன்னா கிருஷ்ணன் தான், மகத்பூதம்னு தெளிவா சொல்றான், பூதாத்மா பூதாத்மா எல்லாம் கண்டான், உடனே மகத்பூதம் பிடிச்சிருக்கு, இவ்வளவு நம்மளால ஓட்ட முடியாது, கொண்டு எங்கேயாவது கண் காணாத இடத்தை கொண்டு இவ்வளவு விடு, அப்பதான் நம்ம வம்சம் ஜீவிக்கும்னுட்டான். உடனே ராணா பார்த்தான் எங்க கிக்கிற கட்டு ஒழியட்டோம்னு சொல்லி, அவனுக்கு அத்தியந்த வேலைக்காரர் உண்டு அந்த படத்திற்கு, அவளை கூப்பிட்டு ஒரு பல்லக்கை தயார் பண்ண சொன்னா, போனோம் மீரா கிட்ட போகல, அவளை உட்கார சொல்லுங்கோ அப்படின்னு, உடனே அவ போனா மீரா மாதா ஜெயில் கதெல்லாம் திறந்து விட்டம்மா வாங்கோ, ராஜாவுடைய உத்தரவு உங்களை வேற இடத்துக்கு அழிச்சுட்டு போகுது, மீரா சந்தோஷப்பட்டா, அதுக்கு நடுவில் நிறைய கிருஷ்ண தரிசனம் அவளுக்கு கிடைச்சு கொடுத்து ஜெயிலேயே, பத்ராசர ராமதாசர் 12 வருஷம் ஜெயில இருந்தார், நிஜமாவி நம்ம பாக்குற முறை வேற, அவள் வாழ்க்கையை பாக்குற முறை நம்ம சொல்றோம், நம்ம ராத்திரியே நானும் ஜெயில் கைதி அடைஞ்சு கிடக்கிறது அப்படின்றோம், ஆத்துல இருக்கிறதே ஜெயில், இப்ப ஜெயில இருந்து வாழ்ந்து சொல்றது மனசுதானே காரணம். அழகா மீரா அப்பொழுதும் சரி கிருஷ்ணன் இஷ்டம், அழகா ஏறி உட்கார்ந்து அவள் பாடுகிற, மீரா பிரபோ கிரிதாரி, மீரா பிரபோ கிரிதாரி, ஜெய மீரா பிரபோ கிரிதாரி, ஜெய ஜெய மீரா பிரபோ கிரிதாரி அப்படின்னு பஜனை பாடிட்டு அழகா பல்லக்கில் உட்கார்ந்து இப்படி போறா. இந்த ராணாவுக்கு காட்டுல ஒரு அரண்மனை இருக்கு, ஏகாந்தமா இருக்கு, இந்த வேட்டையாடெல்லாம் போனா அங்க இருப்பான், வேட்டையெல்லாம் ஆடி முடிச்சுட்டு அப்புறமா வரத்துக்காக காட்டுல ஒரு அரண்மனை கட்டி வச்சிருக்கான். இவ அழகா அங்க போனோம், மீராவை கொண்டு அங்க விட்டுட்டான், உடனே இந்த வேலைக்காரன் 4 பேரும் அவளை நமஸ்காரம் பண்றான், மீரா மாத்தா அங்க மன்னிச்சுக்கோங்க, இப்படி மீரா பாத்தா இன்னும் இந்த இடத்துலயும் கொண்டு வந்து விட்டுருக்கு ஆளே இல்லையே அப்படின்னு, அப்ப உடனே அவள் சொன்னா, ராஜாவுடைய உத்தரவு மீரா மாத்தா, உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு வெளியில கதவை பூட்டிட்டு வந்துட சொல்லிட்டான், எங்களுக்கு தெரியும் உங்களுடைய பக்தி எல்லாம்னு, நாங்கள்லாம் ராஜா கிட்ட கூலிக்கு மாரடிக்கணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது, தயவு செய்து எங்களுக்கு சாபம் கொடுத்துடாதீங்கோ, உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்போது, மீரா சிரிச்சா, உங்களுக்கே நான் சாபம் கொடுக்க போறேன், ராஜா கிட்ட நான் ஏன் கோச்சுக்க போறேன், என் கிருஷ்ணனுக்கு தெரியும் எனக்கு எது நல்லது, அவனே ஆசைப்பட்டு கொண்டு வந்து விட்டுருக்கான், இருந்துட்டு போறேனே, ரொம்ப தைரியம் காட்டில் தனியா, அவனுக்கு காட்டுல போய் தனியா விட்டுட்டோம்னா அண்ணா ஆகாரம் இல்லாம எப்படி கொஞ்ச நாள் செத்து போயிடுவான், இப்படி பயத்திலேயே உசுறு போயிடும், இப்படி துஷ்ட மிருகங்கள் எல்லாம் பாம்பு எல்லாம் வந்து கடிச்சிட்டு போயிட்டு அப்படின்னு முடிவு பண்ணி கொண்டு விட்டுட்டான். அழகா விட்டுட்டு போயிட்டா, வெளியில பூட்டிட்டு போயிட்டான், மீரா பார்த்தா இப்படியே உக்காந்துடா, சுத்தி வர காடு, நிறைய மிருகங்கள் சப்தம், பறவைகள்லாம் சப்திக்கிறது, லேச காத்தெல்லாம் வீசுறது, சில்லு சில்லுன்னு நிறைய புஷ்பங்களுடைய சுகந்தம் எல்லாம் வருது, லேசா அப்படி வானம் இருட்டிந்து இடி இடிச்சிருந்து மழையெல்லாம் பெய்யும், மீராவுக்கு அது பிருந்தாவனம்னு ஒரு அபிப்பிராயம் வந்து, அவ்வளவுதானே, கொஞ்சம் காடு கொஞ்சம் துளசி இருந்தா பிருந்தாவனம் தானே, நம்ம மனசு தானே காணும், சைத்தன்ய மகாபிரபுக்கு ஒரு 10 துளஞ்செடி ஒன்னா பார்த்தோம்னா பிருந்தாவனம்னு விழுந்துருது, ஏதானா ஒரு மணல் மேடு இப்படி நேரா அப்படி பார்த்துட்டாருன்னா உடனே பிருந்தா கோவர்ந்த கீழ் பிரதர்ஷனம் பண்ண ஆரம்பிச்சு, நம்ம இருக்கிற அப்படிதான் இருக்கு, கோவர்ந்த கீழ் மாதிரி தான் இருக்கு ப்ரொஜெக்ஷன், அப்படி பிரதர்ஷனம் பண்ண ஆரம்பிச்சுவன் இந்த மனசு, அவளுடைய அந்த மனசு மீராவுக்கு அந்த கோரமான வனமே ஸ்ரீ பிருந்தாவனமாகவே தெரியும், பிருந்தாவன காடுதானே, அழகான காடுதானே, துஷ்ட மிருகங்கள் சஞ்சாரம் பண்ற காடுதானே பிருந்தாவனம், அழகா தேனுகாசுரன் அகாசுரன் பகாசுரன் எல்லாம் துஷ்ட மிருகங்கள் வேஷத்துல தானே வந்தான், அதனால மீரா பாட்டுக்கு உட்கார்ந்துண்டா, ஸ்ரீ பிருந்தாவன ஸ்மரணையில பஜனை பாட ஆரம்பிச்சுட்டான், ஆனந்தமா அப்பாடா, அவரு ரொம்ப சந்தோஷம், மனுஷா முகத்துல முழிக்க வேண்டாம், ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் இவளை பார்த்து சிரிக்க வேண்டாம், பகவானே எனக்கு ஒரு பரமானுகிரகம் பண்ணிருக்கா, வனவாசம்னு ஒண்ணு கொடுத்துட்டான், ராமச்சந்திரமூர்த்தி வனவாசம் போறான், கிருஷ்ணன் டெய்லியே வனவாசம் தான், காத்துல போயிட்டு ராத்திரி வர வரைக்கும் வனத்திலேயே தான் கிடப்பான், அதனால வனவாசம்னு சொல்லி ஆனந்தமா பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்திலான கிருஷ்ணானுகிரகத்தை நிறைய அனுபவிக்கிறான், துருவன் வனத்துலதானே பெருமாளை பார்க்கறான், நிறைய பேருக்கு வனத்துலதானே சுவாமியுடைய வித்தியாசமான காட்சியா கிடைக்கிறது. பத்மநாபம் மரப்பிரபு அப்படித்தானே ஜபிக்கிறார். பூந்தானம் மரங்கள் எல்லாம் பகவான் ரூபமாவே பார்க்கிறார். நைமிஷாரண்யம் திவ்ய தேசம், பகவான் ஆரண்ய ரூபமாவே தான் இருக்கா. அந்த ஒரு காலத்துல அங்க கோவில் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இந்த ஆரண்யத்தையே பாடியிருக்கா தெரியும். இப்ப நிறைய கோவில்கள்லாம் வந்துருக்கு நைமிஷாரண்யத்துல. நைமிஷாரண்யத்துல எல்லா மரங்களுமே நாராயணஸ்வரூபம். திருப்பல்லாணி போனோம்னா அங்க ஒரு அஸ்வத்த விரட்சம் உண்டு, அரச மரம், இப்படி பிரம்மாண்டமா இருக்கும். அது பிரத்யக்ஷ அஸ்வத்த நாராயணன் தான் பேரு. திருப்பல்லாணி திவ்ய தேசத்தை அதை பிரதர்ஷனம் பண்ணுவான். அந்த அஸ்வத்த மரத்தை பிரத்யக்ஷம் பிரதட்சணம் பண்ணி அழகாக பிரார்த்தனை அப்படியே நடக்கும். அது ஸ்வயம் நாராயணன் அங்க விரக்ஷ ரூபமா இருக்கான். அந்த மாதிரி ஒரு அர்த்தம் எங்கேயுமே நான் பார்த்துக்கிறேன். இவ்வளவு தொட்டி அது கலையெல்லாம் அப்படி வளைஞ்சு நெறிஞ்சு போகிறதெல்லாம் பார்த்தா என்ன சத்துபுஜதாரியா பகவான் நிக்கிற மாதிரி தான் அஸ்வத்த நாராயணனே போய் அந்த அரச மரத்துக்கு. அந்த மாதிரி மீராவுக்கு இந்த வனம் ஸ்ரீ பிருந்தாவனமா தோணிடுச்சு. காடில்லாத ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆண்டாள் பிருந்தாவனம்னு பாவிச்சான்றோம். தன்னுடைய ஸ்ரீவல்லிபுத்தூரிய ஆண்டாள் பிருந்தாவனமா பாவிச்சு, வடபத்ர சாயி கோவிலையே நந்தகோபன் திருமாளியா பாவிச்சு, ஸ்ரீவல்லிபுத்தூருடைய திருமுக்குளத்தையே யமுனையா பாவிச்சான்றோம். அந்த மாதிரி இவளுக்கு அந்த பாவம். பெரியாழ்வார் திருக்கோஷ்டி ஒரு போறார் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்துக்கு. அவர் அந்த உற்சவத்தை பார்த்த உடனே அழகா கோகுலம் தான் இது எப்படி தோணி எடுத்து ரொம்ப அழகா சொல்றார். கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சொன்னம் எதிர்தெரு தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே. நிஜமாவே நம்பழகா வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சொன்னம் எதிர்தெரு தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே. திருக்கோஷ்டி அவருக்கு கோகுலமா தெரிஞ்சுடுத்து பாவம். நம்ம சொல்றோம் இல்லையா அதே மாதிரி இருக்கு, இதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சில இடங்கள் சில மனுஷால நம்ம லௌகீகமா பாக்கிறோம், பெரியவா அத்தியாத்மதமா பகவத் விஷயத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கிறோம். அதுதான் விசேஷம், அதுதான் ரொம்பவே வசதி. நிஜமாவே ரொம்ப வசதி. நிறைய மகாத்மாக்களோட எல்லாம் பேசுவோம், நிறைய உபன்யாசம் ரொம்ப ரொம்ப விசேஷமா உபன்யாசம் பண்ணக்கூடிய பல பெரியவா உண்டு. ரொம்ப அழகா சாதாரண விஷயத்தெல்லாம் கூட ஏதாவது ஊருக்கெல்லாம் போனா கூட ரொம்ப அழகா பகவத் விஷய சம்பந்தமா பேசுவோம். ஒண்ணு வேண்டாம், என்னோட குழந்தைக்கு அன்னப்பிராசனம் பண்ணும் சுதாமாவுக்கு. அப்ப ஆழ்வார்த்தனில் பவிஷ்யதாச்சாரியன் சன்னதி உண்டு. அங்க என்ன நிறைய பாத்திரங்கள் எல்லாம் ஓட்டையாயிடுச்சு. அப்ப ஜியர் சொன்னார் இதெல்லாம் போட்டுட்டு புது பாத்திரம் வாங்கி கொடுத்தேன்னா கொஞ்சம் கைங்கறிக்கு சுலபமா இருக்கும், பக்தாளுக்கு தரி ஆராதனம். உடனே அடியே நான் சொன்னேன், சுவாமி புது பாத்திரம் வாங்கி கொடுத்துருவோம், அந்த பாத்திரத்தை போட வேண்டாம், நாங்க எடுத்துக்கலாமா, பிரசாதமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு. உடனே இல்ல வலஜாசனம், வலஜாசனம் பரவாயில்ல, இந்த பாத்திரம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா பித்தளை பாத்திரங்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்க இருக்க பழைய பாத்திரங்கள்லாம் எடுத்துட்டோம், ஓட்ட உடச்சல் பாத்திரத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணி அவா பிரசாதமா எடுத்துருந்தோம். அப்ப தூத்துக்குடியில பக்தர்கள் சொன்ன ஒரு பாத்திரத்தை மட்டும் குழந்தைக்கு அன்னப்பிராசனம் கொண்டு வாங்க, முதல் முதல்ல சுவாமி ராமானுஜருக்கு சலுகை பிரசாதம் பண்ற அந்த பாத்திரத்தை குழந்தைக்கு அன்னம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். சொன்னே அவனே அவன் கொண்டு வந்தா அழகா அங்க வாசுதேவாச்சாரியான ஒருத்தர், ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தர், உபன்யாசம் என்ன பண்றார், நாதமுனிகள் வம்சத்தா நல்லா சம்ஸ்கிருதம் தெரியும், ரொம்ப ரொம்ப சௌலபியமா பழகுவா, வெளி உலகத்தை பெருசா தெரியாத ஒரு நல்லவர், ரொம்ப ஜோர உபன்யாசம் இல்லாம ஹாஸ்யமா சொல்லுவார், கிருஷ்ணனிலாம் அப்படி சொல்லுவார். அப்ப அழகா வந்தாலும் அந்த பாத்திரத்தை கொடுத்தா உடனே அவர்கிட்ட காண்பிச்சேன், சுவாமி இந்த மாதிரி பவிஷ்யத் ஆச்சாரியன் பாத்திரம் இது கோவிலோட பாத்திரம், இதுலதான் குழந்தை கண்ணம் இருக்க போற முதல்ல அப்படின்னு. உடனே சிருஷ்ணேஸ்வரர் ராமானுஜதயா பாத்திரம் அப்படின்னு நம்மள ஸ்லோகம் சொல்றோம், ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம். அடுத்த சொன்ன யோசிக்கவே ஸ்பான்டேனியஸா ராமானுஜ தயா பாத்திரம் அப்படின்ட்டு எனக்கு அழுக வந்தது சிரிப்பு வந்து. எப்படி யோசிக்கிறா பாருங்க, நமக்கு தெரிஞ்ச வார்த்தை ராமானுஜ தயா பாத்திரம். நான் சொன்ன ராமானுஜ பவிஷ்யதாசன் சன்னதி பாத்திரம் உடனே ராமானுஜ தயா பாத்திரம் முடிச்சுட்டார். நிஜமாவே என்ன ஆச்சரியம் பாருங்க, அத சாதாரண ஒரு விஷயம், ஒரு பாத்திரம் தானே அது, பட்டவாள் கோவில் கொண்டு வந்த அளவு ஒரு பாத்திரம் இவ்வளவுதான் சொன்னோம். அவர் அவ்வளவு அழகா அதை கோரிடேட் பண்ணி ஸ்லோகத்தோட ராமானுஜதயா பாத்திரம் அப்படின்னு அசாத்தியம். அது பாவம், அதுதான் இந்த பாவ சுத்தி எப்படி வேணாலும் போய் சேர்க்கும். நம்ம பார்க்கிற பார்வையில அவ்வளவு தூரம் விசேஷம். இந்த ஆழ்வார்த்தங்கரி ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீரங்கத்திற்கு எல்லாம் எதை பேசினாலும் இந்த ஆழ்வார் பாசனம் டச்சோட தான் பேசுவா, அவ்வளவு அழகா பேசுவா, அது சுவாவமா வந்துடும். நாங்க இதுக்கு போயிருந்தோம் துவாரகைக்கு,
அப்ப எல்லாரும் அப்படியே பேச, ஒரு நாள் வந்து டிஃபன் நல்லா உப்பு ஜம்னு, உடனே எனக்கு அண்ணன் போனாங்க நீங்க பத்மநாபர் ரொம்ப எடுப்பா இருக்க, ஏன்னா பத்மநாபர் உப்பு ரொம்ப பிடிக்கும், பத்மநாபருக்கு அந்த கன்னி மாங்கன்னு வைப்பா, அது உப்புல மாங்காவும் மாங்கால உப்பான்னு தெரியாது உலகத்தை, அதுக்கு மேல உப்பு சாப்பிடவே முடியாது அவ்வளவு உப்பு கறிக்கும், அது பத்மநாபர் ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவார், ஒரு பக்தர் கொடுத்து இந்த கன்னி மாங்கா இன்னி வரைக்கும் உண்டு. நான் சொன்னேன் நல்லா பத்மநாபர் தூக்கலா இருக்கார் பிரசாதத்துல அப்படின்னு, உடனே பக்கத்துல இந்த சன்னியாசி அப்படி சிரிச்சா, ஒரு நாள் உப்பே இல்லை பிரத்யமா இருக்காரு அப்படின்ட்டு நிஜமா அது வரும் அந்த அனுபவத்துல நிஜமா அது அந்த அதே யோசனை இருக்கும் பொழுது சாதாரண விஷயங்கள்ல கூட அந்த பகவத் அனுபவம் இருக்கு. இதுக்கு இத்தனையும் சொல்றேன்னா மீராவுக்கு அந்த காடு அந்த இருட்டு அந்த லேசா இடி இடிக்கிறது அந்த மழை பெய்யறது எல்லாம் பிருந்தாவனத்தினுடைய அந்த ஒரு பாவத்தை கொடுத்து, மேகங்கள் கூடி இடி இடிச்சு மழை பெய்யறத பார்த்துதான் ஜெயதேவர் கஷ்டப்பட்டியே வந்தது. மேகைர் மீது ரமம்பரம் வனபுவசாம தமாள துருமைகி அப்படின்னு நம்மளும் மழை பார்க்கிறோம், நம்மளும் இடியோசை கேட்கிறோம், நம்ம எல்லாம் அர்ஜுனா அர்ஜுனான்னு கத்தினவர், கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதேன் கத்தினார், இந்த பாவம் ரொம்ப அழகா அதெல்லாம் நிஜமாவே எத்தனையோ விசேஷம் நிறைய பேர் நிஜமா சொல்லணும்னா நேரம் போகிறதே தெரியாது, ஒவ்வொரு பரிவாரம் அழகா அதை அனுபவிக்கிற முறைகள் ரொம்ப ஆச்சரியம் ரொம்பவே விசேஷம். அது மீரா அந்த பாவத்துல அழகா பஜனை பாடிந்திருக்க, அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தை தேஷாம் நித்யாபியுக்தா நாம் யோகக்ஷேமம் வகாமிகம். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் அது, வாழ்க்கையில பிராக்டிக்கலா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஸ்லோகம் அது, சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் கஷ்டமே. பக்தி பாகவதம் பகவத்கீதை ராமாயணம் பிரபந்தம் எல்லாம் நம்ம பிராக்டிக்கலா அப்ளை பண்றதுக்காக சொல்றதுக்காக இல்ல, எல்லாரும் சொல்லிட்டே இருக்கமே ஒழிய அனுபவிக்க மாட்டேங்குது. நிஜமாவே பகவான் என்ன சொன்னா, எதுவா இருந்தாலும் என்னை விடாம யார் நினைச்சுக்கிறாளோ அவளுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் நிர்வாகம் பண்றேன். அனன்யா சிந்தையந்தோ அப்படின்ற வார்த்தைக்கு சரியான வியாக்யானம் நாரதர் சொல்றார், அந்ய ஆசிரியானாம் தியாகோ அனன்யதா. ரொம்ப அழகான வியாக்யானம் அது, எல்லாமே ஆசிரியம்ன்றத புத்துட்டு பகவானே கதின்னு கிடக்கிறது அனன்ய பாவம், அந்ய ஆசிரியானாம் தியாகோ அனன்யதா. அந்த மாதிரி பகவானே கதின்னு என்ன வேணா நடக்கட்டும், கீழே விழணும், கால் உடையட்டும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், கிருஷ்ணா விட்டுடும், எங்கேயோ திருவிழா போறோம், யாரும் நம்மளை அவமானப்படுத்துற கிண்டல் பண்றா, கிருஷ்ணனிஷ்டம் ரொம்ப உலகமே கொண்டாடு, சரி கிருஷ்ணனிஷ்டம் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டோம், சரி கிருஷ்ணனிஷ்டம் ரொம்ப ஆச்சரியமா ஒரு காரியம் பண்றோம், சரி கிருஷ்ண கிருப்பை. எல்லாத்திலையுமே எது எப்படி நடந்தாலும் இந்த கிருஷ்ண தியானம்ன்றது ஒண்ணு வரணும், யாரும் நம்மளை கொண்டாடினாலும் சரி கிருஷ்ண ஆசீர்வாதம் எடுத்துக்கணும், யாரும் கேவலப்படுத்தினாலும் சரி கிருஷ்ணன் நமக்கு எது புரிய வைக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கணும். எது வந்தாலும் எப்படி சுத்தினாலும் அந்த கிருஷ்ண விஷய ஸ்மரணம் இருக்கணும், நன்னா வச்சுக்கோங்க அந்த ஸ்மரணம் வந்துட்டு அதுக்கு பேர் அனன்ய பாவம். எது வேணா அப்படி வேணா நடந்தாலும் நம்ம அதோட கிருஷ்ணனை சம்பந்தப்படுத்தி நினைச்சிட்டோம்னா அதுக்கு பேர் கிருஷ்ணபாவம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் நிறைய பேர் அந்த இடத்துல வருவான், ஒரு தோட்டி இந்த மலை மல்றவன் அந்த காலத்துல அப்படிதானே, அவன் ஒரு நாள் ராமகிருஷ்ணன் ரொம்ப வருத்தப்பட்டான், எனக்கும் உங்களை மாதிரி பூஜை பண்ணோம் பகவானை பார்க்கணும்னு ஆசை இருக்கு சாமி, ஆனா முடியறது இல்லை, காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் மலை மல்லியே போயிட்டு இருக்கு, நான் எங்க வாழ்க்கை நல்ல கதி அடைய போறேன் சாமி, எங்களுக்கெல்லாம் சாமி எங்க உண்டு. அப்ப ராமகிருஷ்ணன் சிரிச்சா, பூஜை பண்ண முடியலையே பஜனை பண்ண முடியலையே நினைக்காத, நீ டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதை கிருஷ்ணனுக்காக பண்ணிட்டு. அவன் கேட்டான், மலை ஆள்றத போய் கிருஷ்ணனுக்காக பண்ண சொல்றா, எவ்வளவு கொடுமை, ரொம்ப கேவலமானது அல்ல லோகத்துல. ராமகிருஷ்ணன் சிரிச்சார், நமக்கு தான்டா கேவலம், அவன் எல்லாத்தையும் கடந்தவன், ஒரு குழந்தை ஆய் போச்சுன்னு அம்மாக்கு அது கேவலமா, சத்தியமா கிடையாது, சத்தியமா அம்மாக்கு ஆய் போது அப்பா குழந்தை நன்னா ஆய் போயிடுது, அம்மா நான் பார்த்துக்கு குழந்தை நன்னா ஆய் போயிடுது, பெரிய சந்தோஷமா ஒரு பெரிய ரிலீஃப், குழந்தை ஆயே போன அம்மா டென்ஷன், அதெல்லாம் ஒரு கவலை கிடா, நீ என்ன பண்றியோ அதை பகவானுக்காக பண்ணு. என்ன சுவாமி நீங்க சொல்ற மலை ஆள்றத நீ பண்ண அவ்வளவுதான் அப்படின்ட்டு, அண்ணியில இருந்து மலை ஆள்றத கிருஷ்ணனுக்காக பண்ண ஆரம்பிச்சுட்டான், அதுதான் அதுதான் வயிற்று பழப்பு. அவன் அந்திம காலம் வரும்பொழுது இப்பயோ அப்படின்னு இழுத்து கிடக்கிற சமயத்துல பிரத்யமா கிருஷ்ணன் வந்து காட்சி கொடுத்துட்டான், வேற ஒண்ணுமே வாழ்க்கையில பண்ணதே இல்லை, இவரே கர்மயோகம், என்ன பண்றோமோ அது பகவானுக்காக பண்ற, எத்கரோஷி எதஸ்நாசி எஜுகோஷி ததாசியது எத் தபஸ்யது கௌந்தேய தத் குருஷ்வம தர்ப்பணம். பகவான் கீதையில சொல்றான், என்ன சாப்பிடுறியோ என்ன தியானம் பண்றியோ என்ன தபம் பண்றியோ, என்ன தானம் கொடுக்கறியோ, எனக்காக பண்ணு, எனக்கு அதை அர்ப்பணம் பண்ணு. இவ்வளவுதான். பல்தேக்கிறளா கிருஷ்ணக்காக பல்தேங்க, குளிக்கிறளா கிருஷ்ணக்காக குளிங்கோ, மலமூத்திரம் போறலா கிருஷ்ணக்காக போங்கோ, டிரெஸ் போடுகளா கிருஷ்ணக்காக போட்டுக்கோங்கோ, அலங்காரம் இல்லா கிருஷ்ணக்காக அலங்காரம் பண்ணிக்கோங்கோ, கடைக்கு போறலா கிருஷ்ணக்காக கடைக்கு போங்கோ, அவ்வளவுதான். திட்டு வாங்கலா கிருஷ்ணக்காக திட்டு வாங்க நினைச்சுக்கோங்க. பண்ணி பாருங்க, ஒரு குழந்தை மாதிரி ஒரு குதூகலம் வந்துடும் உங்களுக்கு, அந்த சந்தோஷ வார்த்தைகளை அளவிட பண்ணி பாருங்க. வாழ்க்கைன்றது சுகம், பக்தின்றது பிராக்டிக்கல். இது கேட்கறது இல்ல, இது சொல்றது இல்ல, படிக்கிறது இல்ல, நினைக்கிறது இல்ல, அனுபவம். பசினா என்ன அப்படின்னு நான் உட்காந்து சொல்லணுமா? ரெண்டு மணி உபன்யாசம் பண்ணுவோம். பசினா என்ன அப்படின்னு, பசிக்கு தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்லி தரணுமா? அனுபவம். தூக்கத்தை வச்சு நான் உபன்யாசம் பண்ணுவான், சத்சங்கம் பண்ணும்போதே தூங்குவேன். அனுபவம், பக்தின்றது அனுபவம். நன்னா ஞாபகம், இது ஏதோ ஒரு தியரட்டிக்கலே கிடையாது, பிராக்டிக்கல் சுத்தமான அனுபவம். எல்லாத்திலையும் கிருஷ்ணானுபவம், அதுதான் பக்தி. இந்த பாவம் இருந்தா நடக்கும். யார் பண்ண நினைக்கிறோம், எது வேணா எப்படி வேணா நடக்கட்டும், கிருஷ்ணன் நமக்கு உண்டு. நம்ம பாவியாவே இருக்கலாம், பரவாயில்ல, கிருஷ்ணன் நமக்கு உண்டு, அவ்வளவுதான். தாயரப்படிதான் வாதிடுறான், அகலகில்லே நிறைய மின்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா. தாயார் வக்ஷஸ்வரத்தை உட்கார்ந்து இருக்காளாம். சீனிவாசன் போய் பார்த்தா பெருமாள் இப்படி ஸ்கேன் பண்றாராம், பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் ஏதாவது பண்ணிருக்கானா, எவ்வளவு பாபம் இருக்கு, இப்படி எல்லாம் ஸ்கேன் பண்றாராம். அப்ப தாயார் சொல்ல, என்ன பண்ணிட்டு இருக்க, இல்ல அவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கு பார்த்துட்டு இருக்கேன். தாயார் சிரிக்கிறாளாம், என்ன தகுதி வேணும், உங்களை பார்க்க வந்திருக்காங்க, அதுவே பெரிய தகுதி. ஆயிரத்தி டென்ஷன், அவ்வளவு ஆயிரத்தி சம்சார கவலைகள், இதுல நீ வேற ஏழு மலை தாண்டி நின்று இருக்கு, உங்களை பாக்கிறது எல்லா வேலையும் வச்சுட்டு மலை ஏறி குழந்தை வந்து நிக்கிறான் நிக்கிறான், அதை விட்டு என்ன பெரிய ஸ்கேன் பண்ணிட்டு இருக்க, முதல் அனுகிரகம் பண்ண மறட்டு வாழும் பெருமாள். இன்னடி ஒரு நியாயம் வேண்டாம், அனுகிரகம் பண்றது என்ன நியாயம் வேணும், வந்ததே நியாயம் தான். லோகத்துல உங்களை நம்பறதுக்கு ஆள் குறைச்சல் ஞாபகம் வச்சுக்கோங்க, வர 50-100 பேரை வச்சுட்டு கஷ்டம், உடனே பெருமாள் அனுகிரகம் பண்ணிடுறாங்க. இவ்வளவு கஷ்டத்திலையும் இவ்வளவு நடந்தாலும் சுவாமி காப்பாத்துவார் நம்பறான் பாருங்க, அதுவே அடுகிறது, வேற ஒண்ணுமே அடுகிற வேண்டாம்ன்ற பெரியவர். உலகத்தை எல்லாரும் கடவுள் இல்லைன்னு சொல்றா, பத்து பேர் நம்ம உட்காந்து ராமானுஜன் சொல்றோம் கேட்கறோம், மீரா விஷயம் கேட்கறோம் சொல்றோம்னா, இதுவே நமக்கு அடுக்கிறது, வேற ஒண்ணுமே வேண்டாம். பெருமாள் என்னைக்கா பத்தி என்ன பண்ணா கேட்டா, ராமானுஜன் கேட்டிருக்க ஞாபகம் வச்சுக்கோ, மீரா கதை கேட்டிருக்க ஞாபகம் வச்சுக்கோ, இந்த தகுதிக்கே நீ எனக்கு கிருப பண்ணலாம்னு பகவானத்த வாதிடலாம். உந்தன்னோடு உறவே நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. ரங்கநாயகிக்கும் ரங்கராஜனும் ஒரு சமயத்தை பெரிய வாக்குவாதம் வந்துடுறது, தொண்டடி பொடியாக ரங்கனே கத்தின்னு கிடந்தா, ஒரு சிட்டியில தேவதேவியே கத்தின்னு கிடக்கிறார். தேவதேவி வீட்டு வாசல் அப்படியே பிச்சைக்கார மாதிரி படுத்துட்டு இருக்கார் விப்ர நாராயணர். அப்புறமா தான் தொண்டடி பொடியாழ்வாரு திருநாள். அப்ப தாயார் பெருமாள் அப்படி ராத்திரி நடந்துட்டு இருக்கான் ஸ்ரீரங்கத்துல. இப்ப தாயார் என்ன நம்ம பயமா இருக்கானே, நம்ம பயமா இருக்கானேன்றா, நம்ம பயல்றாளா? ஆமா ஆமா, நம்ம விப்ர நாராயணன் தான் பெருமாள் கிண்டலா, தேவதேவியும் பிறந்துட்டு இருக்கான், வாவா போலாம் அப்படின்ற. தாயார் நின்றுட்டா, என்ன அவங்க இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருக்காள். அப்ப நான் என்ன பண்ணட்டும், இவ்வளவு நாள் ரங்கான்னு சொன்ன அனுகிரகம் பண்ணா பண்ணிட்டு இருந்தேன், இப்ப தேவதேவியும் ஜெபிக்கிறேன், நான் என்ன பண்ணட்டும், என் குத்தம் என்னென்ன? தாயார் முறம் மறைச்சாலும் ஒழுங்கு அவன் பாட்டு பக்தி தானே பண்ணிட்டு இருந்தான், உங்களுடைய மாயை தான் அவனுக்கு எடுத்தது, அதனால நீர் தான் குற்றவாளி, ஒழுங்கு அவனை கிருப பண்ணி அவனை சிரிப்பி சரி பண்ணி கொண்டு வாங்கன்னு. அந்த ஒரு வார்த்தைக்கு தான் ரங்கராஜன் நான் விப்ரநாராயண தாசன் சொல்லி ஒரு பொன் வெட்டெல்லாம் கொடுத்து இவ்வளவும் பண்ணான். வேற என்ன வேணும்? தாயார் சொல்றான், அவன் தப்பு பண்றான் கூட காரணம் நீங்க தான், உங்க மாயை தானே, இந்த மாயை மயக்கிறது, அந்த மாயை நீங்க தானே விரிச்சு வச்சிருக்க, குழந்தைகள் என்ன பண்ணும், அது அவன் மேல குற்றம் இல்லை. அதனாலதான் நம்மாழ்வார் சொல்றார், அகலவில்லே இறையும் அளமேல் மங்கை உரை மார்பா. தாயார பிடிச்சுன்னு பெருமாளை பிடிக்கிறார். புருஷக்கார பூத்தை ரெக்கமெண்டேஷன் பண்றதுல அவளுக்கு சமானம் யாருமே கிடையாது. நமக்கெல்லாம் யார் தெய்வமா ரெக்கமெண்ட் பண்ணுவா? நம்மளை நம்பி ஷூரிட்டி கையெழுத்து போடணும், எவ்வளவு யோசிக்கணும். தாயார் ஒவ்வொருத்தரையும் ஷூரிட்டி கையெழுத்து போட்டுட்டே இருக்காள் நம்மளை நம்பி. நம்ம குழந்தைகள் தானே இந்த கருணை, இந்த கருணை. அதனால என்ன வேணா நடக்கட்டும், எப்படி வேணா போகட்டும், கிருஷ்ணன் இருக்கா, இந்த தீர்மானமா இருக்கு. அனன்ய பாவம், அனன்யா சிந்தையந்தோமாம், பகவான் என்ன சொல்ல, எது எப்படி நடந்தாலும் நீ என்ன ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப யோகத்தையும் க்ஷேமத்தையும் நிர்வாகம் பண்ண வேண்டியது என் கடமை. உன் வேலை என்ன நினைக்கிறது, என் வேலை உன்னை காப்பாற்றுறது. ரொம்ப சுலபமா, ரொம்ப டீல், நல்ல ஈஸியா இருக்கு. வேற ஒண்ணுமே பெருமாள் நம்மகிட்ட கேட்கல, 10 ரூபா உண்டியல போட்டா காப்பாத்துவேன், 40 லிட்டர் சுத்து சுத்தினா காப்பாத்துவேன், விரதம் இருந்தா காப்பாத்துவேன், திரௌபதி பிரார்த்திக்கிறாள் கோவிந்தா புண்டரி காட்சா அக்ஷமாம் சரணாகதம், 10 ரூபா உண்டியல போட்டு காப்பாத்துனா சொன்ன நம்ம தான் அப்படி பண்ணிட்டோம். எந்த இடத்திலையுமே எந்த பெரியவாளுமே நான் இத பண்றேன் என்ன காப்பாத்து, நான் இத பண்றேன் எனக்கு அனுகிரகம் பண்ண சொல்ல, அனுகிரகம் பண்ண வேண்டியது உன் கடமை, உன் காலில் விழ வேண்டியது என் கடமை, நான் காலில் விழுந்துட்டேன், என் வேலையை நான் முடிச்சு விட்டாச்சு, இனிமேல் உன் வேலையை நீ பண்ணு அப்படின்னு மிரட்டுற பெருமாள். அதுதான் அனன்யா சிந்தையன் தோமாம் ஏசனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம். ஒருத்தர் பக்தர் இருந்தார், அவருக்கு இந்த சோகம் ரொம்ப பிடிக்கும், ஜிச்சிருப்பார் காத்தாள் என்று ராத்திரி வரைக்கும், ஆனா ஆத்துல ரொம்ப தரித்திரம் படாத பாடுபடுறார். ஒரு நாள் மனைவி சொன்ன, என்ன மண்ணாண்டி ஸ்லோகம் இது, டெய்லி நீங்களும் ஜபிச்சிருக்கீங்க, என்ன யோகத்தையும் க்ஷேமத்தையும் பெருசா நிர்வாகம் பண்ணி தொலைச்சுட்டான் கண்ணன், இதை விட 4 திருவுல போய் பிச்சை எடுத்தாலும் உருப்படியா இருக்கலாம், வெக்கமா இல்லையா பிராமணான்னு அவளுக்கு தாங்க முடியல. தரித்திரத்தை அப்படி திட்டிட்டு எல்லாரும் என்ன குச்சேட வயசு சுசீலா மாதிரி சமத்தாவை போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருப்பான், பாலா போன பிராமண பாவி பிராமணா படுத்து தொலைதான் கேட்பான். அவன் மேல தப்புன்னா சொல்ல முடியாது, உலகத்துல வாழறதுக்கு அன்னம் அவசியமா இருக்கு, தரித்திரம் கஷ்டமா இருக்கு. இப்படி சொன்னவொடனே அவருக்கும் கோபம் வந்துடுச்சு, அவருக்கும் நல்லா கோபம் வந்துடுச்சு. பார்த்தா உடனே நேர போனார், அந்த கரித்துண்டை எடுத்தார், ஒரு ஓரம் எழுதி வச்சிருக்காரு, அந்த யோகக்ஷேமம் வகாம்யகம் நன்னா அந்த கரியை வச்சு தீ 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 தீச்சார் வச்சு அந்த ஓலை தூக்கி ஓரத்தை போட்டு வேகமா வெள்ள இறங்கி நடந்தா அப்படின்னு போயிட்டு எங்கேயோ போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு சாயங்காலம் வந்த பார்த்தா வீட்டுல வாசல்ல ஒரு 50 மூட்டை என்னமோ லைனா அடுக்கி வச்சிருக்கு. அவ மனைவி அங்கேருந்து ஓடி வரா, கழுத்துல நகையெல்லாம் போட்டு வர ஆச்சரியமா இருக்கு, ஓடி வந்த வாங்க 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 அப்படின்னு சார் ஒண்ணு என்ன ஆச்சுங்க, நீங்க அந்தண்ட போனா எந்தண்ட ஒருத்தன் வந்தான், உங்களை ரொம்ப நன்னா தெரியும்னு சொன்னா, இதெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்கறதுக்காக வந்தான், கொஞ்சம் நேரம் காலம் கடந்து போயிடுத்து மன்னிச்சுக்கோங்கன்னு அவர்கிட்ட சொல்ல சொன்னா போயிட்டான் அப்படின்னா. உங்களுக்கு ஒண்ணு புரியல, யார் அது என்ன பேர் சொன்னா, பேர் நான் கேட்க விட்டுட்டேன், சரி ஆள் எப்படி இருந்தான், நல்லா கண்ணங்கரேன்னு இருந்தான், கண்ணு சிவப்பா இருந்தது, கால் சிவப்பா இருந்தது, கை சிவப்பா இருந்தது, ஒன்னே ஒன்னு வித்தியாசமா இருந்தது, நாக்கு உதட்டு மேல கருப்பு சாயம் பூசி இருந்தான்னுட்டான். டக்குன்னு தூக்கி வாரி விடுறது ஓடினார், இந்த ஓலையை தூக்கி விட எடுத்து பார்த்தா இந்த யோகக்ஷேமம் வகாமியகம் மேல கருப்பு அந்த கரியை பூசினார், ஒன்றும் அந்த கருப்பு அங்க காணும், பெருமாள் வளர்ந்து மேல ஒட்டிங்க இருக்குது, வந்தது கிருஷ்ணன் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அவசரப்படுறோம், எந்த சமயத்துல எதை எப்படி கொடுத்தா நம்ம அனுபவிப்போமோ அந்த சமயத்துல சுவாமி கொடுக்கற நல்லா ஞாபகம். நமக்குலாம் கல்யாணம் இருக்க எத்தனையோ பேர் இருக்கு, விரிவா இருக்கும், பிறந்தவொடனே கல்யாணத்தை பத்தி யோசனை பண்ணுவோம், 5 வயசுல யோசிச்சோம், 10 வயசுல கற்பனை பண்ணுவோம் இல்லையே, ஆனா நமக்கு யாரோ ஒருத்தியோ ஒருத்தனோ எங்கேயோ பிறக்க வச்சு எங்கேயோ வளர்த்துண்டு அழகா நமக்கு கல்யாண சமயம் வந்தோடனே கொடுக்கறானா இல்லையா, நமக்கு எல்லாம் குழந்தைகள் பிறந்திருக்கு, நம்ம எல்லாம் நம்ம சின்ன வயசா இருக்கும் நமக்கு குழந்தைய பத்தி ஆசைப்பட்டிருக்கோமா, இல்லாட்டி என் குழந்தை அப்படி இருக்கும், நம்மளே ஒரு குழந்தை அவ்வளவுதான், ஆனா நமக்குன்னு ஒரு குழந்தை எங்கேருந்தோ இருந்திருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் அப்புறம் நமக்கு பிறக்கிறது நம்ம கிட்ட வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா கிருஷ்ணன் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்க, அந்தந்த காலத்துல பக்குவம் வரும்பொழுது சுவாமி கொடுக்கற நன்னா ஞாபகம். சாயங்காலம் 6 மணிக்கு சூரியன் அஸ்தமனம் ஆயிடுறது, அடுத்த நாள் 6 மணிக்கு தானா சூரிய உதயம் ஆயிடுறது, நீங்க 4 மணிக்கே சூரியன் வேணா வராது, அந்த காலத்துல எது நடக்கணுமோ அது நடக்கும், நம்ம பகவான நம்பிண்டு நாமஜபம் பண்ணி விட்டுட்டோம்னா தானாகவே நடக்கும். இந்த குழந்தைகள்லாம் எக்ஸாம் எழுதும்போது இருக்க டென்ஷனை விட ரிசல்ட் வரும்போது ரொம்ப படிச்சோம், ஒரு பொண்ணு நான் சரியாதனா கேட்ட எவ்வளோ மார்க் வாங்குவேன் அவ்வளோதான், உடனே அன்னைக்கு முன்னாடி எல்லா 12th எல்லா கஷ்டமும் கேட்டு அப்போ உட்காந்து மேக்ஸ் எவ்வளோ மார்க்னு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது, நான் இன்னைக்கு சும்மா கேட்டேன் எவ்வளோ அப்பா சொல்லடி அப்படின்னு பார்க்கலாம்னு கேட்டதுக்கு உடனே எல்லா கஷ்டமும் பேரும் உட்காந்து மார்க் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், அடுத்தான எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரப்போகுது, இந்த மாதிரிதான் பைத்தியக்காரன் அவசியமே இல்லை, பகவான் இருக்கா தேவையே இல்லாம பரபரப்பாகும், மீரா வரதை ஏற்கண்டா அந்த காட்டுல யாருமே இல்லாத காட்டுல ராத்திரி வேற கொண்டு விட்டு இருக்கா, நிம்மதியா பஸ்னம் பண்ணிட்டு இருக்கா, பகவான் உள்ள மனசு உருத்தர்தான், சே என்ன நம்பிதானே இருக்கா, என்னாமத்தை தானே ஜபிச்சுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அழகா மீரா அங்க பஜனை பண்ணிட்டு இருக்கா, ஒரு பிருந்தாவனம் போற பக்த கூட்டம் அந்த காட்டு வழியா அவ பிரயாணம் பண்றான், இந்த காடு ஏகாந்தமா இவ பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கா பஜனை பண்ணிருக்கா, இவெல்லாம் நடந்து நடந்து களைச்சு போய் எவ்வளவு பக்கத்துல வருது, வீடு மாதிரி இருக்கு. சரி அப்ப அங்க மிருகங்கள் வராது, அங்க வாசல் இங்க ஓரத்துல படுத்துப்போம், காத்தால பிரயாணம் பண்ணலாம் அப்படின்னு போனா காற்றினிலே வரும் கீதம். நிஜமாவே அந்த இந்த வார்த்தை எப்படிதான் எழுதினாலும் தெரியுது மீரா பாட்டுல, நிஜமாவே காற்றினிலே வரும் கீதம் சத்தியமான வாக்கியம். அழகா அந்த கிருஷ்ண பஜனை காதல இதுனடாது, இந்த காட்டுக்குள்ள அர்த்தராத்திரி யாரோ ஒரு ஸ்திரீ பஜனை பாடிந்திருக்காள் அப்படின்னு வர அந்த வீட்டுக்கு அந்த மங்களால பாக்குற அரண்மனையில பாக்குற ஒரு ஏகாந்தமா தம்பூரா வச்சு பாடிந்திருக்காள். இவாளுக்கு ரொம்ப சந்தோஷம் பயம், ஏன்னா தனியா ஒருத்தி பாடிந்திருக்காளே அப்படின்னு கூட்டெல்லாம் உடச்சுட்டு அழகா போய் உட்கார்ந்து இருக்கா. மீரா எதுவுமே தெரியல, அவள் தன்னை மறந்து பஜனை பாடிந்தே இருக்கா. ரொம்ப நேரம் பஜனை பாடி முடிச்சா இவாளும் அழகா உட்கார்ந்து இருந்தா பஜனை பாடி முடிச்சு மீரா கண்ணதர்கள் நிறைய பக்த ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கான். இப்ப தனியா இருந்து சாகனம்னு அவன் நினைச்சான், ஆனா பெருமாள் ஒரு கோஷ்டியை கொண்டு வந்து விட்டுட்டான். பெருமாள் பஜனாவை யார எங்க கூட்டுன்னு அவள் தெரியும், நமக்கெல்லாம் என்ன பழக்கம் உண்டு சொல்லுங்க. பெருமாள் கூட்டி வைக்கிறாரு இல்லையா, சத்சங்கம்ன்ற ஒன்னு அழகா ஒரு நூல் அந்த மாதிரி நம்மளெல்லாம் சேர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிச்சயம் பண்ணி வச்சுட்டானே பகவான். ரெடி ஒரே ஊர் காடலாம் இல்லையா, இல்லாடி பக்கத்து வீட்டுக்கு அவளை இல்ல பழக்கமே இல்ல, ஆனா ஒரு பழக்கம் இங்க பெருமாள் சங்கல்பம். ஒருத்தர் ஒருத்தர் என்ன தெரியறது, எனக்கு உங்களை தெரியறது, பரஸ்பரம் பேசுறோம் அப்படின்னா தங்குறோம் எல்லாம் பழகுறோம்னா பகவத் கிருப சத்சங்கம்ன்ற ஒரு நூல் கொண்டு பகவான் நம்மள எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்க. உடனே அவளுக்கு எல்லாம் பரம சந்தோஷம், மீரா அழகா சேவிச்சாரு, மீரா பரஸ்பரம் அவளை சேவிக்கிறா. உடனே மீரா கேக்குற, நீங்கெல்லாம் யாரு எங்க பயின்றீர்கள், நம்மளெல்லாம் பார்த்தா பக்தர்கள் ஏதோ கஷேத்ராடனம் போறா போல இருக்கேன். உடனே வாசனாமாமா நாங்க எல்லாம் பிருந்தாவனம் போறோம். மீராக்கு சந்தோஷம், ஆ பிருந்தாவனமா அப்படின்னு நடந்து திரும்பி பஜனை ஆரம்பிச்சுட்டு அவ்வளவுதான். பிருந்தாவனம் சத்தம் கேட்டு பஜனை ஆரம்பிச்சுட்டு அப்ப அந்த நேரம் பஜனை எல்லாம் பாடி முடிச்சாரு. உடனே அவ கேட்டம்மா இவ்வளவு பிருந்தாவனத்துல ஆசையோட இருக்காள், பேசாம நீங்களும் எங்களோட பிருந்தாவனம் வந்துருங்கோடே. மீராவுக்கு சந்தோஷம், ஏன்னா முதல் தடவையா அவள் எப்பதான் யாரோ ஒருத்தர் பிருந்தாவனத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுவா. உடனே மீரா சந்தோஷம் தாங்க முடியும், அப்ப நான் சீக்கிரத்துல பிருந்தாவனம் போயிடுவேன் அப்படின்னு. ஆனா நான் வரல, ஏன் இல்ல கண்ணன் என்னைக்கு என்ன உத்தரவு கொடுக்கிறான்னு அன்னைக்குதான் வருவேன். இப்ப நான் வந்தேன் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், எங்களுக்கு என்னமா கஷ்டம், நீங்க பாட்டுக்கு வரப்பொருள் இல்ல, என்ன ராஜா கொண்டு அடைச்சு வச்சிருக்காரு, நான் அப்படி உங்களோட போனேன்னா ராஜா மனுஷன் உங்களை வந்து படாத பாடுபடுத்துவான், என்னால உங்களுக்கு சமம் வேண்டாம். யாருமா உங்களை கொண்டு அடைச்சு வச்சா, மீரா சிரிச்சா, கிருஷ்ணன் தவறையாரு ஏகாந்தமா இருக்கணும்னு கண்ணன் ஆசைப்பட்டான் கூட நீங்க அடைச்சு வச்சிருக்கான். ரொம்ப வைத்திருச்சலா இருக்கும் நாட்டுல நல்ல வாழ்க்கைலாம் இப்படிதான் கஷ்டம். இப்பதான் நாங்க சித்தோடு போயிருந்தோம், மீரா மாதா தரிசனம் பண்ண அங்கேயும் கேள்விப்பட்டோம், மீரா மாதா எங்கேயோ கொண்டு அடைச்சு வச்சிருக்கான், வைத்திருச்சலா இருக்கு. மீரா மாதா தரிசனம் கிடைக்க நாங்களாம் ஏங்கி நொந்து போயிருக்கோம், மீரா மாதாவுடைய பஜனையை கேட்டுட்டு பிருந்தாவனம் போகணும்னு ஆசைப்பட்டோம், இந்த மீரா மாதாவை பாக்குற பாக்கியம் எங்களுக்கு இல்லைன்னு புலம்புங்க. மீரா சொன்ன அடியாள் தான் அந்த மீரா, அவளுக்கு தூக்கி வாரி போட்டு உங்களை பார்ப்போம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா, ஆனா கண்ணன் ஏண்டா அப்படி அநியாயம் பண்றானோ அப்படின்றார் ஒரு பக்தர். மீரா சிரிச்சு, என்ன அநியாயம், உங்களை கொண்டு போய் இருந்த இப்படி தனியா காட்டுல அடைச்சி வச்சிருக்காங்க. மீரா சிரிச்சுன்னு சொன்னா, அப்படி அடைச்சி வச்சதுனாலதானே நீங்க எங்கூட உட்காந்து பேசிட்டு இருக்க, நான் அரண்மனையில இருந்தா அப்படி பேசிட முடியுமா, நீங்க எல்லாம் நான் பாத்திர முடியும் நினைச்சிட்டு இருக்கலா, நான் ராணி என்ன அப்படி பாத்திர முடியுமா, பெருமாள் நீங்களும் நானும் பேசணுன்றதுக்காகவே என்னை கொண்டு இங்க அடைச்சி வச்சிருக்கேன். எவ்வளவு பாருங்க வாழ்க்கை எப்படி பாக்கறா பாருங்க. மீரா உடனே அழகா சந்தோஷப்பட்டா, எல்லாரும் பசனை எல்லாம் பாடிட்டு இருக்கா, ராஜா ஆள் அனுப்பியிருக்கா, மீரா செத்துட்டாளா உசிரோட இருக்காளா என்ன ஆகிறது. அப்ப அவ வந்து சொல்லிட்டா அந்த மாதிரி யாரோ பக்த கூட்டம் எல்லாம் எல்லா விஷயத்தையும் அவ ஒத்தி கேட்டு இருந்தா ராஜ மனுஷன். அவ உடனே எல்லாம் போய் ராணாவிடத்துல சொன்னார்கள். அப்ப உடனே அவ சொன்ன பதில் எல்லாம் கேட்டுட்டான், பிராணம் நினைச்சான் நல்லவர்தான், நமக்கு ஒரு அவமானம் மந்திரப்படாதுன்னு நினைக்கிறான், சரி நம்ம அவசியத்துக்கு விட்டதுனாலதான் கெட்டு போயிட்டா, நம்மள அவளை சரி பண்ணுவோம்னு சொல்லி திரும்பவும் அந்த காட்டு பங்களாலே அவளை கூட்டிட்டு வரான். மீரா சொல்லிட்டா பக்தர்களிடத்தை நீங்க போங்கோ, பிருந்தாவனத்துக்கு எல்லா மகாத்மாக்களிடத்திலையும் மீராவுக்கு பிருந்தாவன தரிசனம் பண்ணு ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கோ, பாங்கிய பிகார் நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்க, எனக்கு என்னைக்கு பிருந்தாவன வாசம் கேட்டேன்னு சொல்லுங்கன்னுட்டான். அவளும் சரின்னு போயிட்டா. இவன் திரும்பியும் மீராவை ஊருக்குள்ள அழிச்சுட்டு வந்துட்டான். இப்ப எல்லாம் பஜனை பண்ண விடுறது கிடையாது, தம்பூரா சப்ளா கடையெல்லாம் வாங்கி எங்கேயோ வச்சுட்டான். அந்த படத்துல பாகவதம் பகவத்கீதை புஸ்தகம் எல்லாம் எடுத்து எங்கேயோ வச்சுட்டான். எப்பவுமே மீராவே தான் லௌகீகமா பேச சொல்றான், நாம ஜபம் பண்ணப்படாது, பஜனை பண்ணப்படாது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறான். நீர் சரி சரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். அவன் மனசுக்குள்ள மட்டும் நாமஜபம் சொல்லின்னு இருக்கா. கிருஷ்ணா யாருக்கும் தெரியாமல் பக்தி பண்றது எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுக்குறியா? சரிடா, மனசுக்குள்ள வெளியில என்ன பண்ணு பண்ணாதுன்னு சொல்ல முடியும். ஆனா மனசுக்குள்ள நம்ம பண்ற நாமஜபத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அம்மா அப்பா தடுக்க முடியாது, பந்துக்கள் தடுக்க முடியாது, பாத்துக்கார தடுக்க முடியாது, மனைவி தடுக்க முடியாது, பிள்ளையோ பொண்ணோ பந்துக்களோ யாரும் தடுக்க முடியாது. நிஜமாவே மனசுக்குள்ள சொல்லக்கூடிய நாமஜபம், மனசனாலே பண்ணக்கூடிய தியானம் ரொம்ப விசேஷம். மானசீகம்னு பேர். ரொம்ப பக்குவப்பட்டு வாழ்க்கைதான் அதோட. நீரா பகவான் அப்படி பக்குவப்படுத்துறான்னு ஏற்றுனுட்டான். வெள்ள வாயே திறக்கிறது இல்லை. அவன் சொன்ன லௌகீகமான கிரந்தங்கள் படிக்க சொல்றான், படிக்கிறான். அப்படியே நாமஜபம் மனசுக்குள்ளேயே பண்ணிட்டு இருக்க வரத அப்படியே ஏத்துக்கிறான். நிறைய பட்ட மகிழ்ச்சிகள்லாம் மீராவை கிண்டல் பண்ற, அடங்கிட்டா பாத்தேளா, எனக்கு தெரியாதா, அவ்வளவுதான் இப்படி எல்லாம் சொல்றா. மீரா எடுக்கும் கவலைப்படல, அப்படி நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா. ராணாவும் ஜெயமல் அந்த பெரியவர் எல்லாரையும் திரும்ப சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். மீரா இப்ப அந்த புறத்திலேயே இருக்கா, கோவிலுக்கெல்லாம் போகறதில்லை. ஊர் நன்னா இருக்கணுன்றதுக்காக கோவிலுக்கு ஜனங்கள் மட்டும் வரத்துக்கு அளவு பண்ணிருக்காங்க. ஜனங்கள் பாட்டுக்கு வந்து டெய்லி கிரிதர கோபாலத்தை மீரா மாதா தரிசனம் போகணும்னு அவ மானசிக்கமா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. இப்படியே நடந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு விஜயதசமி உற்சவம், நவராத்திரி உற்சவம் நடக்கிறது. விஜயதசமி அன்னைக்கு எல்லா ஊர்ல இருக்கவாள்லாம் ராஜாவை வந்து பாக்கிறது, ராஜாவுக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கறது, ராஜாவிடத்துல இருந்து சன்மானம் வாங்கிக்கிறது, ஒரு வழக்கம் எல்லாம் வச்சிருக்கான். விஜயதசமி உற்சவம், மீரா அது வரைக்கும் அரண்மனைக்கு போனதே இல்லை. ராணா சொன்னா இன்னைக்கு விஜயதசமி, இந்த உற்சவத்துல என் பக்கத்துல பட்ட மகிழ்ச்சியா நீ உட்காரணும், அலங்காரம் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு. உடனே மீராவும் அழகா அலங்காரம் பண்ணிக்கிற, அவ தோழிகள்லாம் ஜோரா அலங்காரம் பண்ணி விடுறான். அழகா எப்பொழுதுமே ரஜபுத்திர ஸ்திரீகள்லாம் நேரடியா அரண்மனைக்கு வரமாட்டா, அவளுக்கு வரத்துக்கு இந்த ஸ்பெஷல் வழி எல்லாம் இருக்கும். அது இந்த கோவில் பக்கத்துல ஒரு வழி இருக்கு, அது வழியா போகணும். இவள் அழகா சர்வலங்காரம் பண்ணிட்டு அதெல்லாம் நல்லா சந்திரன்லாம் பிரகாசிக்கிறான், நல்லா காற்று வீசறது. இவ காலில் நூப்புறம் சலங்கையெல்லாம் கட்டின்னு இருக்கா, ஜல் ஜல்ஜல் சப்தம். இவ உடம்புல நல்ல சுகந்தமான திரவியங்கள் தடவி விட்டுருக்கா, தலையில நல்லா பூச்சூட்டி விட்டுருக்கா. இவளுக்கு என்னமோ பகவானோட ராசமாட போறோம்னு ஒரு அபிப்பிராயம் வந்துடுது. இந்த கிருஷ்ண ராசபாவம் வந்துடுது. நிஜமாவே ஹரே கிருஷ்ண ராசம் உலகத்துல வார்த்தையால வர்ணிக்க முடியாத அபரிமிதமான பிரேமையின் ஒரு அனுபவம் தான் ராசக்கிரீடை. அங்கனா மங்கனா மந்தரே மாதவம், மாதவம் மாதவம் சந்தரே நங்கனா யுத்தம் மா கல்பித்தே மண்டலே மத்திய சஞ்சகௌ வேணுனா தேவகி நந்தனக. கிருஷ்ணன் தன்னையே நம்புற கோபிகளுக்காக தன்னையே தான் கொடுக்கறதுதான் ராசம். அதே சமயத்துல கிருஷ்ணன் கோபிகாஸ்திரிகள் வேஷம் போட்டுண்டு அபாவாத்துல கைங்கரியமும் பண்றான். கோபிகளுடைய பிரேமையின் எல்லை நிலத்தை காட்டக்கூடிய ஒரு சம்பவம் தான் ராசம். இன்னைக்கும் நித்தியம் பிருந்தாவனத்துல ராசம் நடக்கிறது. அதுல சோட்டா ராசமண்டல் படா ராசமண்டல் ரெண்டு உண்டு, மிதிவன் அதுக்கப்புறம் சேவா குஞ்சம். அங்க ரெண்டு இடத்துலயும் நித்தியம் சாயங்காலம் 6 மணி அடுத்த கதவெல்லாம் மூடிடுவான். அதுவும் இந்த சேவா குஞ்சில கதவெல்லாம் மூடிடுவான். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா அங்க இருக்கிற மரம் அவ்வளவுதான் இருக்கும், வசனமாவே இருக்க. அங்க நிறைய குரங்குகள் உண்டு. இந்த சாயங்காலம் 5:30 ஆயாச்சுன்னா மனுஷாலெல்லாம் போங்கோ 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 அப்படின்னு சொல்லணும். அந்த 5:30 ஆயிடுச்சுன்னா அந்த குரங்குகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா தானா வெளில போகும். 6 மணிக்கு மேல ஒரு ஜந்தங்க உள்ள இருக்காரு. கிருஷ்ணன் ராதிகா கோபிகைகள் அவ்வளவுதான். 30 பெருசு ஆயிடும். லட்சோபலட்சம் கோபிகைகள், லட்சோபலட்சம் கிருஷ்ணனோட ஒரு ராசமண்டலம் நித்தியம் உண்டு. பகவானத்தை பிரார்த்தனை பண்ணிக்க ஒரு நாளாவது ராசத்தை பிரத்யக்ஷத்துல பார்க்கணும். பார்க்க வேண்டிய ஒரு லீலா அப்படின்னா ராசலீலா. நரசிம்மம் ஏற்ற ரொம்ப ஆச்சரியமான ஒரு மகாத்மா. வைஷ்ணவர்கள் லட்சணத்தை பத்தி பார்த்துருக்க, அவர் சிவபெருமான தியானம் பண்ற பிரத்யமா பார்க்கிற. அப்ப சிவபெருமானத்துல எனக்கு உலகத்தில் வசந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்கோ, வசந்ததான தரிசனம் எதோ எதை பார்க்கணும் காட்டுங்க. அப்ப சிவபெருமான் அவருக்கு ராதே கிருஷ்ண நாமத்தை உபதேசம் பண்ணி ராசமண்டல கவிஷன் போய் ராசக்கிரீடையை தான் காட்டா. இதுக்கு மேல பாக்குறது ஒண்ணுமே கிடையாது உலகத்துல அப்படின்னு. கிருஷ்ணனும் ராதிகாவும் ஆடுறது ரொம்ப விசேஷம். மீராவுக்கு அந்த பாவம். கண்ணன் இங்கிருந்து ஒரு புல்லாங்குழல் சப்தம் வேற அவளுக்கு கேட்கறது.
கோவில்ல எல்லாரும் ஜெய் போலோ கிரிவர கோபாலுக்கு ஜெய் அப்படின்னு சார். இந்த கணி ஜால்ரா சம்சம் இந்த கோவில்ல பாடத்தி மணி வேற அடிக்கிறார். எல்லாம் சேர்ந்து ஒரு ஜெரி வந்துருக்கு மீராவுக்கு. படிகள் வழியா இறங்கி ராஜசபைக்கு போக வேண்டியவள் திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி நேர கோவிலுக்கு வராரு. ரொம்ப நாளா கோவிலுக்கு போகல. கிரிதர கோபாலனை போய் பார்க்கல. தன்னுடைய சுவாமியை பார்க்க உள்ள கஷ்டம் அது. திருப்பதியில பார்க்கணும். அந்த கதவை திறந்து விட்டன ஜனங்கள் ஓடுறது. பணக்காரங்க ஏழை படிச்ச எல்லாம் மறந்து போயிடும். முந்தி அடிச்சு பெருமாளை பார்க்கறது ஒரு சுகம் இருக்கு பாருங்க. அது தனிதான் மறந்தே போயிடும். நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் ஓரத்தை போயிடும். எப்படியா முந்தி அடிச்சு போய் பெருமாளை பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளவு சுகம் அது. அவ்வளவு விசேஷமா அந்த மாதிரி மீரா வெறி பிடிச்சா மாதிரி ஓடுறா. ராதே 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 கிரிதாரி மீரா பிரபோ கிரிதாரின்னு ஓடுற. ஓடி போய் நேர கிரிதாரியுடைய பாதங்களை பிடிச்சிட்டு குலுங்கி 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 அழறா. இவ்வளவு நாள் அடக்கி வச்சிருந்த அழகா விண்ணி வெடிச்சு அழறா மீரா. ஜனங்கள்லாம் மீரா பார்த்து சந்தோஷம் அவாழ. ஜெய் போலோ மீரா பிரபு கிரிதாரி கி ஜெய், ஜெய் போலோ மீரா மாதா கி ஜெய், ஜெய் போல நந்த கோப சாம சுந்தரைக்கு ஜெய், ஜெய் போலோ ராதிகா ரமண மூர்த்திக்கு ஜெய், ஜெய் போலோ கோபிகா லோலனுக்கு ஜெய், ஜெய் போலோ பாங்கே திகாரிக்கு ஜெய். இப்படி அவ பாட்டுகள் ஜெயகோஷம் பண்ண மீரா ஒரு காவேசம் வர ஜோரா ஒரு பஜனை வெறிபிடிச்ச மாதிரி ஆடி ஒரு பஜனை தன்னை மறந்து ஒரு பஜனை பண்ணிட்டு இருக்க. அங்க ராஜா காத்துட்டு இருக்கா. மீரா வரலையே 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 ஒன்னே சேவை நினைக்கிறான். என்ன போய் பார்த்துட்டு அலங்காரம் பண்ணலாம். இது என்ன உத்தவ முடிவு வரைக்கும் அலங்காரம் பண்றா போல இருக்கு. சேவகன் ஓடி வந்தா என்ன பண்றதுன்னு தெரியல. ஓட வா என்ன ஆச்சு விஷயம்னு கேட்டான். சொல்லிட்டான் மீரா மாதா கோவில போய் பஜனை பண்ணிட்டு அவர்தான் கோபம். அசுர குணம் தலைக்கேறி தகம்பாவம் தலைக்கேறி இவ என்ன சொன்னாலும் திருந்த மாட்டா. இது ஒண்ணு சரிபட்டு வராது. இந்த கோவில் தான் என் உசுரை வாங்கறது, என் குலத்துடைய மானத்தை நாசம் பண்றது. இந்த கோவிலை தரமட்டமா போய் தொலைஞ்சா தேவலைன்னு ஒரு புத்தி வந்து. இந்துக்கள் வாழணும், இந்து தர்மம் ஜீவிக்கணும்னு தான் இவன் ராஜபுத்திர வீரனா கிளம்பி இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்கு பிரயத்தனம் பட்டு இருக்கான். இந்து கோவில்களை இந்து தானே காப்பாற்றணும், வேற யார் காப்பாற்றணும்? வேற யார் காப்பாற்றுறதுக்கு அதிகாரம் உண்டு? இன்னைக்கும் ராமஜன்ம பூமியில ராமனுக்கு ஒரு கோவில் கட்ட முடியலன்னா இந்துக்கள் மட்டும்தான் காரணம், வேற யாரும் கிடையாது. முஸ்லீம்ஸ்லாம் கிடையாது. நமக்கு இன்னொரு தாபம் வரல. அங்க போய் பார்த்தாதான் வைரவி அயோத்தியால போய் அந்த குப்பமேடு மாதிரி அதுல ராமன் இருக்கான்றது நமக்கெல்லாம் கல்லு ஹிருதயம் அவ்வளவுதான் சொல்ல முடியும். பிடிச்சிட வேண்டாமா ஹிருதயம். சீக்கிரம் ராமனுக்கு அந்த சிங்க மாளிகை கட்டியே ஆகணும். இதுவா நடக்கும், இதுமா நடத்தி கொடுப்பார். நம்மெல்லாம் அவபுரியா நினைச்சதுக்கே ராம ஜென்மபூமி சத்தியம்னு ஒத்துனுட்டாளா இந்த கோர்ட் வரைக்கும்? அது முஸ்லீம் ஒரு ஜட்ஜும் ஒத்துனுட்டாரா இல்லையா? நம்மள விசேஷம். இவன் பார்த்தான் கோபம் வந்து எடுத்து ஜெயமலை கூட்டம் கோவிலை இடிச்சு தள்ளு எல்லாம் செத்து ஒழியட்டும் மீராவுடன். ஜெயமல் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தான். எல்லா பக்கமும் கொண்டு வீரங்கு நிக்க வச்சுட்டான். எல்லார்களையும் அழகா சத்தம் போடாதே, எல்லாம் ஓடி போங்கோ. ஓடி போயிட்டாலோ கோவில் இடிக்க மாட்டேன், இடி கோவில் இடிச்சு தரமட்டமாக்குவேன், ஜாக்கிரத அப்படின்னு. ரொம்ப கேவலமா அகம்பாவமா கத்தினா உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருந்தா யார் காப்பாத்துவா? கிரிதாரி காப்பாத்துவான்னு நினைப்போம் அப்படின்னு. மீராவுக்கு வந்தது கோபம், கோபமா எதிர்க்க போயிருந்தான். அது வரைக்கும் மீராவை யாருமே கோபமா பார்க்கல. மீராவுக்கு இந்த சம்பவத்தை தவிர எந்த இடத்துலயும் அவள் கோபம் வந்ததே இல்லை. நேர படம் இடுப்புல கழிச்சு என்ன சொன்னாய் ஜெயமல் அப்படின்னு. ஜெயமல் கொஞ்சம் பயந்து போயிட்டானா, ரொம்ப சாத்தியம் ரொம்ப பாபம் இப்படி நினைச்சிருந்தான். என்ன சொன்னாய்? பஜனை பண்ணிட்டு இருந்தா கிரிதாரி வந்து காப்பாத்துவானோ கேட்டாய்? முட்டாள், என் கிரிதாரி நாமத்தை ஜபிக்கிறவர்களை ஒரு நாள் அவன் விட்டதில்லை. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மனசுல? பதவி மோகமோ சத்திரிய திமுரோ எல்லாரையும் காப்பாத்து ரக்ஷகன் நினைப்போ அல்ப மனுஷனு அழுக்குடம்பு எச்சில்வாய் மலமூத்திர மாமிச பிண்டமா இருக்கிற நீ என் கிரிதர கோபாலனை பத்தி பேசுறிய? வெக்கமா இல்ல? உன்னை காப்பாத்திக்க பாருடா, உன்னை காப்பாத்திக்கிற உனக்கு திராணி கிடையாது, உனக்கு மரணம் நெருங்கின் இருக்கு புத்தி இல்ல. என்னமோ கிரிதர நாமத்தை சொன்ன கிரிதாரி காப்பாத்துவானா? நான் கேட்கிற வெக்கம் இல்லாதவனை பாக்கலாமா? கிரிதாரி காப்பாத்துறானா இல்லையா? பாத்துருவோம்டா. உடனே திரும்பி பக்தர்களை ஒன்றும் பயப்படாதீங்க, இவன் ஒரு முட்டாள், பகவானுடைய நாமத்தையுடைய ருச்சி தெரியாத ஒரு மூடன். நம்ம கிரிதாரி காப்பாற்றுவான்,
கோகோப கோபீசனங்களை மழையிலேந்து குன்றமேந்தி குளிர்மழை காத்தவனுக்கு நம்மளை காப்பாற்ற தெரியாதோ? அகாசுரன் வாய்க்குள்ள போன குழந்தைகளை காப்பாத்தின கிருஷ்ணனுக்கு நம்மளை காப்பாத்துறது ஒரு கஷ்டமோ? பிரம்ம மோகனத்துல எல்லா குழந்தைகளையும் கண்ணுக்குட்டிகளையும் பிரம்மதேவர் ஒழிச்சு வைக்க அத்தனை வேளா தானே மாறின கிரிதர கோபாலனுக்கு நம்மளை காப்பாத்துறது ஒரு கஷ்டமோ? காட்டு தீயிலேந்து பிருந்தாவன ஜனங்களை காப்பாத்தின சுவாமிக்கு நம்மளை காப்பாத்துறது ஒரு கஷ்டமோ? இந்திரனுடைய கோப மழையிலேந்து இவாளை காப்பாத்துறதுக்காக கோவர்தனகிரிய தூக்கிண்டி ஏழு நாள் இந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நம்மளை காப்பாத்துறது ஒரு சாதாரண விஷயம். உதற்கும் கவலைப்படாதீங்க, நாமஜபத்துக்கு மிஞ்சி லோகத்துல அவர் ரக்ஷ கிடையாது. தைரியமா நாமஜபம் பண்ணுங்க, அப்படியே உசிறு போனாலும் மோட்சம் உண்டு, கிரிதர கோபாலன் காப்பாற்றுவான். கோபமா ஒரு கத்து கத்தின ஆவேசம் வந்தா போல மீரா ஜனங்களுக்கு அப்படியே தம்பிச்சு வேணும். மீரா இவ்வளவு கோபத்துல இப்படிதான் கத்துவான் அறிந்து பார்க்கிற ஜெயமலுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. இந்த ரோஷம் அவ்வளவு கோபம் வந்துடுத்து, தாங்கவே முடியல. அவனுக்கு பார்த்தா இத்தினூண்டு இவள் என்ன இந்த பாடுபடுத்துறாளே, பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லி உடனே எல்லா பக்கமும் பீரங்கி நிக்க வச்சுட்டா. மீரா ஆவேசம் வந்த மாதிரி பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஜோரா கிரிதாரி 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 அப்படின்னு ஆனந்தமா ஒரு கிருஷ்ண பஜனை. ராதே 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 கோவிந்தா,
ராதே ராதே ராதே
ராதே ராதே கோவிந்தா,
ராதே ராதே
கோவிந்தா,
ராதே கோவிந்தா,
ராதே ராதே கோவிந்தா,
ராதே கோவிந்தா,
ஹே பிருந்தாவன சந்திரா, அநாதநாத தீன பந்தோ ராதே கோவிந்தா,
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 பக்த வத்சல பாகவத பிரிய ராதே கோவிந்தா,
வத்சல பாகவத பிரிய ராதே கோவிந்தா,
பக்தவத்சல பாகவத பிரிய ராதே கோவிந்தா,
பக்தவத்சல பாகவத பிரிய ராதே கோவிந்தா,
ஹே ராதே கோவிந்தா,
ராதே கோவிந்தா,
ஹே ராதே ராதே கோவிந்தா,
ராதே ராதே கோவிந்தா,
பக்தவத்சல பாகவத பிரிய ராதே கோவிந்தா,
பக்தவத்சல பாகவத பிரிய ராதே கோவிந்தா,
ஹே ராதே கோவிந்தா, ராதே ராதே கோவிந்தா,
ராதே ராதே கோவிந்தா,
ஹே ராதே கோவிந்தா,
ராதே கோவிந்தா,
ஹே பிருந்தாவன சந்திரா,
பிருந்தாவன சந்திரா,
அநாதநாத தீன பந்தோ ராதே கோவிந்தா,
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 நந்த நந்தனா நவநீத சோரா ராதே கோவிந்தா,
நந்த
நந்தனா நவநீத சோரா ராதே கோவிந்தா, ராதே கோவிந்தா,
ராதே கோவிந்தா,
ஹே ராதே ராதே கோவிந்தா, நந்த நந்தனா நவநீத சோரா ராதே கோவிந்தா, ராதே கோவிந்தா, ராதே ராதே கோவிந்தா,
ராதே
ராதே கோவிந்தா, பிருந்தாவன
சந்திரா,
அநாதநாத தீன பந்தோ ராதே கோவிந்தா, அநாதநாத தீன பந்தோ ராதே கோவிந்தா, ராதே 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 கோவிந்தா,
ராதே ராதே
கோவிந்தா,
ராதே கோவிந்தா,
பிருந்தாவன சந்திரா,
பிருந்தாவன சந்திரா,
அநாதநாத தீன
பந்தோ ராதே கோவிந்தா, அநாதநாத தீனா 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 பந்தோ ராதே கோவிந்தா, உச்சஸ்வரத்துல எல்லாரும் தன்னை மறந்து ராதே கோவிந்தா பஜனைய பாட நாமஜபம் பாட ஜெயமலுக்கு வந்தது கோபம். நாலு பக்கம் வீரங்கிய வச்சு குண்டு மழை பொழிஞ்சு கோவில் தரமட்டமா இடிஞ்சு விழுந்தது. கொஞ்ச நேரத்துக்கு இந்த சப்தம், ஒரு சப்தம் இல்லை. நேரம் கழிச்சு மீரா கண்ணத் திறந்து பார்த்தா ஆச்சரியமா ஜோரா பார்த்தா கோவில் இடிஞ்சு விழுந்து கிடக்கு. இவ கிரிதர கோபாலன் அழகா திருவடியை கட்டி பிடிச்சிருக்கா. இப்படி திரும்பி பார்த்தா எல்லா ஜனங்களும் இடிபாடுகளில் விழுந்திருக்கா. எல்லாரும் போயிட்டா, ஒருத்தர் கூட உசிரோட இல்லை. ஈராவுக்கு துக்கம் நெஞ்சு அடைச்சது. கிரிதரை நான் பார்த்து கேட்டா, ஏ கிரிதாரி, என்ன நம்பிதானே பஜனை பண்ண, நீ காப்பாத்து வேண்டுதானே நான் சொன்னேன். ஒருவேளை நான் காப்பாத்துவேன், நீ காப்பாத்துவே, நான் சொன்னது அகம்பானே, என்னல்லவா தண்டிக்கணும், இவாளை ஏன் தண்டிச்சே அப்படின்னு கிரிதர கோபால் பிரத்யட்சமா நின்னா காட்சி கொடுத்துட்டான். செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனி வாயோட சாட்சாத் மன்மத்த மன்மத்தனாரு. கையில புல்லாங்கல் வச்சிருந்து கஸ்தூரி திலகம் நலாத பட்டலே வக்ஷத்தலே கௌஸ்துபம் நாசாகிரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே அரிசந்தனம் சகலயம் கண்டேச முக்தாவளின்னு விக்ரம சுவாமி பல 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 பலன் நீலமேக சாமளமா சுவாமி ஜம்மன் அழக ஆச்சரியமா ஆனந்தமா நிக்கலாம். பகவான் பார்த்து சிரிச்சான், அடி உன் கூட சேர்ந்து பஜனை பண்ணதுக்காக அவளுக்கு எல்லாம் மோட்சம் கொடுத்துட்டேன் அப்படின்னு. நீல ஆனந்தத்தை சிரித்து போனான், என்னக்கா பஜனை பண்ணா, இதுக்கு மேல அவள் அந்த உலகத்தை விட்டுட்டே மனசு வரலாம், அத்தனை பேருக்கு மோட்சம் கொடுத்துரு, சின்ன குழந்தைகள் ஸ்திரீகள் வயசானவர் அத்தனை பேருக்கு மோட்சம் கொடுத்துட்டேன்னு. ஈராவுக்கு சந்தோஷம் தாங்கள் நினைச்சுடுறா கிரிதாரி, உன் கிருப்பைய எங்களால புரிஞ்சுக்க முடியவில்லை. நம்ம இப்படிதான் தப்பு தப்பதான் உலகத்துல நன்னா வாழ்ந்துட்டு இருந்தா சௌக்கியம், திடீர்னு மரணம் அடைஞ்சுட்டான்னா அவ பாபம் பண்ணிட்டா அப்படின்னா அர்த்தம் பண்ணிட்டா, அப்படி கிடையாது. அவ எதை அடையறான்னு முக்கியம், மரணம் எப்படி வருதுன்றது முக்கியம் இல்லை, அவ எதை அடையறா அப்படின்றது தானே முக்கியம். உடனே ஆச்சரியமா மீரா அப்படி பார்த்தா, பார்த்துட்டு சிறிடா கிருஷ்ணா இத்தனை பேருக்கு மோட்சம் கொடுத்தா கூட எனக்கு கொடுக்கறது என்ன கஷ்டம், இவ்வளவு பேர் கொடுத்தி ஒண்ணும், இவ்வளவு பேர் பஜனை பண்ணா, இவ்வளவு பேருக்கு மோட்சம் கொடுத்தானா, நான் மட்டும் இந்த பூமியில மாட்டிட்டேனே கிருஷ்ணா, என்ன தப்பு பண்ணேன், அகம்பாவமா, இன்னும் பக்தி பூரணமா பண்ணலையா, இல்ல இன்னும் படாத பாடு படணுமா, இன்னும் அவமான அழகா புலம்புறா. பகவான் சிரிச்சான், அடி பைத்தியமே, உனக்கு மோட்சம் வேணுமா பிருந்தாவனம் வேணுமா அப்படின்னு, இப்படிலாம் சாய்ஸ் கஷ்டம், தர்ம சங்கடம் இதுதான். உடனே மீரா பிருந்தாவனம் தான் யோசிக்கவே இல்லை, நிஜமாவே அச்சுதா அமரவியரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான. எது சுகம்னா இங்கிருந்து பெருமாளை பார்க்கறதான், பிருந்தாவனத்தை தாண்டி பரமபதமாகிய வைகுண்டத்தில் ஒரு சுகம் உண்ட சத்தியமா கிடையாது. வைகுந்தத்துல பகவானுக்கு சௌலபியம் இல்லை, நம்மளும் ஈக்குவலா இருப்போம், பெருமாளும் ஈக்குவலா இருப்போம், பெருமாளுக்கும் பசிக்காது நமக்கும் பசிக்காது, தூக்கம் கிடையாது கொசு கடை கிடையாது, பெருமாளுக்கு என்ன ஆனந்தம் உண்டு அந்த ஆனந்தம் நமக்கும் உண்டு. அது ஒரு சுகமா, கரண்ட் போகணும், கொசு கடிக்கணும், டென்ஷன் வரணும், பல்ப் பண்ணணும், ரிசல்ட் என்ன ஆகணும்னு கவலைப்படணும், டிரான்ஸ்பர் என்ன ஆகும் யோசிக்கணும், வீட்டுல 100 ரூபாய் ஆயிடுதுன்னு கவலைப்படணும், கொத்தமல்லி கட்டி 20 ரூபாய் இருக்கு, டாக்ஸ் ஜாஸ்தி ஆயிடுது, என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், குழந்தைகள் நல்லா செட்டில் ஆகணுமே, ஒழுங்கா படிக்கணுமே, கல்யாணம், இதுக்கு நடுவில் இதெல்லாம் நடக்கிறது கிருஷ்ணான்னு சொல்லணும், அதை பகவான் அனுகிரகம் பண்ணணும், இந்த சுக வைகுந்தத்தை உண்டா கிடையாது. அதனால இதுதான் ஒரு சக்தி, நீரா யோசிக்கவே இல்லை. பிருந்தாவனம் தான், அதுக்குதான் அதுக்குதானே என்ன இங்கெல்லாம் வச்சிருக்காரு உன்னையார் இங்க இருக்க சொன்ன பிருந்தாவனம் கிளம்பி வாழ்ந்துட்டான். இந்த ஒரு வார்த்தைக்கு தான் மீரா காரணம். ஆனா பிருந்தாவனத்துக்கா வரட்டுமா நிஜமாவா சத்தியமா வாடிவிட்டான். வெறி பிடிச்சா மாதிரி எடுத்துடா கிரிதர கோபால் எடுத்துடா முந்தானையில முடிச்சிருந்தா கிரிதாரிக்கு ஜெய் மீரா பிரபோ கிரிதாரிக்கு ஜெய் ஜோசே போலோ ராதே ராதே. இவளே கத்திட்டு இவளே ஓடுறா விடு 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 பயந்துட்டா இவன் இறந்து போயிட்டா செத்து போயிட்டான்னு பார்த்தா கிடுகிடு இடிபாடுகள் ஓடி வரா. ஊதா சொன்னா பாத்தியா நான் சொன்னதா அவளுக்கு ஏதோ மந்திரம் தெரியும் என்ன பண்ணாலும் இவளை அழிக்க முடியாது எங்கேயோ ஓடுற விட்டு தொலை அப்படின்னு எல்லாரும் பயந்து போய் ஏதோ பூதம் பிசாசு மாதிரி வரதே அப்படி ஆவேசமா வர. ஆனா பகவான் அவளுக்கு அந்த ஒரு இதை கொடுத்துட்டான் பிருந்தாவனம் வா அப்படின்னு ஒரு உத்தரவு. நிஜமாவே கிருஷ்ணன் தவிர வேற யார் நம்மள பிருந்தாவனத்தை கூப்பிட முடியும் நினைக்கிறேன். இந்த கிருஷ்ணனோட அந்தப்புறம் ஒரு ராஜாதிராஜனுடைய அந்தப்புறத்துல யார் நமக்கு பர்மிஷன் கொடுக்க முடியும் அவனை தவிர? பிருந்தாவனம்னா ரெண்டே ரெண்டு பேர் பர்மிஷன் கொடுக்கலாம், ஒன்னு கிருஷ்ணன் இன்னொன்னு ராதிகா ராணி, மூணாவது ஒருத்தர் உண்டு சத்குரு. இவன் மூணு பேரை தவிர வேற யாருமே நம்மள பிருந்தாவனத்துக்கு கூப்பிடுறதுக்கோ வாங்கோன்னு சொல்றதுக்கோ அதிகாரம் இல்லை. மீரா வெறிபிடிச்சா மாதிரி கிரிதாரி பஜனை பாடி ஓடுற கால் போன போக்கில ஓடுறா. பிருந்தாவனம் எந்த திசையில இருக்கு ஒண்ணுமே தெரியும் அவளுக்கு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. பிருந்தாவனம் 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 சிரிச்சுட்டே ஓடுறா. பத்தி மெய்ந்ததோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே. இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக் கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. ஆண்டால் 30 திருப்பாவை பாடி அங்கம் கிடைக்கல, 133 நாச்சியாற்று மொழி பாடி கிடைக்கல. நாச்சியாற்று மொழி கடைசி 10 பாசுரம் பிருந்தாவனம். பிருந்தாவனத்தே கண்டோமே இவ்வளவுதான். அது பாடி முடிச்சாலோ இல்லையோ ரங்கராஜன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். பிருந்தாவனம் ஆண்டால் சொல்றா கால கண்ணுக்குட்டி ஒருத்தன் அலையிறானே பலதேவர் சொல்றபடி கேட்டு கண்ணுக்குட்டிகள் எல்லாம் மறிச்சுட்டு விளையாடி இருக்கிற பயல எங்கேயாவது பார்த்தேளா? உடனே தோழிகள் சொல்ற ஆண்டாளே சொல்றா ஜோர இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக் கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. இப்ப சில பசுக்கள் எல்லாம் கண்ணுகிட்ட தண்ணி குடிக்க மாட்டேன்னு அட்டகாசம் பண்றது. யசோத சொல்லியிருக்க மம்மம் சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும். உடனே இதெல்லாம் புல்லு மேய்ச்சணும் மம்மம் சாப்பிட்டு தண்ணி குடி அது குடிக்க மாட்டேங்கிறதுலாம். உடனே குடி குடி யசோத மடியில படுக்க வச்சிருந்து அவ்வளவு அழகா அந்த பாலாடுல ஜலத்தை போடுற மாதிரி இவன் கண்ணுக்குட்டி மடியில படுக்க வச்சிருந்து பக்கத்துல ஒரு பட்டாம்பூச்சி எடுத்து அந்த ஜலத்தை யமுனா ஜலத்தை எடுத்து வாயில் இந்தா அப்படின்னு ஊத்துறான். இத்தமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. மேலால் பரந்தவையில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலா பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. அன்பு பண்றதுக்காகவே ஒருத்தன் அன்பு ரூபமான ஒருத்தன் அந்த பயல பார்த்தேளா, சம்பந்த சம்பந்தம் இல்லாம பொய் பேசுற ஒருத்தனை பார்த்தேளா. ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. ஆண்டா சொல்றா பிருந்தாவனத்தை விளையாடுறானா யசோதா மாதா சொல்றா குழந்தை வெயில் அலையாத கருத்து போயிடுவேன். இது மேல கருக்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க, அவ்வளவு கருச்சான் குஞ்சு. உடனேயே கிருடாழ்வார் பார்க்கற தனக்கு கைங்கரியமே கிடைக்கலையா, கிருஷ்ணன் அங்கங்க ஓடி விளையாடுறானா பிருந்தாவனத்தை நன்னா வெயில் சுட்டரிக்கிற வெயில்ல. யசோதா மாதா சொல்லியிருக்கா கருத்து போயிடுவான், அதனால தன் சரக விரிச்சுண்டு இந்த கிருஷ்ணன் விளையாடுற பக்கமா அவன் மேல தீவிரி பறக்கிற நிழல் பட்டு வெயில் படாம இருக்கிறதுக்காக மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலா பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. இந்த குழந்தைகள் வேற பாக்குறாங்களாம், இவனுக்கு மட்டும் எங்கே இருந்த நாள் வரும்னு பார்த்தா மேல சொல்றேன் சொல்றாங்க. நிறைய குழந்தைகள் எல்லாம் வெயில விளையாடும் போது கிருஷ்ணனோட பிடிச்சிருந்தே ஓடி வருதான். கிருஷ்ணன் ஏண்டா ஒட்டிட்டு போடா அப்படி தள்ளி நச்ச நச்சன் வேற இல்லடா கிருஷ்ணா உன் கூட சுத்தினா வெயில் அடிக்கிறது இல்ல. அது வெயில் எதுனா ஏண்டா அடிக்கிறான் அங்க பாரு மேல கருடாளர் ஒன்னையே சுத்தின்னு இருக்கா பட்டமிட்டு இருக்கா. அடவிட அவருக்கு வேற வேலை இல்லை. இல்லடா கிருஷ்ணா, உங்க நிழலையே ஒதுங்குறேன்டா. எதுக்குடா அண்ணா, உங்க அம்மா சொல்லிருக்கா ரொம்ப வெயில் அலையாத கிருஷ்ண மாதிரி கருத்து போயிட்டா கஷ்டம்னு சொல்லியிருக்கேன். வயிற்று ஒரு குத்து குத்துறா, ஏன்டா என் நிழல ஒதுங்கிட்டு என்ன மாதிரி கருத்து போயிடுவேன், உங்க அம்மா சொன்னாளா அப்படின்னு. இல்லடா கிருஷ்ணா, நீங்க ஒன்று புத்திசாலி, கருப்பா இருந்தாலும் அழகுனாலா அப்படியா, அதனால கொஞ்சம் ஏதோ கலவரம் தான் பின்னாடி கல்யாணம் ஆகும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கா, அதனாலேடா அப்படின்ட்டான். மேலால் பரந்தவையில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலா பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. அவ்வளவு சக்தி பிருந்தான். இப்ப பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கிருஷ்ணா அடியாளுக்கு அடியேனுக்கு பிருந்தாவனம் பார்க்கணும், பிருந்தாவனத்தை அனுபவிக்கணும், பிருந்தாவன வாசம் வேணும்னு கேளுங்க, நாள் கிடைக்கும். கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணாதான், ராதிகாராணி அனுகிரகம் பண்ணாதான் பிருந்தாவனம் கிடைக்கும். கிடைக்கவே கிடைக்காது. அத்தனை வசதி ஸ்ரீ பிருந்தாவனம், 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 பிருந்தாவனம். மீரா ஆச்சரியமா அந்த மாதிரி பிருந்தாவனத்தை ஜபிச்சுட்டே போனா ஏதோ ஒரு நதி வந்தது, துப்புன்னு விழுந்துட்டா அந்த நதி அடிச்சுட்டு போகிறது. ஆச்சரியமா அந்த நதி அப்படியே போயிட்டு இருக்கு, அந்த நதியை மீராவுடைய உடம்பு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அப்ப ஒரு நாள் விடியற் காலம் வர உத்தமமான வைகரை பொழுது புல்லும் கிளம்பினகான் புள்ளரையும் கோவிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரளவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்தறியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். ஆச்சரியமா சில மகாத்மாக்கள்லாம் இறங்கி அழகா நித்திய அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு இருக்கா, கர்மானுஷ்டான். அப்ப ஒரு மகாத்மா அப்படி கையில அப்படி ஜலம் எடுத்து அர்க்கியம் விட்டு இருக்கா, கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணான்னு ஜெபிச்சு. அப்ப அவர் மேல போய் இடிக்கிறது மீராவுடைய உடம்பு அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. உடனே கிருஷ்ணா அப்படின்னு திரும்பி பார்க்கிற இந்த மீராவோட உடம்பு இவர் தாண்டிட்டு போகிற பார்த்தா மீரா உடம்பு நிறைய நகை போட்டு இருக்கா, கழுத்துல ஒரு துளசி மாலை போட்டு இருக்கா, நித்தியில அந்த கோபிச்சனை விட்டுட்டு அந்த தடயம் வேற தெரியறது. பார்த்தா யாரோ கிருஷ்ண பக்தின்னு கண்டுபிடிச்ச முகத்துல அந்த தேஜஸ் உடனே அந்த மீரா உடம்ப இழுத்து அப்படி போட்டார் கரையில. உடனே பக்கத்துல இருந்தவா நிறைய பேர் ஓடி வந்தா மீராவுடைய கையெல்லாம் பிடிச்சு பார்த்தான். ஒருத்தர் சொன்னா ஒண்ணும் இல்ல, உசிரோட இருக்கா, பிரேம சமாதியில இருக்கா, மூர்த்தியாயி கிடக்கிறா அப்படின்னு. உடனே சரி, உடனே எல்லாரும் நாமஜபம் ஜபிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நாமஜபம் ஜபிக்கிறார். இப்படி ஜபிக்கும் பொழுது பாக்கிற மீராவுடைய முந்தாணி அதையும் முடிஞ்சு வச்சிருக்கான். அப்ப எந்த மகாத்மா அவளை கடையில் இழுத்து போட்டு ஆரோ வச்சுனா முந்தாணியிடம் முடிஞ்சிருக்கா பாருமா அப்படின்ட்டான். உடனே அழகான முந்தாணியை பிரிச்சு பாக்கிறா கிரிதர கோபால். உடனே இந்த மகாத்மா ஜெய் போலோ கிரிதர கோபால சுந்தர மூர்த்திக்கு ஜெய் அப்படின்னு ஜெய் சொல்ல மாட்டேங்கிறீர்கள். நம்ம கிரிதாரிக்கு சொல்ல வேண்டாம், மீரா பிரபு கிரிதாரி நானும் பார்த்துட்டே இருந்தேன், வரமாட்டேங்கிறேன். வளர பிருந்தாவனத்தை இருக்கும், மீராவோட பிருந்தாவனத்துக்கு போயிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் இன்னும் சரீரத்தோட போனது மானசீகமா பிருந்தாவனத்துக்கு போயிட்டு இருக்கும். ஆஹா கிரிதர கோபால மூர்த்திக்கு பிருந்தாவன வாசி ஜெய் சொல்ல வேண்டாம். அவ்வளவு அழகா உடனே பார்த்தா எல்லாரும் கேட்டா என்ன ஒரு உத்து பார்த்தா, ஏன் இது தூதாரா பேசி மீரா அல்லவா அப்படின்னுட்டார். கரெக்டா ரெய்தாசர் எந்த மகாத்மா அவளுக்கு கிரிதாரிய கொடுத்து மந்திரோபதேசம் பண்ணாரோ அந்த ஆச்சாரியின் திருவடிகள்லயே வந்து மோதினான். அதுதான் குரு கிருபை. ஒரு அஞ்சு வயசுல மீராவை பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி கிரிதர கோபாலனை கொடுத்துட்டு உபதேசம் பண்ணிட்டு வந்துட்டாரு, போகவே இல்லை. அது மீ அந்த கிரிதர கோபாலன் மீராவை கூட்டுட்டு வந்துட்டான். எல்லாரும் நாமஜபம் பண்ணா மீரா கண்ணை முழிச்சு பார்த்தா சுத்தி வர நிறைய சாதுக்கள் சந்த் புருஷர்கள். மீரா அப்படியே எழுந்து உட்கார்ந்துண்டா, கைய கூப்பிண்டா, அப்படியே பார்த்தா தன்னுடைய ஆச்சாரியன் ரெய்தாசன் தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறா குருவே. அப்படி கைய கூப்பிண்டா, சுவாமி அடியாள தெரியறதா, அடியாள் மீரா அப்படின்னு. உடனே தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணா தெரியறது குழந்தை தூதாரா பேத்தி கிரிதர கோபாலனை கொண்டு வந்திருக்கேடி பொண்ணே அப்படின்னா. அப்படி எல்லாம் அப்படி பார்த்த சுத்தி வர சுவாமி எங்க இருக்கேன்னு. உடனே அவர் சொன்னார், எங்க வரணுமோ அங்க வந்து சேர்ந்தாயடி. அதான் சுவாமி எங்க அப்படின்னு. சொன்னார் பிருந்தாவனம். விழுந்தது யமுனா நதியில, யமுனா அடிச்சு கொண்டு வந்து பிருந்தாவனத்தை சேர்ப்பிச்சுட்டான். வல்லபாச்சாரியருடைய இந்த புஷ்டி மார்க்கத்துல கிருஷ்ணனுக்கு என்ன மரியாதை உண்டோ அதுக்கு சமமான மரியாதை யமுனைக்கு உண்டு. தூய பெருணி யமுனை துறைவனை ஜெய் போலோ யமுனா மாதா கி ஜெய். நிஜமாவே ஆச்சரியம். எனக்கு பெங்களூர் ரொம்ப பிடிக்கும். காவேரி 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 ஓடிவோம். காவேரி மாதா இல்லைன்னா ஸ்ரீரங்கம் இல்லையே. ஸ்ரீரங்கம் இல்லைன்னா ரங்கநாதன் இறங்கிருக்க மாட்டாங்க. ஸ்ரீலங்கா அப்படின்னு காவேரி மாதா அப்படி வட்டமா மாலை மாறி போய் அந்த இடத்துல ஒரு தீவை விட்டாலோ ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கான். சத்தியமா காவேரி மாதா கிருப ரங்கராஜன், தாமிரபரணியோட கிருப நம்மாழ்வார். இல்லைன்னா நமக்கெல்லாம் எங்க சுவாமி கிடைப்பார்? பாகவதம் சொல்ற தாமிரபரணி நதி எத்திர கிருதமாலா பயஸ்வினி காவேரி மகாநதீன்ற நீ எந்த நதிகள்லாம் பிரிச்சா பேசுவோம், தாமிரபரணி காவேரி பாலாறு மகாநதி இதெல்லாம் உத்தமமான ஜலம். அந்த ஜலத்தை யார் குடிக்கிறாளோ அவர்களுக்கு நாராயண பக்தி வரும் அப்படின்னு பாகவதம் சொல்றது. சும்மா இல்ல காவேரி விரும்ப காவேரி ஜலத்தை குடிச்சுட்டு இருந்தாலே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சத்தியமா பகவத் பக்தி லபிச்சிடும். நாராயணத்துல பரமப்ரீதி தானாவே வந்துடும். தாமிரபரணி ஜலத்தை குடிச்சாலே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஆழ்வார்த்த நகரியுடைய நம்மாழ்வார் பிரத்யட்சமா காட்சி கொடுப்பா. யமுனா மாதா கொண்டு வந்து மீரா பார்த்தா பிருந்தாவனமா அடியாளா, பிருந்தாவனமா கிருஷ்ணலீலாஸ்தலமா ராதிகாராணியுடைய பிருந்தாவனமா ஜெய் போலோ பிருந்தாவன் தாம கீ. ஜெயகோஷம் போட மீரா மூர்ச்சியா விழுந்துட்டா. அவருக்கு நம்ப முடியல, தான் பிருந்தாவன் சின்ன வயசுல இந்த பிருந்தாவன் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசை. வாய்க்கில் எங்கெங்கயோ வாழ்ந்துட்டு இருக்கோம், எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நாளாவது பிருந்தாவனத்தை கண்ணார பார்த்துட மாட்டோமா? பேர்பட்ட பிருந்தாவனம், கண்ணன் விளையாடுற பிருந்தாவனம், கோபிகள் நடனமாடின பிருந்தாவனம், சர்வம் கிருஷ்ணமயம் ஜகத்துன்ற பிருந்தாவனம், மகாத்மாக்கள் எல்லாம் மண்டி கிடக்கிற பிருந்தாவனம். இன்னைக்கு எத்தனையோ பேர் எல்லாத்தையும் விட்டு பிருந்தாவனத்தை அடைஞ்சிட்டு இருக்கா. ஒரு நாளாவது கண்ணனை பார்த்துட மாட்டோமா? கண்ணன் வேணும்னா பிருந்தாவனம் போனா தானே நடக்கும். மூர்த்தியாயிட திரும்பி எல்லாரும் நாமஜபம் பண்ற, திரும்பி கண்ணை முடிச்சு பாக்கற, நான் பிருந்தாவனத்திலேயா இருக்கேன். ஆமா நா, ஹே கிருஷ்ணா ஹே ராதே ஹே யமுனா மாதா, எனக்கு பிருந்தாவனம் கிடைச்சு கொடுத்தோம். ஜெய் போலோ கீதர கோபால் கீ ஜெய். மூர்ச்சியாய் விழுந்துட்டா. திரும்பி பஜனை பண்றா, திரும்பி பஜனை வேஷி முடிக்கிறா. நிஜமாவே அடியாள் பிருந்தாவனத்தில் இருக்கேன். ஸ்ரீ பிருந்தாவனம் கிருஷ்ணலீலாஸ்தலம். வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபீஜன வல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வை ஜயந்தி பூஷிதம். இத மாத்த மகாதேசிகர் சொல்ற. அழகா பிருந்தாவனத்துல அழகான ஒரு திருவடிகளை பாக்குறேன். ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கு அவதாரம் பண்ண பிருந்தாவனத்துல பாக்குறேன். வந்தே பிருந்தாவனச்சரம், எந்த உத்தமமான நீல ஜோதி பிருந்தாவனத்தை அலையறதோ, கோபிகள் இஷ்டப்படி ஆடின் இருக்கோ, ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு லோகத்துல அவதாரம் பண்ணிட்டு அந்த கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்ற. வந்தே பிருந்தாவனச்சரம் பிருந்தாவனம், அதுக்கு சமான வேற என்ன உண்டு? அந்த பிருந்தாவனத்திலே ஆமாண்டி குழந்தை திரும்பி மூர்ச்சி ஆயிட்டான். இப்படியே ஏழு நாள் எழுந்துப்பா பிருந்தாவனம் மூர்த்திக்கு ஜெய். மூர்ச்சியாக விழுந்துருவான். திரும்பி எழுந்துப்பா ஜெய் போல வரதராச ராசேஸ்வரிக்கு ஜெய், அவ்வளவுதான். ஜெய் போல ராஸ் மண்டலுக்கு ஜெய், அவ்வளவுதான். இப்படியே ஏழு நாள் இதேதான் பிருந்தாவன லீலைகள் நினைச்சு 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 வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது பிருந்தாவனத்தை நினைச்சுக்கோங்க. சுகஸ்தலம் அது, பிரேமஸ்தலம், உத்தமமான அன்பு. நிஜமாவே பணத்துக்கு விலை கொடுக்காம நம்முடைய ஹிருதயத்துக்கு பக்திக்கு விலை கொடுக்கிற இடம் பார்க்கணும்னா பிருந்தாவனம். அங்க நம்ம பணம் காசு படிப்பு ஸ்டேட்டஸ் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வாயில ராதே ராதேன்னு சொல்லியாச்சுன்னா அங்க இருக்க சன்னியாசி கூட நம்ம காலில் விழுந்தான். ரிக்ஷாக்காரன் கூட ராதே ராதே அப்படின்னு பெல் அடிக்க மாட்டான், வழி விடுன்னு பெல் அடிக்க மாட்டான். ராதே ராதே தானா எல்லாரும் விலகுவான். பிருந்தாவனத்துல எதை வேணா ஜெயிக்கலாம். ராதே ராதேன்ற சப்தத்தை ஒரு குட்டி குழந்தை பார்த்து ராதே ராதே அது ராதே ராதே அப்படின்னு ராதே ராதே அந்த ரெண்டு அந்த வார்த்தை போது அந்த நாமம் ராதே 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 ஜோர் से बोलो राधे राधे प्रेम से बोलो
राधे राधे
भाव से बोलो
राधे राधे
प्यार से बोलो
राधे राधे
प्यार से बोलो
राधे राधे
वृंदावन में
राधे राधे
बरसाना में
राधे राधे
राधे राधे
राधे राधे
श्याम मिला दे
राधे राधे
मेरा आड़ा पाड़ा गुदिकरा आचार्य काल विंदा சுவாமி அடியாளுக்கு பிருந்தாவனத்தில் இருக்கிற அதிகாரம் உண்டோ அப்படின்னு உடனே அவர் சிரிச்சார். உனக்கு இல்லாம வேற யாருக்கிட அதிகாரம், உன் கிருஷ்ண லீலாஸ்தலம் நீரை பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடுறான். மரவாளெல்லாம் போய் கட்டி பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிருந்தாவன வாசம் கொடுத்துட்டார் என் குருநாதன்றா. அங்க ஓடுறான், ஒரு நாய் ஓடி வர அதை போய் காலை பிடிச்சிக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, நான் பிருந்தாவனத்தில் இருக்கிறேன், நாய் அவர் மேல தாரை காலத்துக்கு வேற இருக்கார் ரிஷி. பிருந்தாவனத்திற்கு ஈ எறும்பு கொசு மரம் செடி கல்லு புல்லு என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் ஸ்வயம் மகாத்மாக்கள் ஞானிகள் ஸ்வயம் ஸ்ரீ கிருஷ்ணன். ஓடுறா கண்ணுக்குட்டியை கட்டி பிடிச்சுக்கிறா, மயில பார்த்து ஆடுறா, குயிலை பார்த்து கூவரா, மரத்தை பார்த்து கட்டி பிடிச்சுக்கிறா, யமுனையில போய் குதிக்கிறா. ஓடக்காரன் காலில் விழ அவன் பயப்படுறான், என்னமா நீங்க எங்க காலில் விழவே அப்படின்னு சார். இப்படி ஆடி பாடி குதிச்சு பிருந்தாவனம் போன அப்படி தியானம் தான் பண்ணப்படாது. ஓடணும் ஆடணும் பாடணும் விழுந்தும் பறந்தும் துள்ளணும். பிருந்தாவனத்தில் தியானம் பண்ணும், தியானம் பண்ற ஸ்தலமா அது. ஆடணும் பாடணும் குதிக்கணும் அவ்வளவுதான். பிருந்தாவனம் பன்றி பண்ணலாம் போய் அமைதியா உட்காரவே போட உட்கார்ந்தா அவ்வளவு அங்க வரப்படாது, அவ்வளவுதான் என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ட். பிருந்தாவனம் யாருக்குன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாடும் நன்னா குதிச்சு குதிச்சு ராதே 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 ஆடணும், ராதே 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 சைக்கியம் ஆயிடணும். ஒரு குழந்தைய ஸ்டேட்டஸ மறந்துடணும், மானம் அவமானத்தை மறந்துடணும், ஸ்திரீ புருஷ பேதத்தை மறந்துடணும், படிச்சவா படிக்காதவா மறந்துடணும், வியாதி ஆரோக்கியம் எல்லாத்தையும் மறக்கணும், எல்லாத்தையும் மறக்கடிச்சுடும். நான் பிருந்தாவனம் வயசான ஒரு ஹார்ட் பேஷண்ட், உடனே நான் ரொம்ப குஷியாயி அங்க ஆலமர வீடு எல்லாம் பிடிச்சி இப்படி தொங்கிட்டு இருக்கேன். அவர் ஓடி வந்து குடிச்சு நானும் தொங்குறேன்றேன். 75 வயசு ஹார்ட் பேஷண்ட் அவர் தொங்குறேன் அப்படின்னு சார். இந்த குதூகலம் சொத்திக்கிறது, தானே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படி சொத்திக்கிறது, ஒருத்தர் மேல ஒருத்தர் மண்ணெல்லாம் அடிச்சுட்டு விளையாடினு, யமுனையில போய் குதிச்சு விளையாடினு. அது பிருந்தாவனம் என்ன வேற ஒண்ணுமே, ஆனந்த பரவச நிலையம் அது, அவ்வளவுதான். எல்லையில்லாத ஆனந்தம் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம பைத்திய மாதிரி அலையறதுக்கான ஒரு ஸ்தலம் ஸ்ரீ பிருந்தாவனம். நீரா அப்படியே அலையறா, அப்படி அங்க ஓடி இங்க ஓடி சுத்தி பாங்கிய பிஹாரியை பார்க்க வந்துட்டான். பாங்கிய பிஹாரியை பார்த்தா அப்படி கையெல்லாம் அப்படி வச்சு முழிக்கிற மொழிய பார்த்தா, கோஷம் போட்டு இருப்பா பாங்கே பிஹாரி. யாரோ ஒருத்தர் வெக்கம் இல்லாம கோஷம் போடு, அவ பாட்டுக்கு ஆடுவா. நல்ல வெயில் காலத்தை போகணும் பிருந்தாவனத்துக்கு, போனோம்னா நல்ல வெயில் சுட்டரிக்கும் பிருந்தாவனத்துல. இந்த பாங்கிய விஹாரி கோவில் என்ன பண்ணுவோம், அங்கங்க அப்படி பைக்கை நிக்க வச்சுட்டு ஆர்டிபிஷியல் போடணும், அதை நனைஞ்சுட்டே ஆடலாம் கோவிலுக்குள்ள வச்சிருக்கான். ஜனங்கள் குழுகுழுன்னு பாங்கிய விஹாரி ஏற்பாடு பண்ணிருக்கான், அங்கங்க பைக் நிற்கும், அதுலேருந்து இப்படி ஷவர் இப்படி வரும், அப்படி அழகா நனைஞ்சுட்டே ஆடலாம். அது பாங்கிய விஹாரியோட விசேஷம், ஜனங்கள் வெக்கப்படாம ஆடுவான். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஸ்கீனை போட்டு போட்டு தரப்பான். ஏன் அப்படின்னா அவன் அப்படியே பார்த்துட்டு இருப்பான், யார் தான் ரொம்ப பக்தி வச்சிருக்காங்க. நம்மளும் 2 நிமிஷம் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க, நம்ம பின்னாடி அலைய ஆரம்பிச்சிருவான். ஒரு தடவை அப்படிதான் ஒரு ராணி வந்தா அவனை பார்த்துட்டே இருந்தா அப்படின்னு வருத்தப்பட்டு அப்படி போயிட்டான். இது அவ பின்னாடியே ஓடிடுச்சு, பாங்கி பிஹாரி ஓடிடுச்சு, அப்புறம் பிடிச்சி வீட்டு வந்து நிக்க வச்சா. அதனால 2 நிமிஷத்துக்கு மேலே யாராவது பார்த்தானா இவன் அவ பின்னாடி போயிடுவான்னு தெரிஞ்சு ஸ்கீனை போட்டு போட்டு எடுப்பா, போட்டு போட்டு எடுப்பா. வாசல் நிறைய ஸ்வீட்டு கடை உண்டு, பரவாயில்ல அப்படியே ஸ்வீட் வாங்குவான், இப்படியே காமிப்பா, அப்படியே சாப்பிடுவான். மாலை வந்துட்டே இருக்கும், போட முடியாது அவன் கழுத்துல. உடனே புது மாலையை போட்டு பழைய மாலை எடுப்பான், எடுத்து அப்படி வீசி அடிப்பான். யாரு கதை கிடைக்கிறதோ பாக்கி எல்லாரும் அப்படி பாய்வா அந்த பாங்கிய விஹாரி கழுத்துல சூடி களைந்த மாலைக்கு. அது பாங்கிய விஹாரி அவன் விசேஷம். நிறைய பேர் இன்னைக்கும் இந்த பிருந்தாவனம் சுத்தி இருக்க நிறைய பேருக்கு வந்து குழந்தைகள் மொட்டை போடுறதுக்கு பிருந்தாவனம் போவா, கோவில்ல உட்கார வச்சு குழந்தைக்கு மொட்டை போடுவா. பாங்கிய விஹாரி கோவில் விசேஷமானவன் பாங்கிய விஹாரி. பிஹாரி லால் ரொம்ப அழகன் கண்ணன் வரையில கை இப்படி வச்சுட்டு இன்னொன்று ஒரு புள்ளா ஒன்று வச்சிருந்து நான் தரமாட்டே அப்படின்னு ஒரு மொழி வேற முடிக்கணும். ரொம்ப அழகி அழகன் அழகி அழகன் எப்படி வேணா சொல்லலாம் கண்ணம்மா அது நிஜமாவே பார்த்துட்டே இருக்கலாம். அவனை பார்த்தால் ரொம்ப சந்தோஷமா எடுத்து அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணிடுத்து தான் போட்டிருந்த எல்லா நகையும் பாங்கே பிஹாரிக்கு கொடுத்துட்டான். மீரா கழுத்த ஒரு துளசி மாலை மட்டும் போட்டுண்டா அவாரா இவ்வளவு நாள் பட்ட பாடு கேட்ட வார்த்தைகள் எல்லாம் மறந்து தான் உண்டு தன் கிரிதாரி உண்டு ஆடிண்டும் பாடிண்டும் பிடிச்சுட்டு இருக்கான். ரொம்ப சௌக்கியம் அங்க ஓடுவோம் அங்க ஓடு எல்லாருக்கும் மீரா பிடிச்சுடுச்சு. எல்லாருக்கும் அப்பதான் தெரிஞ்சது பிருந்தாவனத்துல எப்படி பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமா ஜோரா பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டா மீரா. எல்லாரும் அவளை மாதிரியே பார்த்துட்டு பிரேம பக்தியில தழைக்க ஆரம்பிச்சுட்டார். இப்படியே பெயிண்ட் இருக்கு. ஒரு நாள் அப்படி அழகா அப்படி பெயிண்ட் இருக்கும் பொழுது கௌடிய மடத்துக்கு போறான். அங்கு சைத்தன்யரோட ஒரு மூர்த்தி, சைத்தன்யருடைய சன்னியாசி மூர்த்தி, அவர் சன்னியாசி ஆன பிறகு வச்ச மூர்த்தி, மொத்த தலை உச்சி குடுமி காவி வஸ்திரம், சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் கிருஷ்ண அவதாரம். மீரா பார்த்தா ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டா. உன்ன யாரா மொட்டை அடிச்சா, உனக்கு யாரா காவி கட்டி விட்டா, நீ மன்மத மன்மதன் நிஜமாவே பீதாம்பரவரஸ்வத்மி சாட்சாத் மன்மத மன்மத பாசாமாவிரபூசௌரி கோபிகாகள் அகம்பாவத்துல கிருஷ்ணன் இழந்துடுறா. அப்புறம் கோபிகா கீதம் பாடுறா. அவ பாடினோட பிரபு வரானா வரது எப்படி வரீங்க, தாசாமாவிரபூச்சௌரி ஆவிர் பவிச்சான் யாருன்னா சௌரியராஜ ஆவிர் பவிச்சானா நல்லா சுருள் சுருளான கேசம் தாசாமாவிரபூச்சௌரி பிரசன்னமதனமான திருமுக மண்டலத்தோடு சிரிச்சுண்டே வந்தான். பீதாம்பரனா தரிச்சென்று சாட்சாத் மன்மத மன்மத, ஆயிரம் கோடி மன்மதர்களை ஒன்னா சேர்த்தா கூட சமானம் இல்லாதபடி ஒரு சுந்தர பரிபூர்ண நம்பியாக வடிவழக நம்பியாக மிஸ்டர் யூனிவர்ஸாக சுவாமி வந்தார் அப்படின்னு சாட்சாத் மன்மதம் மன்மத. உலகத்தை பிறகு ரொம்ப அழகானவன் அப்படின்னா மன்மதன், மன்மத மாதிரி எடுத்திருக்கான் பாரு இவன் மன்மத மன்மத. அவன் எப்படி இருப்பான் பாத்துக்கோங்க, காமனார்த்தாதை அப்படின்ற பெரியாள் வரலாம். காமனார்த்தாதை நம்மளோட காமனார்த்தாதை மன்மதனுக்கு அப்பா பிரத்யுமனன் மன்மதனுடைய அவதாரம் தான். பிரத்யுமனன் ரொம்ப அழகுங்க, ஆனா அவனை விட கோடி மடங்கு அழகா கிருஷ்ணன். பகவான் பார்க்க வேண்டாமா ஐயோ அப்படின்னு கட்டி பிடிச்சி புத்தம் கொடுக்க, ஐயோ செய்யவா என்னை சிந்தை கவர்ந்ததுவே புலம்பும்படியான ஒரு அழகு பெருமாள். அந்த மாதிரி சாட்சா மன்மத மன்மதன் சைத்தன்யர் அப்படி அழகா இருப்பார். இந்த சுருள் சுருளான கேசன் ரெண்டு கையை அப்படி தூக்கிட்டு அவர் டான்ஸ் ஆடுறதும் இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு இருக்கான். சைத்தன்யம் மொட்டையை அடிச்சு குடுமையை வச்சு காவி வஸ்திரம்னா மீராவுக்கு தாங்க முடியும். உனக்கு யாரா மொட்டையை அடிச்சான், சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்காக ஒரு நாவிதன் அவன் பேர் ஹரிதாஸ் அவரை கூப்பிட்டு மொட்டை அடிக்க சொல்றார். அவன் சொல்லிட்டா முடியவே முடியாது, நான் மொட்டை அடிக்க மாட்டேன், என்ன அழகா இருக்கு இந்த முடி, எவ்வளவு அழகான திருமுக மண்டலம், இதுக்கு போய் யாராவது மொட்டை அடிச்சு அலங்கோலம் பண்ணுவாள மாட்டேன்ற. அப்ப சைத்தன்யர் சொல்றா எனக்கு மொட்டை அடிச்சா உனக்கு மோட்சம் தருவேன் அப்படின்ற பிரத்யக்ஷ கிருஷ்ணன். அப்ப உடனே அந்த ஹரிதாஸ் சொல்றா எனக்கு நரகம் கிடைச்சாலும் பரவாயில்ல உனக்கு மொட்டை அடிக்க மாட்டேன். கடைசியில் சைத்தன்ய மகாபிரபு நான் தர்மத்தை ஸ்தாபிதம் மொட்டை அடின்னு மறக்கிறார். அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறார் அந்த ஹரிதாச அடிச்சு விட்டு அந்த முடி எடுத்து கதறி கதறி மன்னிச்சுடு மன்னிச்சுடு மன்னிச்சுடுன்னு சொல்லி ஒரு குழி தோண்டி அந்த முடியை போட்டு அப்படி சமாதி மாதிரி கட்டினார். இந்த ஹரிதாஸ் கத்வான் ஒரு இடம் மாயாப்பூர் பக்கத்தில், இன்னைக்கு அங்கே போனால் அந்த சைத்தன்ய மகாபிரபுடைய முடிக்கு ஒரு சமாதி உண்டு அந்த ஹரிதாஸ். அதுக்கப்புறமா அந்த கட்டி எல்லாம் கங்கையில் வீசணி இனிமேல் யாருக்குமே சவரம் பண்ண மாட்டேங்கிற குழம்பி குழம்பிய மோட்சம் அடைஞ்சுட்டாரு. இன்னைக்கு அந்த ஹரிதாஸ்க்கு ஒரு மரியாதை, அங்கே ஒரு சமாதி உண்டு மாயாப்பூர் பக்கத்துல கட்வா அப்படிங்கிற இடம், அந்த சமாதி உண்டு இன்னைக்கும். ரொம்ப அழகு எதுனாலும் பரம பாக்கியம் தானே. அவ்வளவு சைத்தன்யை பத்தி பேசணும், அவர் தலையில கை வச்சு மொட்டை அடிக்கணும்னா நிஜமாவே பெரியவா அவள்லாம் தான். அந்த சைத்தன்யம் அப்படி பார்த்தோம்னா மீறாது தாங்களை கதறி கதறி அதை நீ இருக்காரு நன்னால நன்னாலன்னு சொல்லந்தா அடுத்த க்ஷணம் அந்த சிலா மூர்த்திக்கு தலையில முடியெல்லாம் முளைச்சு பேஷ்டி இந்த பீதாம்பரம் அழகா கட்டிண்டு சர்வலங்கார பூஷிதனாக சாட்சா மன்மத்தமன்றா கையில புல்லாங்கல் வச்சிருந்து கிருஷ்ணனா காட்சி கொடுத்து சைத்தன்ய மகாபிரபுடி பக்தர்கள்லாம் கூட நின்றவள பார்த்து அசந்து பிரமிச்சு போயிட்டா. அப்பாடா இதான நன்னா இருக்கு, பொட்டதெல்லாம் நன்னால சொல்லிட்டு நீராதி கிளம்பி போ, நீராதி போனோம்னு தெரிஞ்ச சாதாரண சைத்தன்ய மூர்த்தியா மாறிடுச்சு. நீரா மட்டும் இந்த விசேஷமான காட்சி கிடைச்சிருச்சு. இப்படி மீரா சுக்கின் இருக்கா. ஒரு நாள் மீரா சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர் ஜீவ கோஸ்வாமி ரொம்ப ஆச்சரியமான வைராக்கியசாலி, அவருடைய ஆசிரமம் இருக்கு, சரி போய் மகாத்மா சேவிக்கலாம் அப்படின்னு உள்ள போறார். அப்ப அவருடைய ரெண்டு சிஷ்யர்கள் வாசல்ல நின்று, அம்மா மன்னிக்கணும், எங்களுடைய ஜீவ கோஸ்வாமி ஸ்திரீகளை பார்க்கறதில்லை, அதனால நீங்க உள்ள வரப்படாது. நான் மீரா நன்னா சிரிச்ச, கை குத்தி சிரிச்ச, கட கட கடன் சிரிச்சுட்டா. கூட வந்தவாளுக்கும் புரியல, சிஷ்யாளுக்கும் புரியல, என்னாச்சு, ஏன் இப்படி சிரிக்கலாம், என்ன தப்பா சொல்லிட்டோம். மீரா சொன்னா, நான் நினைச்சிருந்தேன் இவ்வளவு நாள் பிருந்தாவனத்துல ஒரே ஒரு புருஷன் தான் உண்டு, அவன் பெயர் கிருஷ்ணன் நினைச்சிருந்தேன், இப்ப புதுசா ரெண்டாவது புருஷன் வந்திருக்காரோ, அதிசயமா தான் இருக்குன்னு போயிட்டேன். பிருந்தாவனத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் மட்டும்தான் புருஷன், அது எல்லாரும் பெண் பிள்ளைகள் தான். இன்னைக்கு பிருந்தாவனத்துல ஒரு ஆணும் பெண்ணு கையை போது இப்படி ஆடினா கிருஷ்ண பக்தி பண்ணா விகல்பமா அவள் தெரியாது. அவளை பொறுத்தவரைக்கும் கிருஷ்ணன் மட்டும்தான் அங்க புருஷோத்தமன். அப்ப எல்லா ஜீவாத்மாக்களும் ஸ்திரீ ஸ்வரூபம் தான், சரீரம் தான் எங்களுக்கு எல்லாம் ஆம்பளை, ஆனா நாங்களும் பெண் பிள்ளைகள் தான், பெண் பெற்றெடுத்த பிள்ளை தான். உலகத்திலேயே ஆண் பெற்றெடுத்த பிள்ளைகள் ரெண்டே பேர் தான், ஒன்னு பிரம்மா இன்னொன்னு முருகன், இப்ப ரெண்டு பேர் தான் ஆண் பிள்ளைகள். அது எல்லாரும் பெண் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான், ராமன் உள்பட கிருஷ்ணன் உள்பட மத்தான பேருமே. மீரா சிரிச்சுட்டே போயிட்டேன். அந்த சப்தம் ஜீவகோஸ்வாமி காதல விழுந்து அப்பதான் அவருக்கு உரைச்சுதான், ஓ அதனாலதான் எனக்கு இன்னும் கிருஷ்ண தரிசனம் கிடைக்கல, நான் புருஷன் ஒரு அகம்பா எனக்கு உட்கார்ந்து இருக்கு, நான் இன்னும் கோபின்னு எனக்கு ஒரு பாவம் வரலையே, அண்ணிலும் கோபி பாவத்துக்கு வந்தா அதுக்கப்புறம் தான் அவருக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது. ஆனா மீரா மாதா தரிசனம் அதுக்கப்புறம் அவருக்கு கிடைக்கவே இல்லை. இப்படி மீரா சந்தோஷமா ஆடிண்டு பாடிண்டு குதூகலமா அப்பாடா பிருந்தாவனத்துக்கு வந்தோம், செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. நம்ம ஒன்னு நினைப்போம், கிருஷ்ணன் ஏதோ ஒரு பிளான் பண்ணி வைக்கலாம் என்ன சொல்ல முடியும், நம்ம ஒன்னு ஆசைப்படுவோம், சம்மந்தம் இல்லாம வாழ்க்கை நடக்குது. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, பகவான் என்ன நினைக்கிறனோ அது நடக்கிறது, அதை நம்ம ஒத்துண்டுருவோம். அவ்வளவுதான், நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். பெட்ரோல் ஏறிடுத்து மூணு நாள் புலம்புவோம், ஒரு வாரம் புலம்புவோம், ஆனா போய் பெட்ரோல் போட்டுருந்தா வர போயிருக்கா. அதான் கவர்மெண்ட் தைரியமா ஏற்றுறான், என்ன ஆனாலும் புலம்புவா, கடைசியில வேற வழி இல்லாம வாங்கிட்டு போயிடும். அவ்வளவுதானே, வேற என்ன பண்ண முடியும், மிஞ்சி மிஞ்சி போனா நம்மளால நம்ம போய் கேள்வி கேட்க முடியுமா, சப்பு எங்க வீட்டுல உள்ள செலவு இருக்குன்னு சொன்னா ஒத்துக்க போறாள், ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. குளம் என்று அந்த மாதிரி பகவான் ஏதோ நடத்திட்டு இருக்கான், அவன் இஷ்டப்படி வாழ்ந்துடும் அழகா. அப்படி நீரா அப்படி சுத்தின் இருக்கா. அப்ப ஒரு நாள் அழகா ஒரு பஜன கோஷ்டி பிருந்தாவனத்துக்கு ரொம்ப அழகா பஜனை பாடுறான். மீராவும் ஓரத்துல என்ன அவ பஜனையை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த பஜனை முடிஞ்சவா அங்க பக்கத்துல இருக்க ஒருத்தரை பார்த்து கேட்கிறார், மீரா மாதா அவன் தரிசனம் பண்ணணும், எங்க இருப்பா பாக்கணமே எங்களுக்கு அப்படின்னு. உடனே வருஷம் அதோ நிக்கிறாள், அவள் தான் மீரா மாதா அப்படின்ற அந்த சன்னியாசி. உடனே ஓடி வந்தா மீராவுடைய திருவடிகள்ல விழுந்தா, மீரா அவ கால்களை விழுந்து நமஸ்காரம் பண்ணா, மீரா மாதா உங்களை தான் தேடிட்டு வந்தோம், நீங்க எங்க ஊருக்கு வரணும் அப்படின்ட்டா. மீரா திடீர்னு நெடுங்கி அழ ஆரம்பிச்சு குடுக்குன்னு ஓடிட்டான் ஆச்சாரியனை பார்த்து. ஏன்னா இப்பதான் அப்பாடான் பிருந்தாவன வாசம் கிடைச்சி எல்லாம் மறந்து நிம்மதியா இருக்கா, உலகத்துல எல்லாத்தையும் விட்டு பிருந்தாவனம் போகலாம், பிருந்தாவனத்தை விட்டு எங்கேயா போக முடியுமா. ஆனா நம்ம எல்லாம் பிருந்தாவனம் போனா பத்து நாள் ட்ரிப், 20ஆம் தேதி வந்துடும் இப்படி சொல்லிட்டு தான் போனோம், திரும்பி வரதுக்காக போறோம், வரவே அப்படி அதுக்கு தான் பிருந்தாவனம் போகணும். இங்கேயே போறோம், பிருந்தாவனத்தை அப்படியே இருக்கணும், அப்படியே கிளம்பி மோட்சத்துக்கு போகணும், இல்லாட்டி திரும்பி பிருந்தாவனத்திலேயே பிறக்கணும், அவ்வளவுதான். ஆனா போகும்போது பத்து நாள் ஒரு வாரம் பிருந்தாவனம் ட்ரிப் எல்லாம் கரெக்டா கட்டி எண்ணிக்கிட்டேன்னு, எத்தனை மணிக்கு இங்க வருவோம், நாங்க 11ஆம் தேதி வந்துடும், பால் வாங்கி வச்சிருக்கோம், மோர் உடம்பு வச்சிருக்கோம், இவ்வளவும் பிளான் பண்ணி ஒரு பிருந்தாவன ட்ரிப். அங்க பிருந்தாவனத்துக்கு கிளம்பும் பொழுது போன் பண்ணிடுவாங்க, கிளம்பிட்டோம், பால் வாங்கிட்டாலும் மோர் உரகுத்தியாச்சா, எல்லாம் இதுக்கு போகவே வேண்டாம். ஆனாலும் போனா தப்பில்லை, நல்லதுதான். ஏன் கேட்டா சரி இப்படி அது போற அளவு சந்தோஷம், பிருந்தாவனம் போனா ஏன் திரும்பி வரணும், என்ன அவசியம் இருக்கு சொல்லுங்க, மேல்கோட்டை போறோம்னா திரும்பி வரத்துக்காக அப்படியே அங்க இருக்கணும், அப்படியே போயிடணும், அவ்வளவுதான். அது ஸ்ரீரங்கம் போனா அதுக்கப்புறம் அங்கே வரப்படாது, அங்கேயே இருக்கணும், இங்கே இருக்கணும், அவ்வளவுதான், வேற வார்த்தை. ஆனா முடியல, சம்சார சாகரம் கோரம், அப்படியே ஓடிட்டு இருக்கோம். இதுல ஏதோ ஒரு அஞ்சு நாள் போய் பிருந்தாவனத்தில் இருந்தா அதுவே சந்தோஷம் தான், அதுவே பரம பாக்கியம். அவ்வளவுதான், மீராவுக்கு பயம் வந்துடுத்து குருவுடைய திருவடியை பிடிச்சுன்னு கதறி கதறி அழறாள். அவர்கிட்ட என்னாச்சு மீரா, ஏன் அழறாய், என்ன விஷயம் சொன்ன, யாரோ ஒரு கோஷ்டி வந்திருக்கா அவ ஊருக்கு என்ன வர சொல்றா, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு அம்மா வந்துருக்குன்னா சொல்லுங்க குருவே, கிருஷ்ணன் என்ன பிருந்தாவனத்தை விட்டு துரத்திருவானு பயமா இருக்குன்னு அழ ஆரம்பிச்சுட்டான். அதுக்குள்ள அந்த கோஷ்டி தேடிண்டு வந்துட்டா வந்துட்டா எல்லாரும் ரைதாசர சேரிக்கிறான். உடனே மீரா அவளை பார்த்து நடுங்கிறான், மீரா கொஞ்சம் அமைதியா இருமா நான் பேசிக்கிறேன். கோகுலமா மதுராவா பிருந்தாவனமா துவாரகை யோசிக்கவே பிருந்தாவனம், அவ்வளவுதான் கிருஷ்ண லீலாலே எல்லாரும் ரசிக்கிற லீலா பிருந்தாவன லீலா தான். துவாரகா லீலா அபிஷியலா இருக்கும், ரொம்ப அபிஷியல் துவாரகா, பகவான் ராஜாதிராஜன், துவாரகாதீசன், அந்த அரசியல் திருடுத்தனம் இதெல்லாம் வந்துடும் அங்கே, ரொம்ப கஷ்டம். துவாரக வந்து மெச்சூர்டு லீலா, அது ஒரு அவ்வளோ ரசிக்காது. துவாரகில சில லீலா நல்லா இருக்கும், சுதாமா வர்றது, குச்சேர உபாக்கியானம், ருக்மிணி கல்யாணம், சில சில விஷயங்கள் துவாரகில நல்லா இருக்கும். பிருந்தாவனத்தில் எல்லாமே நல்லா இருக்கும், கிருஷ்ணன் நுழையிறதுலேருந்து கிளம்புற வரைக்கும் காசுக்கிட பிருந்தாவனம் தானே, ரொம்ப விசேஷமான லீலைகள்லாம் பிரம்ம மோகனம் எல்லாம் பிருந்தாவனம் தான், மற்ற இடங்கள்லாம் கிடையாது. அதனால எங்களுக்கெல்லாம் பிருந்தாவனம் அவ்வளவுதான், கிருஷ்ண பக்தர்களுக்கு ரொம்ப வசதியான ஒரு இடம் பிருந்தாவனம். ஆனால் துவாரகில போனா அவா எங்க சொல்ல, எங்க ரணச்சோடு ஜி போல உண்டா, ஜெய் போலோ துவாரகா நாத் கி ஜெய். அவளுக்கு அந்த துவாரகாநாதன் நம்ம கொண்டாடுறதே அழகுதான், அவளுக்கு துவாரகாநாதனை தவிர பிருந்தாவன வசதி கிடையாது, அவளுக்கு போய் அபிமானம். ஆனா பிருந்தாவனம் பிருந்தாவனம் தான், எங்களை பொறுத்த வரைக்கும் பிருந்தாவனத்துக்கு சமான ஆண்டாள் கூட பிருந்தாவனம் தான் வசத்தின்னு சொல்றான். உடனே அவ சொன்னா நாங்க துவாரகையில இருந்து வரோம், எங்க ஊர் கோவில் ரொம்ப வருஷமா பூட்டி கிடக்கு, யாருமே திறக்கல, எல்லாரும் பயப்படுறோம், கதவு உடச்சிட்டு போகலாம், பூட்டு உடைக்க வேண்டாமாகும். ஆனா வம்ச கர்ண பரம்பரையா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கா, நீரான ஒருத்தி வருவா, அவ வந்து பஜனை பாடுவா, அப்புறமா தான் அந்த கோவில் தானா திறக்கும் சொல்லிட்டு இருக்கா. நாங்களும் பல வருஷமா தேடிட்டு இருக்கோம், அப்புறம் இப்பதான் கண்டுபிடிச்சோம், எல்லாம் சொன்னா இந்த பிருந்தாவனத்துல ஒரு மீரா மாதா இருக்கான், சரி இந்த மீரா மாதாவா இருந்தா சந்தோஷமா இருக்கும், நாங்க ஓடி வந்தோம். இந்த மீரா மாதா எங்களோட இந்த அம்மாவுடைய பஜனை இவளை பத்தி ஊரெல்லாம் சொல்ற கேட்ட, நிஜமாவே இந்த மீரா மாதா வந்தாதான் எங்க துவாரகாதீசனுடைய கோவில் திறக்கும்னு எங்களுக்கு ஒரு தீர்மானமான நம்பிக்கை வந்துடுச்சு சுவாமி, அதுக்காக தான் கூப்பிடுறோம் அப்படின்னா, மீரா அப்படி பார்த்தா மீரா அனுப்பிடாதீங்க, நான் துவாரக்கெல்லாம் போகல, எனக்கு பிருந்தாவனத்தை விட்டு போக வேண்டாம், பிருந்தாவனத்தை தாண்டி எனக்கு சுகம் இல்லை, எனக்கு மோட்சம் வேண்டாம், இவா சொல்ற மீரா நான் இல்லை, யாரோ வந்து பாடுவா, எனக்கு என்ன பிருந்தாவனத்தை விட்டு அனுப்பிடாதீங்கோ அனுப்பிடாதீங்கோ, நடுங்கறா மீரா, அப்படி நடுங்கறா. ஒரு குழந்தை கல்யாணம் ஆகி அப்பா அம்மா விட்டு போகும்போது ஒரு நடுக்கம் வரும், ஒரு அழுக வரும், ஒரு பெரிய ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வரும், அது அது சொல்ல முடியாது, அது அந்த கழுத்துல தாலி ஏறணும், அது வரைக்கும் கல்யாண மண்டபத்திலேயே இருப்போம், கழுத்துல தாலி ஏறணும்னா மாப்பிள்ளை இங்க வாங்க வாங்க கூண்டு போயிடுவான், எங்க மனுஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான், அப்பா அம்மா அதே மண்டபத்தில் இருக்கா போய் பேச முடியாது, எனவும் ஒரு சக்கர ஒரு திடீர்னு பெரிய கேப் வந்துடும், நீ அந்த ஊர்மா நீ அவாத்துல கேட்டுக்கோமா, சக்கர ஒரு நிஜமாவே அது ஒரு அது ஒரு ஸ்திரீ ஒரு பெரிய கஷ்டம், நிஜமாவே ஸ்திரீ ஜென்ம விசேஷம், சக்கர இப்படி மாறுறாள் சடனா ஒரு டிரான்சிஷன், திடீர் நல்ல ஜோர குழுகுன்னு டக்குனு ஒரு வெயில் அடிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி எங்க ஏதோ தனியா பிரிச்சு கொண்டு போய் தனியா உட்கார வச்ச மாதிரி இருக்கும், அவளை பார்த்து சிரிக்கணும், ஒவ்வொருத்தரையா சேவிக்கணும், அது வரைக்கும் அப்பா அம்மாவோட சாப்பிட்டு இருந்தா அவரும் எங்க மாப்பிள்ளையோட சாப்பிடணும், தாங்கள் அவரோட கிளம்பணும், டக்குனு அப்படியே ஒரு பெரிய டிரான்சிஷன், நிஜமாவே அது ஸ்ரீ சென்னா ஒரு பெரிய விஷயம், அந்த மாதிரி மீரா சென்னவன் தனி தூத்து கொண்டு எங்கேயே வைக்கிற மாதிரி ஒரு பயம், வேண்டாம் 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 சுவாமி அப்படின்னு நெடுங்கிறோம். ஏன் பயப்படுறாய், அயோத்தியாவுக்கா கூப்பிட்டு அயோத்தியா கூப்பிட்டா ராம ஜென்ம பூமி, அயோத்தியா கழிச்சுன்னு எதுக்கு இந்த பிப்பிள் அயோத்தியா சொல்லம்மா பிருந்தாவன் தண்டத்துக்கு ஒரு அயோத்தியா வந்தோமே அப்படின்னு நிஜமாவே. ஓகே ஏதோ போனா பொருள் ராமஜென்ம பூமி மரியாதைக்கு போனே ஒழிய, ஒரு பிருந்தாவனத்துக்கு போகும் பொழுது இருந்த அந்த ஒரு துடிப்பு அந்த உத்வேகம், அதுக்கப்புறம் தான் நைமிஷாரண்யம்லாம் போனேன், நைமிஷாரண்யம் பிருந்தாவன சுகமா அப்படிதான் அதனாலே அந்த யாத்திரையை நாங்க ரொம்ப அனுபவிச்சது பிருந்தாவனம் அஞ்சு நாள் இருந்தோம். அந்த பிருந்தாவனம் ஆடினோம் அந்த அனுபவம் நைமிஷானந்தத்திலேயோ அயோத்தியாலே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அது பிருந்தாவனம் பிருந்தாவனம் தான், ஏதோ தலையேசேன்னு போனோமே ஒழிய ஒரு பெரிய ரசம் இல்லை. அதனால இவர் சொன்ன அவ துவாரகிக்கு தாண்டி கூப்பிடுறாபதிக்கு என்னை வித்துடும் ஆண்டாள் சொல்றா. அப்பா நாட்டில் பழி எய்தி ஊர் எல்லாம் தப்பு தப்பா பேசுறான், நீங்க பேசாமனை கொண்டு துவாரகையில விட்டுடுங்க, சூட்டு நன்மாடங்கள் சூழத் தோன்றும் துவராபதிக்கு என்னை வித்துடுமின் அப்படின்னு சொன்ன. கொண்டு துவாரகையில விட்டுருப்பாப்பா, இந்த கிருஷ்ணன் ஒரு நாள் வந்து ஐஷன்ட்டு போவோம் அப்படின்னு சொன்ன. அப்படி ஒரு வசத்தி துவாரக்கா பகவான் ரொம்ப ஆச்சரியமா பகவத்கீதை சொன்னதெல்லாம் துவாரகாதீசன் தானே, குசேவர் கனகிரகம் பண்ணது துவாரகாதீசன் தானே, ருக்மிணி கல்யாணம் பண்ணது துவாரகாதீசன் தானே, ரொம்ப விசேஷம். நிறைய துவாரகளில வசதி தான், துவாரகானாதும் கேவலம் கிடையாது, தன் ஜனங்கள் தன் ராஜ்யம் அப்படின்னு பகவான் தானே நிர்மாணம் பண்ண திரு துவாரகா. அது பேட்டு துவாரகா உண்டு, ரெண்டு துவாரகா உண்டு, சாதாரண ஊருக்குள்ள இருக்க துவாரகா உண்டு, அப்புறமா கடல்ல பிரயாணம் பண்ணி தீவு துவாரகா, பேட்டு துவாரகானா தீவு அங்க போன. இவன் அந்த பேட்டு துவாரகா பத்தி தான் பேசுற, தீவு துவாரகா. அதனால குரு சொன்னார் கிருஷ்ணகிருஷ்ணன் டி போயிட்டு வாடி போயிட போ அப்படின்ட்டார், போயிட்டு வாடிங்கிறது போ அப்படின்ட்டார். மீரா பாத்தா குரு சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்ல முடியும், அவரே தான் நீ இருக்கணும் அவரே கிளம்பணுட்டார். சரி அப்படியே ஒத்துனுட்டா. உடனே ஓடுற பிருந்தாவன் எல்லாருக்கும் நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் போயிட்டு வரேன் சொல்லி குழச்சிருக்க மாட்டாள போறேன்னு சொல்லிட்டார். மகாத்மாக்கள் வாக்கியம் பழிச்சு தொலையும், ஏன்னா அவளை கிருஷ்ண தியானம் பண்றா பாருங்க, அதனால அமங்கலகரமான சப்தம்லாம் பேசவே மாட்டான். இவரோட குரு வேற போ அப்படின்னு போயிட்டு வான்னு சொல்லியிருக்கப்படாதா போ அப்படின்னு. சில சந்தர்ப்பங்கள்ல கிருஷ்ண சங்கல்பம் அவ்வளவுதான், வாத்திய சொல்ல முடியாது. உடனே நீரா நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் பிருந்தாவனமே அழறது. எப்படி கிருஷ்ணன் பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பும் பொழுது பிருந்தாவனமே கதறித்தோ, அதே போல மீரா கிளம்பும் பொழுது அதை விட அதிகமாக பிருந்தாவனம் கதறித்து, மீரா 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 மீரா. நிறைய பேர் மீரா கட்டி பிடிச்சு அழறாங்க இருக்க ஸ்திரீகள்லாம். நீ வந்ததுக்கு அப்புறம் தாண்டி கிருஷ்ணானுபவம் தான் எங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சதடி, அந்த மாதிரி ஒரு தோழி கிடைச்சுதான் கிருஷ்ணன் கிடைச்சிருவான்னு நினைச்சோம், தெரியல. இனிமேல் கிருஷ்ணன் கிடைக்கணும்னா மீராவுடைய தோழின்ற ஒரு அதிகாரம் ஒரு அருகதையை கொண்டுதான் கிருஷ்ணன் கிடைப்பான். எங்க சுயபலத்தினால கிடைக்காது மீரான்னு புலம்பு. மீரா எல்லாரையும் பார்த்தா பாங்கி அதிகாரி பார்த்தா அங்க இருக்க பசு மாடுல இருந்து எல்லாத்துக்கும் சொல்ல நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் கிளம்பியாச்சு மீரா. சில பக்தர்கள்லாம் பார்த்தா மீரா இல்லாத பிருந்தாவனத்துக்கு என்னதுக்கு பிரயோஜனம், எங்களுக்கு பிருந்தாவனம் வேற நாங்களும் மீராவோட போறோம் கிளம்பிட்டான். நிறைய பேர் பிருந்தாவனத்தை விட்டு கிளம்பிட்டான் மீராவோட போகிறதுக்காக. அழகா போறான் எல்லாம் பாடிட்டு பிருந்தாவனம் எங்க இருக்கு, குஜராத் எல்லையில துவாரகா. நடந்து 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 நிறைய பேரால முடியல, நிறைய பேர் அப்படியே பரம பதிச்சுட்டான். சில பேர் கொஞ்சம் தூரம் போயிட்டு வர முடியல அடி அப்படின்னு சொல்லி அவள் எங்க பக்கத்துல கிருஷ்ணன் போயிட்டு அங்க அப்படி தஞ்சம் அடைஞ்சு விட்டான். இந்த துவாரகிலேருந்து வந்தவா மட்டும் மீராவோட போய் சில ஒரு 10-15 பேர் மீராவோட பிருந்தாவனமே வந்தவா எல்லாம் அப்படி போனான். நடந்து 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 ஒரு வழியாக துவாரகா வந்தார்கள். துவாரகா இருக்கும் இந்த துவாரகாதீசனுடைய கோவிலும் அந்த கோபுரமும் அந்த கொடியும் இந்த துவாரகாதீசன் நிக்கிற அழகும் சங்க சக்கரம் கதாபத்தம் எல்லாம் உள்டாவே வச்சிருந்துருப்பார், எல்லாம் மாத்தி மாதிரி வச்சிருந்தார். ரணச்சோடுஜி சங்க சக்கரம் எல்லாம் இடம் மாறி தாமரை கதை எல்லாம் இடம் மாறி எல்லாத்தையும் மாத்தி மாறி இப்படி வச்சு இப்படி வச்சிருந்துருப்பார். அழகம் ஆனா ரணச்சோடுஜி அழகு ரசிக்கணும், அது ஹோலி அன்னைக்கெல்லாம் பார்க்கணும். ஒயிட் அண்ட் ஒயிட்ல நிப்பாரு சார் ஜம்முடு நல்ல வஸ்திரம் நிஜமாவே சுக்லாம்பரதரம் விஷ்ணு அங்க பார்க்கணும் கரெக்டா. அந்த சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சரியா துவாரகாதீசன், சரியா துவாரகாதீசன். அதுல ஒரு வெள்ள பட்டு துணியில வேற ஹோலிக்கு இந்த ரங்கோலி ரங்க பவுடர் வேற கொட்டி வச்சிருக்கோம், இவ்வளவு மாதிரி அடிக்கிறது அந்த பூஜை பண்ற பண்ட அதுலேருந்து இருக்கு. அந்த மாதிரி அது எடுப்பார் ரொம்ப அழகு துவாரகா. என்ன விசேஷம்னா எல்லா கோவில்கள்லயும் பெருமாளுக்கு நேரத்துக்கு குருடாழ்வா இருப்பார், துவாரகையில நேர தேவக்கி மாதா நிற்பார், பிள்ளைய பார்த்து நின்று இருப்பான், அம்மாவை பிள்ளை பார்த்துட்டு இருப்பான், பிள்ளைய அம்மா பார்த்துட்டே இருப்பான். நிஜமாவே பக்கத்திலே பலராம குடும்பமே ஒரே கலர் ட்ரெஸ் போடும், உலகத்தை எங்கேயுமே பார்த்ததில்லை. கிருஷ்ணன் இன்னைக்கு வெள்ள ட்ரெஸ், அம்மாவும் வெள்ள ட்ரெஸ், அண்ணாவும் வெள்ள ட்ரெஸ், அனிருத்தன் பிரத்யுமன் அவளுக்கும் வெள்ள ட்ரெஸ். அன்னைக்கு கிருஷ்ணன் என்ன கலரோ அந்த ட்ரெஸ் தான் எல்லாரும் போடுவா. யூனிஃபார்மா குடும்பத்துக்கு ட்ரெஸ் நீ அம்மெல்லாம் இன்னைக்காவது போட்டுருக்கோம் சொல்லுங்கோ, சுத்தியமா மாட்டோம், தோணவே தோணாது. குடும்பமா ஒரே கலர் ட்ரெஸ். நான் பார்த்தது துவாரக்கையில மட்டும்தான் அழகு. துவாரக்க கோவிலும் அந்த சாநித்தியம், அந்த ஆரத்துக்கு ஒரு கொட்டு கொட்டுவாங்க தான உடம்பாது. ஆட தெரியாத கூட ஆட ஆரம்பிச்சு. அந்த ஒரு நாதம் ரொம்ப அழகா அழகா வந்தாச்சு. தூரத்துல பேதத்வாரகா தெரியும், நீரா களைச்சு போயிட்டா. அப்புறம் அப்படி படகளை போய் அந்த துவாரகைக்குள்ள நுழையலாம். தீவு, பெரிய தீவு, பாகிஸ்தான் பக்கத்துல இருக்க ஒரு தீவு. அழகா உள்ள போயாச்சு. பெரிய கோவில் கவல் என்ன தாழ் போட்டிருக்கு, இப்படி பூட்டிருக்கு கூட கண்டுபிடிக்க முடியல வேளாள். நீரா வந்தா அழகா சேவிச்சா, அது கைய கூப்பிண்டா. இன்னமோ இவாள் நான் பாடினா அவன் கதவு திறக்க நினைச்சிருக்கா. நீ சங்கல்பம் பண்ணாதான் எல்லாமே திறக்கும். எனக்கு தெரியல, நான் அந்த மாதிரி பக்தையா இல்லையான்னு தெரியல. இதுல வேற இந்த பிருந்தாவனத்துல இருந்து பிரிச்சு வேற கூட்டிட்டு வந்துட்டேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பிருந்தாவன விரகம் தாங்கல. உன் கோவில் திறக்கிறத என்ன கொண்டு பிருந்தாவனத்துல பிரிச்சு விட்டீ. நான் திரும்பி பிருந்தாவனம் உண்டா இல்லையான்னு தெரியல. ரொம்ப களைச்சு போயிட்டேன்டா கிருஷ்ணா. உலகத்துல ஓடி 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 பாக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு, கேட்கறதெல்லாம் கேட்டாச்சு. இனிமேல் பாக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் உலகத்துல ஒன்னும் பாக்கி இல்ல கிருஷ்ணா. உன் திருவடி நிழல்ல இடம் கொடு, கடைசி பார்க்க உன் திருவடி நிழல்ல இடம் கொடு போதும். அவளுக்கு ஒரு திருப்தி வந்துடுச்சு, ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் வரும் இல்லையா. இதுக்கு மேல வேண்டாம். அப்படி மகாத்மாக்கள்லாம் அப்படிதான், ஒரு எல்லைக்கு மேல இந்த லோகம் போதும் அவன் முடிவு பண்ணிடாம கிளம்பிடுவான். ராமானுஜர் அப்படிதான், 120 வயசு இருந்துட்டு ரங்கராஜ் மேடத்தை நிக்கிறார். சங்கா அப்படின்னா ரங்கன் என்ன ராமானுஜா சொல்லு அப்படின்னு காம்பி ரொம்ப குஷியா ரங்கன் குதூகரமா. என்ன வேணும் சொல்லு, என்ன மோசம் இறக்கி அனுப்பணுமா, நீ எத்தனை பேர் மோசம் நீ அனுப்ப போறா அப்படி எல்லாம் லிஸ்ட் கேட்கிற. ஒவ்வொரு நாளும் ராமானுஜர் எத்தனை பேர் அனுப்ப போறேன்னு லிஸ்ட் கொடுப்பார். ராமானுஜன் ஒரு லிஸ்ட் கொடுத்தார். இப்படி பார்த்தா ராமானுஜன் பேர் எது, என்னது யாரு ராமானுஜன் அடியேன் அப்படின்னு. நீ எதுக்கு இப்ப அவசரமா மோட்சம் பண்ண, 120 வயசு கலியுகத்தை 120 ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப தைரியம் ராமானுஜன். நான் சொல்லுவேன் எங்களை விட்டு அப்படியே ஓடிக்குவோம், சத்தியமா சொல்லுவேன். ராமானுஜன் இன்னும் நீ போறியா, என்ன அவசரப்படுறாய் ராமானுஜன் சொன்னார். அப்படி சொல்றது முடியல, கிளம்பறேன் அப்படின்னு நிஜமாவே. சில பெரியவா புறமாட்டேன்னு அடம் பண்ணுவார், துக்காரம் வரமாட்டேன்ற மாண்டான் சொன்ன. இல்ல நான் சொல்றேன் நீ கிளம்பு அப்படின்னு சார். ஏன் ஏன் கிளம்பணும் அப்படின்னு சார். இதுக்கு மேல நீ இங்க இருந்தா இந்த ஜனங்கள் உன்னை படாத பாடுபடுத்துவா, நீ படுற பாடு என்னால தாங்க முடியாது, தயவு செஞ்சு என்னோட மோட்சத்துக்கு வந்துடும் பிடிவாதமா இழுத்துண்டு போறோம் துக்காராம பாண்டுரன். ஏன்னு சொல்ல தெரியல. சங்கரன் 32 வயசுல போயிருக்க வேண்டாம், ராமானுஜன் 33 வயசு, விவேகானந்தர் 33 வயசு போனது அநியாயம். நிஜமா அப்பெல்லாம் விவேகானந்தர் இருந்தார்னா இன்னைக்கெல்லாம் இந்த 2G ஸ்கேம்லாம் வந்திருக்கும் நினைக்கிறேன். வைத்தறிச்சல் நிஜமா விவேகானந்தர் மட்டும் ஒரு 100 வயசு இருந்தாலும் பாரதியை மாத்திட்டு போயிருப்பார். அதனாலதான் பகவான் ஐஷிண்டு போயிட்டான். அது சில சமயங்கள்ல பகவான் மேலே கோபம் வரும், ஏன் அப்படி பண்ணி தொலைக்கிறான் அப்படின்னு. மகா பாபிகள்லாம் நிறைய வருஷம் இருந்து தொலைக்கிறான். மகாத்மாக்கள்லாம் தகுடகன் கிளம்பி போயிடுறா. ஏன் கிருஷ்ண சங்கல்பம் இவ்வளவுதான், வேற வார்த்தையே கிடையாது, வேற பதில் கிடையாது யாருக்கிட்டையும் தெரியல. நீரா அப்படி பார்த்தா கை கூப்பிண்டா. கடைசி பாட்டு சுமபினமோரே அவருண கோயில் அந்த எனக்கு யார் இருக்கா அப்படின்னு கதறி அழுது பஜனை பண்றான் நீரா. ரொம்ப உருக்கமா இருக்கு. பக்தாலும் எல்லாரும் கூட சேர்ந்து பஜனை பண்றா. ஒரு ஸ்திதியில ரொம்ப வெறி வந்துருக்கு நீரா. இருக்கு கிரிதாரி கிரிதாரி ஜபிக்க ஆரம்பிச்சா. மீரா பிரபோ கிரிதாரி, மீரா பிரபோ கிரிதாரி, மீரா பிரபோ கிரிதாரி, மீரா பிரபோ கிரிதாரி, ஜெய மீரா பிரபோ கிரிதாரி, ஜெய ஜெய் மீரா பிரபோ கிரிதாரி, மீரா பிரபோ கிரிதாரி, மீரா பிரபோ கிரிதாரி. இப்படி ரொம்ப தீவிரமா அப்படியே தன்னை மறந்து மீரா பஜனை பண்ண, எல்லாரும் பஜனை பண்ண, ஒரு ஸ்திதியில தானாகவே கோவில் மணி எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சு. கண 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 கோவிலுக்குள்ளேந்து மணி உடனே பக்தாளுக்கெல்லாம் சந்தோஷம். உள்ளுக்குள்ளேந்து பகவான் ஒத்துனுட்டான். கோவில் கதவை திறக்க போறது, உள்ளுக்குள்ள மணி எல்லாம் அடிக்கிறது, சந்தோஷப்பட்டு எல்லாரும் இன்னும் உத்வேகமா வீராப்பிரபோ கிரிதாரி, வீராப்பிரபோ கிரிதாரி, வீராப்பிரபோ கிரிதாரி, வீராப்பிரபோ கிரிதாரி, கிரிதாரி கிரிதாரி, வீராப்பிரபோ கிரிதாரி, கிரிதாரி கிரிதாரி, வீராப்பிரபோ கிரிதாரி, கிரிதாரி கிரிதாரி, வீராப்பிரபோ கிரிதாரி. நன்னா எல்லாரும் உச்சஸ்வரத்துல பாட, உள்ளுக்குள்ள கோவில் மணி எல்லாம் அடிக்க, ஒரு பெரிய சங்கநாதம் எல்லாம் முழங்க, அப்படியே ஆனந்த பரவசத்தை எல்லாரும் மகிழ்ச்சியில தளர்ச்சி கடக்க, படியிரு கதவு திறந்தது. பெரிய சப்தத்தோட மணிக்கதவும் தாழ்த்திரவாய் அப்படின்னு பெரிய அந்த மணிக்கதவள் அப்படி படியிருன்னு அப்படி திறக்க, உள்ள அப்படியே தேஜோமயமா துவாரகாதீசன் அழகு சொட்ட சொட்ட, நிஜமாவே செந்தாமரை பாதங்கள், அழகான பிஞ்சு பிஞ்சு முத்து முத்து சொப்பு விரல்கள், கருணீல திருமேனி, அழகான தங்க தண்டை தங்க சலங்கை, அழகான கணுக்கால் அற்புதமான முட்டி, அதி விசேஷமான திருத்தொடைகள், பட்டு பீதாம்பரம், ஆச்சரியமான இடுப்புல தங்க ஒட்டியானம், அதி விசேஷமான நாபிக்கமலம், ஆச்சரியமான கன்ற விசாலமான மார்பு பிரதேசம், உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், நான்கு திருத்தைகள், தங்கம் சக்கரம் கதா பத்மம், சர்வாபரண பூஷிதன், அழகான திருக்கழுத்து, அற்புதமான சட்டையில ரொம்ப அழகா போட்டிருப்பான் துவாரகாதீசன், அழகான அந்த திருக்கைகள், செங்கனிவாய் முத்து பற்கள், தீர்க்கமான நாசிகள், செந்தாமரை கண்கள், வில் போன்ற புருவம், பரந்த நெற்றி, கஸ்தூரி திலகம், சுருள் சுருளான கேசம், தலையில ஒரு கிரீடம், அல்லது மயில் பீலி, சாட்சாத் மன்மத மன்மதனாக, கோடி சூரிய பிரகாசனாக, ஜெயந்தி மனமாலிதாரியாக, பீதாம்பரதாரியாக, ஜோரா துவாரகா தீசனாக, ரணச்சோடு நாயகனாக, ருக்மிணி காந்தனாக, ராதிகா ரமணனாக, கோபிகா லோலனாக, உத்தவ சகாவாக, அர்ஜுன சகாவாக, பார்த்த சாரதியாக, சுதாமாவுடைய பக்தனாக, சுதாமா பிரியனாக, சத்யபாமா நாயகனாக, ஜாம்பவதி ரக்ஷகனாக, சாட்சாத் மன்மத மன்மதனாக, வாசுதேவனாக, தேவகி நந்தனாக, பலராம அனுஜனாக, ராமானுஜனாக, ஜோரா ஒரு தேஜோமயமா நீள ஜோதியாக, சாட்சாத் மன்மத மன்மதனா, பிரபு ஒரு காட்சி கொடுக்க, நீரா கைய கூப்பிண்டு திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழும் மறுக்க நனிநிறமும் கண்டேன், செருக்கிலரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், நாழி வண்ணன் பால் இன்று கிரிதாரி 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 கிரிதாரி, பித்து பிடிச்ச மாதிரி உள்ள ஓடி போய் கிருஷ்ணன் ஒரு ஆலிங்கனம் பண்ண, படின்னு ஒரு மின்ன ஒரு தேஜோமயமான வெளிச்சம் எல்லாரும் கண்ணை மூடிட்டா, எல்லாரும் கிரிதாரி 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 கிரிதாரி, கெட்ட ஒரு சுகந்தமான வாசனை, மணி எல்லாம் நல்லா ஜோரா அடிச்சது ஆச்சரியமா, கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் சமாதானமாச்சு, ஜனங்கள் கண்ணை திறந்து பார்த்தா பிரகாசமா இருக்கான் துவாரகாதீசன், நீராத காணல, சரீரத்தோட கலந்துட்டான். எப்படி ஆண்டாள் ரங்கராஜனுடைய ரெண்டர கலந்தாலும், எப்படி ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பூரி ஜெகநாதனோட இரண்டர கலந்தாரோ, எப்படி திருப்பானாள் ரங்கநாதனோட ஐக்கியம் ஆனாரோ, எப்படி காண்போபாத்திர பாண்டரங்கனோட இரண்டர கலந்தாலோ, அது போல நீரா மாதா துவாரகாதீசன் நுழைங்கிட்ட, ஜனங்கள் அப்படியே தலையில கை வச்சுன்னு உக்காந்துட்ட, கோவில் திறக்கணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கு வேலை ஜாஸ்தி கொடுத்துட்டோமே, இப்போ மீரா மாதா வருவா, பஜனை பாடுவா, கோவில் திறக்கும், மீரா மாதாவோட கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணலாம், அனுபவிக்கலான்னு பார்த்தா, இந்த கிருஷ்ணன் இப்படி மீராவை அபகரிச்சுட்டானே, கோபம் வந்துடுத்து, ஏ ரணச்சோடுஜி இது நியாயமா, இப்பதானே மீரா மாதா வைஷ்ணு வந்தேன், இப்பதானே பஜனை பாடினா, அந்த அம்மாவோட இருந்து நாங்கெல்லாம் ஒரு பஜனை பண்ணி அனுபவிக்கலான்னு பார்த்தோம், உனக்கு இவ்வளவு சீனலமா, இப்படி மீரா வைஷ்ணு போயிட்டியேன்னு கதறின், ரணச்சோடுஜி அழகா அசரீரியா சொன்னா, நீரா எங்கேயும் போல என் கூடவே இருக்கா அப்படின்னு சொன்ன ஒரு க்ஷணம், ரணச்சோடுஜியுடைய சரீரத்துக்குள்ள மீராவுடைய ரூபம், ரணச்சோடுஜியுடைய ஹிருதயத்துக்குள்ள மீரா தெரிஞ்சா, அத்தனை பேரும் மீரா பிரபோ கிரிதாரி கி ஜெய் அப்படின்னு சேவிச்சா, என்ன சொல்றது, பகவானுடைய ஹிருதயத்துல அத்தனை பேருக்கு ஒரு இடம் உண்டு, நன்னா ஞாபகம், மீரா அந்த இடத்த அடைஞ்சிட்டா, நீங்க என்னைக்கு அந்த இடத்த அடைய போறே, அந்த இடத்த நீங்க அடைஞ்சுட்டேன்னா, இந்த மீரா கதை சொன்னது எனக்கு பிரயோஜனம். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா ராஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா
ராதே, ராதே கிருஷ்ணா
ராதே
கிருஷ்ணா
கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா
கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா
ராதே
Krishna Radhe Radhe Krishna
Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna
Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe
Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe
Radhe Krishna
Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe Krishna Krishna Radhe Radhe
सद्गुरु महाराज की समस्त भागवत को गोविंद नाम संकीर्तनम जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम आळ्वार तिरुवडिगळे शरणम ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவார்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கி ஜெய் ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா
सुखिनो भवन्तु
लोका समस्ता सुखिनो भवन्तु ॐ शान्ति 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 जय सिंधु माता की जय श्री कावेरी माता की जय बोलो संत मीरा माता की जय बोलो मीरा प्रभु गिरिधार की जय बोलो द्वारकानाथ की जय बोलो संत रैदास महाराज की जय बोलो वृंदावन धाम की जय बोलो राधिका रानी की जय बोलो यमुना माता की जय बोलो नंद किशोर लाल की
जय।